ओम अज्ञान तिमिरांधस्य ज्ञानांजन चला गया सत्सरो मिलिता मेना तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामयं ददाति स्वपदान्तिकं वान्देगं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपां सकृजादं सकगणाजगनाथं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सकगणललिता श्रीविशाखां च नमाम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपदागस्वामिनिधि नामिने नमाचार्य पादानिता गुरुप्रदायिने गौरगददामदाय नहरग्रामदारिने नमाम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे वाञ्छकल्पतरु विश्व कृपा सिन्धुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नम पंकजनाभाय नम पंकजमालिने नम पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये। हरे कृष्णा நம்ம வந்து நாளைக்கு வந்து ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியருடைய ஆபிர்வாவ திதி, அவருடைய அவதாரம் தினம் வருது. அவருடைய லீலைகளை இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்க இருக்கிறோம். அவருடைய கருணை, அவருடைய லீலைகளை தொடர்ந்து நம்ம சுவைக்கிறதுக்கு ஆச்சாரியருடைய கருணை வேணும், சில பிரபுபாவுடைய கருணை வேணும்னு அவர்கிட்ட பிரார்த்திப்போம். ஜாய் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாக்கி ஜாய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜாய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவருடைய சொத்து நம்ம ஜீவாத்மாக்கள் தான் பகவானுடைய சொத்து. இந்த சொத்தானது நம்ம எல்லாருமே பகவானை விட்டு பிரிஞ்சு இந்த லோகத்தில் வந்து பௌத்திக உலகத்தில் ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். சொத்தை இழந்தவங்க அந்த சொத்தை மீட்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்களோ அதுபோல பகவானும் தன்னுடைய காரணமற்ற கருணையினால இந்த உலகத்தில் தோன்றி தன்னுடைய சொத்தான ஜீவாத்மாவை திரும்பவும் தன்னுடன் பெறணுங்கிறதுக்காக ரொம்ப முயற்சிக்கிறார். உண்மையில் அவர் தான், அவருடைய கருணையினால தான் நம்ம மறந்து போயிருக்கிற நம்ம ஜீவாத்மாக்களும் பகவானை நினைக்கிறதுக்கும், அவர் இங்கே தோன்றி அற்புதங்களை செய்யலை லீலைகள் புரியலன்னா நம்ம அவரை சுத்தமாகவே நினைக்க முடியாது. இது ஒன்று, பகவானுடைய காரணமற்ற கருணை, அவரே நேரடியாக இந்த உலகத்தில் தோன்றார். இன்னொன்று, கட்டுண்ட ஜீவாத்மாக்களை பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக தன்னுடைய சகாக்களை அவர் அனுப்பி வைக்கிறார். சில சமயங்கள் தன்னுடைய அஸ்திரங்கள், சில சமயங்கள் தன்னுடைய சகாக்கள், தன்னுடைய சுத்த பக்தர்கள், அவர்களையும் இந்த உலகத்தில் பகவான் அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக நமக்கு பகவானை எப்படி ஸ்மரணம் பண்ணுறது, எப்படி அவருடைய பக்தி தொண்டில் ஈடுபடுறது, எப்படி அவர் மேலே அன்பை வளர்த்துக்கிறது, பக்தி தொண்டுடைய உன்னதமான தன்மைகள், பக்தனுடைய தெய்வீகமான குணங்கள், பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள அன்பு பரிமாற்றம், இதையெல்லாம் நமக்கு உணர்த்துறதுக்காக பகவான் தன்னுடைய சகாக்களை இந்த உலகத்தில் அமைச்சு வைக்கிறார். யுகங்கள் மாறும்போது யுகங்களுக்கு தகுந்தாற்போல ஜனங்களுடைய மனோபாவம், வாழ்க்கை தரம் எல்லாமே மாற்றம் அடையுது. ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் தோன்றி இந்த யுக தர்மத்தை ஸ்தாபனம் பண்றார், தன்னுடைய பக்தர்களை திருப்திப்படுத்துறார், பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்கிறார், கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறார். அதுக்காகவே கட்டுண்ட ஆத்மாக்கள் தங்களுடைய ஆதாரமான நிலை என்னன்னு உணர்றதுக்காக அவர் சாஸ்திரங்களையும் படிச்சிருக்கார். இதிகாச புராணங்கள், வேதங்கள், அந்த வேதங்கள் மூலமா வேதங்களுடைய இறுதி நோக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அடைவது. வேதேச சர்வை அகமேவ வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகசாகம், வேதங்கள்லாம் அறியப்பட வேண்டிய நானே, வேதங்களை தொகுத்ததும் நானே, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் நானே அப்படின்னு பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் நமக்கு போதிக்கிறார். அப்படி வேதங்களோட இறுதி இலக்கும் வேதங்களால் அறியப்பட வேண்டியவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஆனா துரதிருஷ்டவசமா பிராமணர்கள் அந்த வேதங்களை சரியான விதத்துல போதிக்காம அந்த வேதங்கள் இருக்கக்கூடிய யஜ்யங்களை, குறிப்பா கோ யஜ்யம், சில சமயங்கள் யாகங்களை மிருகங்களை பலியிடுறது, இந்த மாதிரி தங்களுடைய புலன் திருப்திக்காகவும் நிறைய யஜ்யங்களை பண்ணி அந்த யஜ்யத்துல மிருகவதை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பிராமணர்கள் மட்டும் இல்ல பொது ஜனங்கள் அனைவருமே வேதங்களுடைய இறுதி லட்சியத்தை விட்டுட்டு, வேதங்களுடைய இறுதி லட்சியமான பகவானை அடையணுங்கிறத விட்டுட்டு தன்னுடைய பௌத்திக சுகத்துக்காகவும் தன்னுடைய பௌத்திக வாழ்க்கையில சில இன்பங்களை அனுபவிக்கணுங்கிறதுக்காகவும் வேறு பல உயர்ந்த கிரகங்களுக்கு ஏற்ற பெறணுங்கிற காரணத்துக்காகவும் நிறைய மிருகங்களை யாகத்துல பலியிட்டாங்க. அப்படி மிருகங்களை யஜ்யத்துல பலியிடும் போது அந்த அப்பாவி மிருகங்களை வந்து காப்பதற்காக பகவான் புத்தர் அவதரிச்சார். பகவான் புத்தரா தோன்றி இந்த மிருகவதையை நிப்பாட்டுறதுக்காக அவர் வேதங்களை நிராகரிச்சார். வேதங்களை பயன்படுத்திதான் எல்லாரும் மிருகவதை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த வேதத்தை நிராகரிச்சு புத்தர் சூன்யவாத கொள்கையை நிலைநாட்டினார். நிர்விசேஷ சூன்யவாதம், ஆத்மா கிடையாது, கடவுள் கிடையாது, சாஸ்திரம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஆசையே காரணம், இந்த உடல் விட்ட உடனே எல்லாமே பூஜ்யமாயிடுது, அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற சூன்யவாத தத்துவத்தை புத்தர் பிரச்சாரம் செய்தார். அப்படி பகவானே புத்தருடைய ரூபத்தில் வந்ததுனால பகவானுடைய தேஜஸ், அவருடைய அந்த சூன்யவாதம் போதித்த வழிமுறைகள் எல்லாரையும் கவர்ந்தது. அப்படி புத்தர் எல்லாரையும் கவர்ந்து அவர் தன்வசப்படுத்தினார். இப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வேதங்களை உதாரி தள்ளிண்டு புத்தருடைய தத்துவத்தை தழுவிண்டாங்க. எண்ணற்ற பேரரசர்கள், சிற்றரசர்கள் எல்லாருமே புத்தருடைய தத்துவத்தை பின்பற்றினாங்க. ஒரு காலகட்டத்தில் ஏறக்குறைய எல்லா ஜனங்களும் வேதங்களை நிராகரிச்சாங்க. பகவான் இடத்துக்கும் நேரத்துக்கும் காலத்துக்கும் தகுந்தார் போல அவரே தோன்றார், சில சமயம் தன்னுடைய சகாக்களை அனுப்பிச்சு வைக்கிறார். அப்படி புத்த தத்துவம் ஏறக்குறைய எல்லா பக்கம் ரொம்ப தீவிரமா பரவி கொண்டிருக்கிற சமயத்துல பகவான் தன்னுடைய மகாஜனங்கள்ல தன்னுடைய பக்தர்ல ஒருத்தரும் மிக நெருங்கிய அவருக்கு பிரியமானவரான சிவபெருமானை அழைத்தார். சிவபெருமானை அழைத்தார், உடனே கலியுகத்துல தோன்றுமாறு அவருக்கு கட்டளையிட்டார். நீ கலியுகத்துல தோன்றது மட்டும் இல்ல, எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்யணும்னு சொன்னார். அப்படி சிவபெருமான் பகவானை கட்டளை ஏற்றுண்டு அவர் இங்க தோன்றதுக்கு முன்னாடி பார்வதி தேவிட்ட அவருடைய அவதார ரகசியத்தை சொன்னார். மாயாவாதம் அசஸ்தாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே மையேவ விகிதான் தேவி கலோ பிராமண மூர்த்தினா. ஓ தேவி, நான் கலியுகத்துல ஒரு பிராமண குலத்துல பிறக்க போறேன். அப்படி பிராமண குலத்துல தோன்றி புத்த தத்துவத்தை முறியடிக்கிறதுக்காக நான் மாயாவாதம், அதாவது பகவான் கிருஷ்ணருக்கு எதிராக நான் பிரச்சாரம் செய்ய போறேன், மாயாவாதத்தை பிரச்சாரம் செய்ய போறேன், இது பகவானுடைய கட்டளை அப்படின்னு சிவபெருமான் ஸ்ரீபாத ஆதிசங்கரரா கலியுகத்தில் தோன்றினார். உண்மையில பகவான் ஆதிசங்கருக்கு கொடுத்திருந்த சேவை ரொம்ப ரொம்ப கடினமான சேவை. ஏன்னா தன்னுடைய பக்தனையே தனக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறது எந்த பக்தனும் விரும்ப மாட்டாங்க, அது அவருக்கு ரொம்ப வலியா இருந்து. சிவபெருமான் வந்து நான் போய் பகவானுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யணுமா அப்படிங்கிறதுல அவருக்கு உடன்பாடு இல்லைதான். ஆனாலும் பகவானை கட்டளைங்கிறதுக்காக அதை ஏற்றுண்டார். பக்தர்கள் எப்பவுமே தன்னுடைய சுகதுக்கங்களை பார்க்கறதில்ல, பகவானை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்க குறிக்கோளா இருக்காங்க, லட்சியமா இருக்காங்க. அப்ப சிவபெருமான் நான் அவருக்கு பகவானுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறத விரும்புறாருன்னா அதோட கட்டளைன்னா அதை நான் ஏற்றுக்க தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ஒரு கடினமான ஒரு சேவையை கூட சிவபெருமான் ஏத்துண்டார். பகவானுக்கு எதிராக மாயாவாத கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த ஒரு இக்கட்டான கடினமான ஒரு சேவையை, எந்த ஒரு சுத்த பக்தனும் விரும்பாத ஒரு சேவையை பகவானுடைய திருப்திக்காக சிவபெருமான் ஏத்துண்டார். அப்படி அவர் ஆதிசங்கர இந்த உலகத்துல தோன்றி ஆதிசங்கர் மட்டும் இந்த உலகத்துல தோன்றினா ஏறக்குறைய எல்லாருமே புத்தருடைய தத்துவங்களை தழுவிண்டு வேதங்களை நிராகரிச்சிருப்பாங்க. ஸ்ரீபாத் ஆதிசங்கரர் திரும்பவும் வேதங்களை கொண்டு வந்தார். புத்தருடைய தத்துவங்களை தன்னுடைய வார்த்தை ஜாலத்தினாலும் தன்னுடைய திறமையினாலும் ரொம்ப அற்புதமா கையாண்டு பல இடங்களில் பயணம் செய்து ஆச்சாரியிலே நீண்ட பிரதேசங்களில் பிரயாணம் செய்தவர் ஸ்ரீபாத் ஆதிசங்கர் தான் முதல் பிரயாணம் செய்தவர். இப்படி பல பல இடங்களில் பிரயாணம் செய்து எண்ணற்ற அரசர்களையும் எண்ணற்ற புத்தவாதிகளையும் தன்னுடைய தர்க்க சாஸ்திர திறமையினால அவர் மாயாவாதியாக மாற்றினார். இப்படி எல்லா ஆதிசங்கர் முன்னாடி எப்பேற்பட்ட புத்த தத்துவவாதியும் யாரா இருந்தாலும் மாயாவாதி அத்வைதி சாரி அத்வைதி இல்லை அவர் வந்து ஒரு நாத்திகன், அவன் நாத்தி கடவுளே இல்லைன்னு சொல்றவனா இருந்தாலும் சரி, அவன் ஒரு புத்த தத்துவத்தை பின்பற்றக்கூடியவனா இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட தர்க்கம் செய்யக்கூடியவனா இருந்தாலும் ஸ்ரீபாத் ஆதிசங்கர் முன்னாடி அவனுடைய தர்க்கம் தூள் தூளாக்கப்படும். இப்படி அத்வைத தன்னுடைய சாமர்த்தியத்தின் ஆதிசங்கர தன்னுடைய சாமர்த்தியத்தினால மாயாவாதத்தை ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் செய்தார். அப்ப எண்ணற்ற அரசர்கள் பிராமணர்கள் எல்லாருமே ஆதிசங்கருடைய வழியை பின்பற்றினர். தன்னுடைய திறமையினால ஆதிசங்கரர் சாஸ்திரங்களுக்கு மாயாவாத விளக்கம் கொடுத்தார். அவர் எழுதிய வேதங்களுக்கு கொடுத்த முதல் சூத்திரம் சாரீரிக பாஷ்யம். அந்த சாரீரிக பாஷ்யத்தின் மூலமா ஸ்ரீபாத் ஆதிசங்கரர் பிரம்மத்தை வந்து அத்வைதம் தன்னுடைய அத்வைத தத்துவத்தை நிலைநாட்டினார். அத்வைதம் அப்படின்னா எல்லாமே ஒண்ணுதான், சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்துல போய் முடியுது, நானும் பிரம்மம் அதுவும் பிரம்மம், நான் அந்த பிரம்மத்திட்டிருந்து வந்திருக்கேன், நான் இந்த உடலை விட்டுட்டேன்னா நானும் அந்த பிரம்மம் ஒன்றாயிடுவோம், அதுக்கப்புறம் நான் வேற இல்லை அந்த பிரம்மம் வேற இல்லை, இப்படி எல்லாமே பிரம்மத்துல போய் முடியுது, அந்த பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த பிரம்மம் தான் சத்தியம், பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா, அந்த பிரம்மம் தான் சத்தியம், அந்த பிரம்மத்திட்ட இருந்தா எல்லாமே தோன்றுது, எல்லாமே அந்த பிரம்மத்தில் போய் முடியுது, அதனால இந்த உலகம் போய் அப்படின்னு தன்னுடைய திறமையினால ஸ்ரீபாத் ஆதிசங்கரர் புத்தருடைய சூன்யவாதத்தை முறியடிச்சு தன்னுடைய வார்த்தை ஜாலத்தினாலையும் தன்னுடைய திறமையினாலையும் மாயா தத்துவத்தை ரொம்ப தீவிரமா பயங்கரமா நிலைநாட்டினார். அவருக்கு ரொம்ப வலியா இருந்தது, அதனால அவர் தன்னுடைய லீலைகள்ல இறுதியில பகவானுடைய பக்தி தொண்டை குறித்து ரொம்ப அற்புதமா பாடினார். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, ஏ மூட முட்டாளே ஜனங்களே, நீங்க வந்து கோவிந்தோட நாமத்தை ஜபிங்க, கோவிந்த நாமத்தை ஜபிங்க, அதை தவிர வேற வழி இல்லை, அதை தவிர சிறந்தது ஒன்று இல்லை அப்படின்னு தன்னுடைய பாடல்கள்ல வலியுறுத்தினார். ஏகோ சாஸ்திரம் தேவகி புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ நாமா தஸ்ய ராமானியானி, ஒரே சேவை தான் அவருக்கு பண்ணக்கூடிய சேவை, ஒரே ஒரு பகவான் அவர் தேவகி புத்திரான கிருஷ்ணர், ஒரே ஒரு சாஸ்திரம் அவருடைய பகவத்கீதை, ஒரே ஒரு நாமம் அவருடைய திருநாமம் ராமநாமம், ஒரே ஒரு சேவை தான் அவருக்கு செய்யக்கூடிய சேவை. இப்படி பல இடங்களில் அவர் மேற்கோள் காமிச்சு கூட அவரை பின்பற்றிய ஸ்மார்த்த பிராமணர்கள் அவருடைய கொள்கையை தீவிரமா எடுத்திருந்த அத்வைதிகள் அருவாவாதிகள் மாயாவாதிகள் அவங்களுக்கெல்லாம் அந்த போதனைய அவருடைய அந்த இறுதியான போதனைய அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, அதை விட்டுட்டு அவங்க மாயாவாதத்திலே குறிக்கோளா இருந்தாங்க. அப்போ பகவான் தன்னுடைய அம்சமான ஆதிசங்க ஆதிசேஷனை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சார். சத்ய திரேதா துவாபர கலி நாலு யுகம், இந்த ஓரொரு யுகத்திலையும் பகவான் இந்த உலகத்துல தோன்றும் போது அவருடைய சேவைக்காக ஆதிசேஷனும் தோன்றுவார். ஆதிசேஷன் எப்பவுமே பகவானுடைய சேவையில நித்தியமா ஈடுபடக்கூடியவர். பகவான் படுக்கும்போது அவருக்கு படுக்கை ஆயிடுவார், அவர் நிற்கும் போது அவருக்கு கொடையாயிடுவார், அவர் நடக்கும்போது அவருக்கு பாதுகை ஆயிடுவார், அவர் அமரும் போது அவருக்கு நாற்காலி ஆயிடுவார், சிம்ஹாசனம் ஆயிடுவார். இப்படி தன்னுடைய முழு சேவையும் தன்னுடைய ஆத்மா உடல் எல்லாத்தையுமே அவர் பகவானுடைய நித்தியமான சேவை ஈடுபடுத்தக்கூடியவர். அவருடைய ஒரே லட்சியம் பகவானை சந்தோஷப்படுத்துறது தான். அப்படி அந்த ஆதிசேஷன் எப்பவுமே வைகுந்த லோகத்துல பகவானுக்கு நித்தியமான சேவை புரியறவர். அப்படி அதே ஆதிசேஷன் பகவான் திரேட்டாயுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக தோன்றும் போது அவரை நிழல் போலவே லக்ஷ்மணனும் பின்தொடர்ந்தார். ராமச்சந்திர மூர்த்தி எண்ணற்ற அசௌகரியங்களை ஏற்றுண்டார் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக. அப்படி அவருக்கு இளைய சகோதரனா வந்ததுனால லக்ஷ்மணனால ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை சந்தோஷப்படுத்த முடியல, மாறாக அவர் படுற வேதனையை பார்த்து இவர் கண்ணீர் ஓடிச்சார். அதுலதான் முடிவு பண்ணார். இனி ஒரு அவதாரம் எடுத்தா நான் ஒருபோதும் இவருக்கு இளைய சகோதரனா வரமாட்டேன், இவருக்கு மூத்த சகோதரனா தான் வருவேன். அதனாலதான் துவாபர யுகத்துல ஸ்ரீ ராமச்சந்திரர் கிருஷ்ணரா தோன்றும் பொழுது லக்ஷ்மணன் பலராமரா முன்னாடியே தோன்றினார். எப்படி பலராமர் அந்த லீலையில முழுவதும் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தினார், மகிழ்விச்சார், அதே ஆதிசேஷர், அதே லக்ஷ்மணர் பலராமர் கலியுகத்துல ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியரா தோன்றினார். ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் தூய்மையான பக்தி தொண்டை பிரச்சாரம் செய்யறதுக்காகவும், அடியார்களுக்கு சேவை பண்றது எவ்வளவு முக்கியமானது, ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்யறது எவ்வளவு முக்கியமானது, வைஷ்ணவ தர்மம் தான் உன்னதமானது, பகவான் நித்தியமானவர், ஜீவாத்மா நித்தியமானவன், ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே சம்பந்தம் இருக்கு, பகவான் உடைய உலகம் சனாதனம், பகவான் சனாதனம், ஜீவாத்மாவான நம்மளும் சனாதனம், நம்ம செய்யக்கூடிய தர்மமும் சனாதனம், பகவானை சந்தோஷப்படுத்துறது. எப்படி ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் ஆதிசங்கருடைய மாயாவாதத்தை முறியடிக்கிறதுக்காக ரொம்ப அற்புதமா தன்னுடைய வைஷ்ணவ சித்தாந்தத்தை நிலைநாட்ட முயற்சித்தார், தூய்மையான பக்தி தொண்டை பிரச்சாரம் செய்தார். அவர் ஸ்ரீபெரும்புதூர்ன்ற இடத்துல, சென்னைக்கு பக்கத்தில் ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீபெரும்புதூர்ல ஆசிரி கேசவாச்சாரியா அப்படின்னு ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார். அதே இடத்துல ஸ்ரீசைல பூர்ணான் ஒரு ஆச்சாரியர் வாழ்ந்து வந்தார். ஸ்ரீசைல பூர்ணர் ஆள வந்தார், யமுனாச்சாரியுடைய சிஷ்யர். ஸ்ரீசைல பூர்ணாவுக்கு ரெண்டு மகள்கள் இருந்தாங்க, ஒரு பொண்ணு பேர் காந்தி, இன்னொரு பேர் வந்து திதி, காந்தி மாதா திதி மாதா. அதுல காந்திய வந்து ஆசிரி கேசவாச்சாரியாவுக்கு ஸ்ரீசைல பூர்ணா மனம் எடுத்து கொடுத்தார். இப்படி ஆசிரி கேசவாச்சாரியரும் காந்தி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப தூய்மையான தெய்வீமான குணம் உள்ளவங்க, ரொம்ப எளிமையானவங்க, எல்லா விதமான தெய்வீமான குணம் உள்ளவங்க. அவங்க சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதியை பிரார்த்திச்சு பார்த்தசாரதியுடைய ஆசீர்வாதத்தினாலையும் பகவானுடைய சங்கல்பத்தினாலையும் அவங்களுக்கு ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியார் குழந்தையா தோன்றினார். அதே போல திதி மாதாவுக்கு கோவிந்தான்னு ஒரு குழந்தை பிறந்தது. ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் குழந்தையா இருந்தப்போ அவ்வளவு ஒரு தேஜஸ், அவ்வளவு ஒரு அழகு, தங்கத்தை காய்ச்சி ஊத்துனா அப்படி உருக்கிய பொன்னிறத்தில் இருப்பார் அவர். அவரை பார்த்தாலே ஒரு ஐஸ்வர்யம், ஒரு தேஜஸ் இருந்தது. அந்த குழந்தையை பார்த்த உடனே ஸ்ரீசைல பூர்ணர் இந்த குழந்தைக்கு ராமானுஜர்னு திருநாமம் கொடுத்தார். இப்படி ராமானுஜர் பகவானுடைய சங்கல்பத்தினால கேசவாச்சாரியருக்கும் காந்தி மாதாவுக்கும் குழந்தையா தோன்றினார். சைத்திர மாதத்தில் ஆருத்ர நட்சத்திரத்தில் தோன்றினார். பொதுவாக ஸ்ரீ சம்பிரதாயத்தில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆச்சாரியுடைய அவதாரத்தை அவருடைய நட்சத்திரத்தை வைத்து கொண்டாடுவாங்க. நம்மளுடைய சம்பிரதாயத்தில் ஆச்சாரியுடைய அவதாரத்தையும் ஆபிர்வாவம் திரிபாவத்தை வந்து நம்ம திதியை வைத்து கொண்டாடுறோம். எப்படி ராமானுஜர் ஆருத்ர நட்சத்திரத்தில் சைத்திர மாதத்தில் தோன்றினார். அவர் குழந்தை பிராயத்தில் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு மாறினாங்க. அந்த சமயத்தில் அவருக்கு திருமணம் ஏற்பட்டது. ரக்ஷ கம்பலா அப்படிங்கிற மாதாஜியை ஸ்ரீபாத ராமானுஜர் திருமணம் செய்திருக்கிறார். குறுகிய காலத்தில் அவருடைய தந்தை ஆசிரி கேசவ ஆச்சாரியார் இந்த உலகத்தில் லீலையை முடிச்சுட்டு திரும்ப வைகுண்டம் போயிடுறார். இப்போ ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் சாஸ்திரம் படிக்கிறதுக்காக யாதவ் பிரகாஷ்ங்கிற ஒரு ஆச்சாரியர் அணுகினார். யாதவ் பிரகாஷ் ஒரு மாயாவாத சன்னியாசி, எண்ணற்ற மாணவர்கள் அவர்கிட்ட சாஸ்திரம் படிக்கிறதுக்காக வருவாங்க. அதில் ஒரு மாணவராக ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியரும் யாதவ் பிரகாஷ்ட சாஸ்திரம் படிச்சுட்டு இருந்தார். ரொம்ப அடக்கமாக, ரொம்ப பணிவாக குருவுக்கு சேவைகள் பண்ணி அவற்றிருந்து சாஸ்திரத்தை கட்டிருந்தார். ஒரு நாள் யாதவ் பிரகாஷ் பகவானுடைய தெய்வீகமான ரூபத்தை வர்ணிக்கும் பொழுது அவருடைய கண்கள், அவருடைய முகம் இதை பற்றிலாம் வர்ணிக்கும் பொழுது ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் அவருடைய தோள்களை மசாஜ் செய்து பக்கத்தில் இருந்து சேவை பண்ணிட்டு இருந்தார். அப்படி அவர் அவருடைய அவர் வந்து பகவானுடைய ரூபத்தை பற்றி வர்ணிக்கும் பொழுது அவருடைய முகம் குரங்கனுடைய பின்பாகம் போல இருக்கு அப்படின்னு ஒரு வர்ணனை கொடுத்தார். அதை கேட்ட மாதத்தில் ராமானுஜர் கண்கள் இருந்து அப்படி அருவி மாதிரி கண்ணீர் பெருக ஆரம்பிச்சது. எப்படி மழைக்காலத்தில் சாதாரண நீர்வீழ்ச்சிகள் அருவி வரும், மழைக்காலத்தில் அருவி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கரை புரண்டு வரும். அதனால் அந்த சமயத்தில் யாருமே குளிக்க அனுமதிக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும். எப்படி ஒரு கட்டுப்படுத்த முடியாத காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு வருமோ அது போல ராமானுஜர் கண்கள் இருந்து அப்படியே கண்ணீர் வழி ஆரம்பிச்சது. நம்ம கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீரானது ரெண்டு விதமாக இருக்கும், ஒரு கண்ணீர் உஷ்ணமாக இருக்கும், இன்னொரு சமயம் வரக்கூடிய கண்ணீர் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். எப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ ஆனந்தமாக இருக்குமோ அந்த சமயத்தில் நம்ம கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். எப்போ நம்ம வேதனைப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கவலையில் அழுகிறோமோ அந்த கண்ணீர் வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். இப்போ ராமானுஜர் கண்களிலிருந்து வந்த அந்த கண்ணீரானது அவ்வளோ ஒரு உஷ்ணமாக இருந்தது, வெந்நீரை போல. அதை யாதவ் பிரகாஷோட உடலில் பட்ட உடனே அவர் உடல் அப்படி சிவிர்த்து, என்னது அவர் ராமானுஜனுக்கு திரும்பினார். இப்போ நீ அவரை நான் அப்படி என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டார். அப்போ ராமானுஜர் ரொம்ப அழகாக அந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் கொடுத்தார். இப்படி நீங்கள் உண்மையை மறைச்சு சாஸ்திரத்துக்கு எதிராக சொல்கிறீங்களே, இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இப்படி சொல்லலாமா? பகவானுடைய ரூபத்தை வந்து எவ்வளோ அழகாக சாஸ்திரத்தில் வர்ணிச்சிருக்கு, இதுக்கு நீங்கள் இப்படி தவறான ஒரு வியாக்கியானம் கற்பிக்கிறீங்களே, இதை கேட்கும்போது எப்படி என்னால் அழாமல் இருக்க முடியும் அப்படின்னு ராமானுஜர் சொன்னார். அது கேட்ட உடனே அந்த அந்த விளக்கத்தை கேட்ட உடனே அங்கே உள்ள அவருடைய மாணவர்களாக அப்படியே பிரமிச்சு போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு தூண் மாதிரி செலை மாதிரி ஆயிட்டாங்க அவங்க. அப்படியே வாயை திறந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. யாதவ் பிரகாஷுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இந்த பையனுக்கு இவ்வளோ ஒரு ஞானமாக. அப்போ யாதவ் பிரகாஷ் நினச்சா இவனுக்கு இவ்வளோ ஒரு ஞானம் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. அப்போ அவர் என்ன முடிவு பண்ணான்னா, இவரை தனியாக விட்டா இவரே ஒரு மார்க்கத்தை தொடங்கிடலாம், அப்போ அவர் மாயாவாதிக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடும், அப்போ எப்படியாவது இந்த பையனை கொல்லணும்னு அவர் திட்டமிட்டார். அப்போது யாதவ் பிரகாஷ் அவர் முடிவு பண்ணார். அவங்கெல்லாம் கங்கை யாத்திரை, கங்காவில் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்காக ஒரு யாத்திரை போகிறதா பிரயாணத்தை தொடர்ந்தாங்க. அப்போ ராமானுஜரும் தன்னுடைய வீட்டில் சொல்லிட்டு, ராமானுஜர் அவருடைய சகோதரர் கோவிந்தா அவங்க எல்லாருமே யாதவ் பிரகாஷு கூட கங்கா யாத்திரை போகிறாங்க. இப்போ கங்கா யாத்திரை போய் ஒரு நாள் ஒரு வனத்தில் ஓய்வெடுக்கும் பொழுது அந்த மாணவர்களும் குருவும் பேசின்றாங்க, இதுதான் சரியான தருணம், நம்ம இங்கேயே ராமானுஜரை ஒழிச்சு கட்டிடுவோம், அப்போ எந்த விதமான பயமும் நமக்கு இருக்காது. அப்படி நம்ம திரும்பும்போது ஊரில் யாராவது கேட்டாங்கன்னா அவன் கங்கா ஸ்நானம் பண்ணும்போது அப்படியே மறைஞ்சிட்டான்னு சொல்லிவிடலாம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அது பகவானுடைய சங்கல்பத்தினால அது கோவிந்தாவுடைய காதில் விழுந்தது. இப்போ கோவிந்தா ராமானுஜர் இடத்துல வந்து சொன்னார், இந்த மாதிரி இவங்கெல்லாம் உன்னை கொள்றதுக்கு திட்டமிட்டாங்க, இங்கே இருந்தால் உனக்கு ரொம்ப ஆபத்து, நீ போயிடு, என்னை பற்றி கொல்லப்படாத நான் எப்படியா வந்துடுவேன், நீ இங்கேருந்து உடனே கிளம்பணும் அப்படின்னு கோவிந்தா ஸ்ரீபாத் ராமானுஜர்கிட்ட வந்து அவங்க பேசியிருந்தத சொன்னார். உடனே ராமானுஜர் அந்த நடு ராத்திரியில் அங்கிருந்து தன்னுடைய யாத்திரையை தொடங்கினார். காடுகளில் ரொம்ப ரொம்ப அடர்த்தியான காடு, எந்த பக்கம் போகணும் எப்படி போகணும் ஒன்றுமே தெரியாது. அவருக்கு இருந்த ஒரே அடைக்கலம் பகவானுடைய தாமரை திருப்பாதங்கள் தான். எந்த பக்கம் போகணும் எப்படி போகணும் எதுவுமே தெரியாது. அப்படி அந்த காட்டில் ராமானுஜர் தனியாக தன்னுடைய யாத்திரையை தொடங்கினார். காலையில் யாதவ் பிரகாஷோட சிஷர்கள் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ராமானுஜர் அங்கே இல்லை. அவங்க புரிஞ்சுனாங்க, ஏதோ மிருகம் ஒன்று அவர் கொண்டு இருக்கலாம், இல்லை அவர் எங்கேயாவது போயிருக்கலாம், என்னாவது ஆயிருக்கலாம், இன்னமே அவரை பற்றி கவலைப்படும், நம்ம யாத்திரையை தொடர்வோம் சொல்லி அவங்க தன்னுடைய யாத்திரையை தொடங்கினாங்க. ராமானுஜர் வழி எதுவும் தெரியாமல் சாப்பிடாமல் தூங்காமல் பசியில் ரொம்ப நேரமாக பிரயாணம் செஞ்சு ரொம்ப களைச்சி போய் மயங்கி விழுந்துடுற. அப்படி ஒரு மயக்கத்தில் இருக்கும்பொழுது ஒரு வேடவனும் வேடுச்சியும் ஒரு ஒரு வேடனுடைய மனைவி ரெண்டு பேரும் அவர் தன்னுடைய மடியில் தாங்கின்றாங்க. அவர் கண் விழித்த உடனே, நான் எங்கே பக்கம் போகணும் எங்கே போகணும்னு எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டார். அவங்க ரெண்டு பேர் சொன்னாங்க, நாங்கள் இந்த வழியாக யாத்திரை போகிறவங்க, நாங்கள் போகிறோம், நீ என் கூட வா, நாங்கள் கூட்டின்னு போகிறோம், நீ எங்கே போகணும் சொல்லி உன்னை கொண்டு போய் விட்டுடுறோம்னு சொல்லிட்டு அவங்க ராமானுஜர் கூப்பிட்டாங்க. அப்படி அந்த வேடவனும் வேடனும் வேடு வச்சு ரெண்டு பேரும் ராமானுஜர் கூட்டின்னு போகும்போது வைஷ்ணவனோட ஒரு தெய்வீகமான குணம் என்னன்னா, அவன் எப்பவுமே பகவானுடைய தெய்வீகமான நிலைகளை வர்ணிச்சுட்டே இருப்பார். பகவானுடைய அழகு, அவருடைய லீலைகள், அவருக்கும் அவருடைய பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம். இப்படி ராமானுஜர் அந்த வேடன் கூட வந்துட்டு இருக்கும்போது ஸ்ரீ ராமச்சந்திர பகவானை பத்தி சொன்னார். ராமரா அந்த வேடன் கேட்டார், ராமர்னா யாரு, அவர் எப்படி இருப்பாரு, எங்க இருப்பாரு, என்ன ஸ்ரீ ராமர் தெரியாத அவங்களுக்கு? ஐயோ என்ன ஒரு துர்பாக்கியம், ஸ்ரீ ராமர் தெரியாதவர் இந்த பூலோகத்துல உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அவ்வளவு அற்புதமா ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் ஸ்ரீ ராமாயண லீலைகளை வழியில அந்த ரெண்டு பேருக்கு சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப ரெண்டு பேரும் அவ்வளவு ஆனந்தமா கேட்டு இருந்தாங்க. அப்படி அதுக்கப்புறம் என்னாச்சு, ராமர் அயோத்தியா வந்து எப்படி தண்டவாரியான போனார், அங்க எப்படி சாடகாவை வதம் செய்தார், அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமர் எப்படி சீதா பிராட்டிய திருமணம் மனம் செய்து கொண்டார், அதுக்கப்புறம் அயோத்தியால வந்து கைகேயி ஸ்ரீ ராமரை வனவாசம் அனுப்பிச்சது, வனவாசத்தின் போது சுக்ரீவனோட நட்பு ஏற்படுத்தின்றது, அதுக்கப்புறம் ராவணனை வதம் செய்தது, இப்படி ரொம்ப அற்புதமா ரொம்ப அழகா ராமானுஜாச்சாரியர் ராமனுடைய தெய்வீகமான லீலைகளை வர்ணிச்சுட்டே வந்தார். அந்த வேடனும் அந்த பெண்ணும் அவ்வளவு ஆனந்தமா, அப்படியா ரொம்ப அற்புதமா இருக்கே, மேல சொல்லு மேல சொல்லு, இன்னும் என்னாச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு, ரொம்ப ஈடுபாடோட தங்களையே மறந்து, தங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்து, தங்களுடைய பசியெல்லாம் மறந்து, அவ்வளவு ஒரு ஆனந்தமா அவங்க ரெண்டு பேருமே கேட்டுட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரம் வந்தோடனே அந்த பொண்ணு சொன்னா, ஐயோ இனி என்னால் நடக்க முடியாது, எனக்கு ரொம்ப தலையெல்லாம் சுத்தி சொல்லி உக்காந்துருவான். அந்த பொண்ணு உக்காந்த உடனே ராமானுஜர் பார்த்தாரு, இவங்க ரெண்டு பேரும் எனக்காக எவ்வளவு தூரம் என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்க, சரி இங்கே இருங்க நான் போய் உங்களுக்கு குடிக்க ஜலம் எடுத்து தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் தூரம் போனார். போனா அங்க ஒரு கிணறு இருந்தது, கிணத்துல தண்ணி இருக்கான எடுத்து மொந்து எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஐயோ எனக்காக இவ்வளவு உதவி செய்தாங்க, அவங்க நான் ஒரு தண்ணி கூட கொடுக்க முடியலையே, என்ன செய்யுது, ஒரு பாத்திரம் கூட இல்லையா சொல்லி திரும்பி வந்தேன். திரும்பி வந்து பார்த்தா அந்த ரெண்டு பேருமே காணோம், அங்க வந்தவங்க ரெண்டு பேருமே மாயமா மறைஞ்சிடறாங்க. ராமானுஜருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது, ரெண்டு பேர் வந்தாங்க என்ன கூட்டிட்டு வந்தாங்க, எங்க போனாங்கன்னு தெரியலையே, யார் யார் வந்தாங்க எங்க போனாங்க ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நடந்து வரும்போது இன்னொரு வழிபோக்கன் இருக்கிற மாதிரி வர்றார். அந்த வழிபோக்கன் கேட்கிறார், காஞ்சிபுரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டார். காஞ்சிபுரமா, நீ இருக்கிறதே காஞ்சிபுரம் தான்ப்பா, அதோ பாரு வரதராஜனுடைய கோபுரம் அப்படின்னு காமிச்சார். பார்த்த உடனே அப்படி ராமானுஜருக்கு அப்படியே கை காலெல்லாம் நடுங்கு, அப்படியே உடலெல்லாம் சிலிர்த்துரும். நான் வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருக்கேன்னா அப்ப என்ன இது வரைக்கும் யார் கூட்டின்னு வந்தாங்க, அந்த பெரிய பெரும்பாலும் பெரிய பிராட்டின் தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி ராமானுஜர், அப்ப இவ்வளவு நேரம் எங்க ஊர்ல இருந்து ராமனுடைய கதைகளை கேட்டது, அவரே அவருடைய லீலைகளை கேட்டு ஆனந்தப்பட்டாரா அப்படின்னு ராமானுஜர் அப்படி மெய் சிலிர்த்து பாடுறார். இப்படி பகவானுடைய காரணமற்ற கருணியும் பெரிய தாயாருடைய கருணியும் எண்ணி ரொம்ப ஆனந்தப்பட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா ராமானுஜத்துடைய வீட்டுக்கு திரும்ப வந்தார். கொஞ்ச நாள் யாத்திரை போனவங்களும் திரும்ப வந்தாங்க, யாதவ் பிரகாசனுடைய மாணவர்களும். வர வழியில கோவிந்தா கங்கால ஸ்நானம் செய்யும்போது அவருக்கு ஒரு அழகான லிங்கம் கிடைக்கும், சிவலிங்கம். வரும்போது ஒரு காலகஸ்தியில் அந்த லிங்கத்தை வச்சுட்டு அவர் அங்கேயே தங்கிடுறார். குறிப்பா சொல்ல போனா கோவிந்தா சைவத்தை தழுவிடுறார், கோவிந்தா சைவத்தை தழுவிட்டு அங்க காலகஸ்தியிலே தங்கிடுறார். அவர் திரும்ப வரவே இல்லை. இப்ப யாதவ் பிரகாஷ் வந்த உடனே திரும்பவும் ராமானுஜர்கிட்ட கல்வி கத்துக்கிறதுக்காக போனார். அவர் எதுவுமே தெரிஞ்சுக்காத போல, ஐயோ ராமானுஜா உங்களை நான் இறந்துட்டுமே, நீ எப்படி வந்த, யாரும் கூட்டிட்டு இருந்தாங்க, என்னாச்சு உனக்கு, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ, ரொம்ப பதட்டம் ஆயிட்டோம் நாங்க, ரொம்ப படபடத்து போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப வேஷம் போட்டார். ராமானுஜரும் எதுவுமே தெரிஞ்சுக்காத போல ரொம்ப பணிவா தன்னுடைய குருட்டு திரும்ப பாடம் கத்துக்கிறதுக்கு ஆயத்தமானார். அப்போ அந்த சமயத்துல வைஷ்ணவத்துல ஒரு முக்கியமான ஆச்சாரியர் யாமனாச்சாரியர் ஆள வந்தார். நம்ம இன்னொரு சமயம் அவருடைய தெய்வீகமான லீலைகளையும் வைபவங்களையும் கலந்து பேசலாம். யமுனாச்சாரியர் அந்த சமயத்துல வைஷ்ணவருக்கே தலைவரா இருந்தார். ஸ்ரீரங்கத்துல அவருக்கு ஸ்ரீரங்கத்து கோயிலுக்கு அவர் தான் நிர்வாகியா இருந்தார். வைஷ்ணவத்துல அவர் தான் அந்த மடத்துக்கு அதிபரா இருந்தார். அவருக்கு எப்படியாவது ராமானுஜரை சந்திக்கணும்னு ரொம்ப ஆர்வம். ஏன்னா ஆள வந்தார் போன்ற பக்தர்களுக்கு தெரியும், ராமானுஜர் ஒரு சாதாரணமான நபர் கிடையாது, ஒரு சாதாரணமான மனிதர் கிடையாது. அவர் பகவத் சங்கல்பத்தினால இங்க அனுப்பிவைக்கப்பட்டவர். அவரை ஒரு முறையாவது சந்திக்கணும், அவரை எப்படியாவது வைஷ்ணவத்துக்கு கூட்டின்னு வரணும் அப்படிங்கிற ஆர்வத்துல யமுனாச்சாரியர் ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரம் வந்தார். அப்படி யமுனாச்சாரியர் காஞ்சிபுரம் வந்தப்போ அவர் பார்த்தார் ராமானுஜர் யாதவ் பிரகாஷ் கூட இருந்தார். அப்படி ராமானுஜர் யாதவ் பிரகாஷ் கூட சாஸ்திரம் படிச்சிருக்கிறத பார்த்தோன்னே யமுனாச்சாரியுடைய மனது ரொம்ப வேதனைப்பட்டது. வைஷ்ணவத்தை போதிக்க வேண்டிய ஒரு ஆச்சாரியனாகக்கூடிய சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்த இந்த ஒரு குழந்தை இப்படி ஒரு மாயாவாதி கையில மாட்டிட்டு இருக்க என்னதுன்னு ரொம்ப வேதனைப்பட்டார் ராமணாச்சாரியர். அப்போ ராமானுஜர் யாதவ் பிரகாஷ் கூட இருந்ததுனால யமுனாச்சாரியர் என்னால் அவர் அணுக முடியல. அப்போ உடனே அவர் வந்து வரதராஜத்தை பிரார்த்தனை செய்தார், எப்படியாவது ராமானுஜரை மீட்டு கொடுக்கணும், அந்த யாதவ் பிரகாஷ்லேருந்து ராமானுஜர் வைஷ்ணவத்துக்கு வரணும், அவர் உங்கள் புனித நாமங்களை பிரச்சாரம் செய்யணும், அவர் வைஷ்ணவ பக்தி தொண்டை குறித்து இந்த உலகத்தில் எடுத்து வைக்கணும், தயவுசெய்து அவரை நீங்கள் தான் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு மனமுருகி யமுனாச்சாரியர் பெரிய பெருமாளன் வரதராஜத்தை பிரார்த்தனை செய்தார். அதுக்கப்புறம் திரும்ப அவர் ஸ்ரீரங்கம் வந்துடுறார். அந்த சமயத்தில் காஞ்சிபுரத்தில் இன்னொரு அற்புதமான பக்தர், ரொம்ப பணிவானவர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப ரொம்ப தூய்மையானவர், பகவானுக்கு மிகவும் பிரியமானவர், காஞ்சி பூர்ணா. காஞ்சி பூர்ணாவும் யமுனாச்சாரிய சிஷ்யரில் ஒருத்தர், யமுனாச்சாரிய சிஷ்யரில் பிரதானமானவர். அவர் பிறவியில் ஒரு சூத்திர குலத்தில் பிறந்திருந்தாலும் வைஷ்ணவத்தில் ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு ஆச்சாரியர், பரம பாகவதர். அவர் எப்பவுமே காஞ்சியில் வரதராஜருக்கு சாமரம் வீசுகிற கைங்கறி திசாயை பண்ணிட்டு இருந்தார். ராமானுஜர் எப்பெல்லாம் காஞ்சிபூர்ணர் சந்திக்கிறாரோ அப்போ இனம் புரியாத ஒரு நட்பும் ஒரு அன்பும் அவர்கிட்ட அவருக்கு ஏற்படும். எப்பெல்லாம் அவர் காஞ்சிபூர்ணர் சந்திக்கிறாரோ உடனே அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யணும், அவருக்கு சேவை பண்ணணும்னு விரும்பினார். ஏன்னா அந்தளவுக்கு காஞ்சிபூர்ணருடைய பணிவு, அவருடைய பக்தி, அவருடைய எளிமை ராமானுஜரை கவர்ந்தது. எப்பெல்லாம் ராமானுஜர் காஞ்சி பொண்ணை சந்திக்கிறாரோ அவர் தாமரை பாதங்களை விழுந்து நமஸ்கரிப்பார், காஞ்சி பொண்ணும் அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஒரு நாள் ராமானுஜர் அவர்கிட்ட அன்போடு வேண்டினார், தயவுசெய்து தேவரீர் எங்கள் குடிசைக்கு எழுந்தருளி எங்களுடைய சேவை, நீங்கள் எங்களுக்கு சேவை கொடுக்கணும், நான் உங்களுக்கு அமுது பரிமாறணும், நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும், அந்த ஒரு சேவை எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பணிவோடு கேட்டிருந்தார். காஞ்சி பொண்ணரும் சம்மதித்தார், சரி நான் பிரசாதம் எடுத்துக்க வரேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே ராமானுஜர் தன்னுடைய மனைவிட்டு சொல்லி ரொம்ப அற்புதமாக விதவிதமான தலிகையெல்லாம் பிரசாதம்லாம் செய்து தன்னுடைய மானசீகமாக அவர் வந்து தன்னுடைய சீக்ஷா குரு ஏற்றுண்டார். உண்மையில் ராமானுஜருக்கு நிறைய சீக்ஷா குரு உண்டு, காஞ்சி பூர்ணா, மகாபூர்ணா, சர்வரங்கா, மலதரா, ஸ்ரீசைல பூர்ணா, இவங்க எல்லோருமே யமுனாச்சாரிய சிஷ்யர்கள். யமுனாச்சாரிய சிஷ்யர்கள் ஒரு வகையில் யமுனாச்சாரியரும் ராமானுஜருக்கு ஒரு பரம் குருவாக இருக்கார். அவர் தீட்சையை வாங்கினது மட்டும்தான் கோஷ்டி பூர்ணர்கிட்ட, கோஷ்டி பூர்ணர்கிட்ட மட்டும்தான் தீட்சை வாங்கினார். மற்ற அவரை வழிநடத்தக்கூடிய ஆச்சாரியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அதில் காஞ்சி பூர்ணர் ஒருத்தர். இப்போ காஞ்சி பூர்ணர் தன்னுடைய வீட்டுக்கு பிரசாதம் எடுத்துக்க வராருன்னு தெரிஞ்ச உடனே ராமானுஜர் ரொம்ப அற்புதமாக ஏற்பாடுகள்லாம் செய்தார். அவருடைய மனைவிட்டு சொல்லி விதவிதமான காய்கறிகள் பழங்களை கொண்டு நிறைய உணவு பண்டங்கள் பண்ணி பகவானுக்கு அதை போகாவை நெய்வேத்தியம் செய்து அந்த பிரசாதத்தை தன்னுடைய குருவுக்காக தயார் பண்ணார். அந்த சமயத்தில் ராமானுஜர் ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிருந்தார். அப்போ காஞ்சி பொண்ணு ரொம்ப அவசரமாக வீட்டுக்கு வருவார். வந்த உடனே ராமானுஜரை மனைவியை கூப்பிடுவார், இந்த மாதிரி எனக்கு வரதராஜருடைய கைங்கறி சேவை இருக்குது, நான் அதை நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன், நான் உடனே போகணும், எனக்கு சீக்கிரம் பிரசாதம் ரெடியாகிடுச்சுனா கொடுங்க, நான் சாப்பிட்டு போயிடுறேன். அவங்களும் சொன்னாங்க எல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் உடனே சாப்பிட்லான்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து அதில் உட்காந்து உடனே பிரசாதத்தை நல்லா திருப்தியாக சாப்பிட்றாரு. சாப்பிட்றேன்னே எனக்கு நேரம் நாளே ஆயிடுச்சு, ராமானுஜர் வரவுக்கு என்னால் இருக்க முடியாது, நான் உடனே போகணும், வந்தானா நான் வந்துட்டு போயிட்டேன்னு சொல்லிங்கன்னு சொல்லி அவர் போயிடுறார். ராமானுஜருடைய மனைவி ஒரு பிராமணி. அந்த சமயத்தில் பிராமணர்கள் ஆச்சார அனுஷ்டானத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. ராமானுஜருடைய மனைவி என்ன நினைச்சாங்கன்னா, காஞ்சி பூர்ணர் பிறவியில் ஒரு சூத்திரன், அவர் சாப்பிட்டு போன இடத்த சுத்தமாக கழுவி அந்த மீத உள்ள மகாமகா பிரசாதத்தை பகவானுக்கு நைவேத்தியம் செய்தது மகாபிரசாதம், அதை ஆச்சாரியனும் பக்தனும் உட்கொண்டாத மகாமகா பிரசாதம். அந்த மகாமகா பிரசாதத்தை வந்து வேலைக்காரன் எடுத்து கொடுத்து தன்னுடைய வீட்டில் உள்ள எல்லா பாத்திரங்களையும் ரொம்ப சுத்தமாக கழுவி நீட்டாக கமுத்தி வச்சுடுவாங்க. வெளியில் போன ராமானுஜர் ரொம்ப ஆவலாக வருவார் தன்னுடைய ஆச்சாரியன் கைங்கரியம் பண்ணணும்னு, சேவை பண்ணணும்னு. அப்படி அவர் ரொம்ப ஆவலாக வரும்போது தன்னுடைய மனைவிட்டு கேட்பார், ஆச்சாரியர் வந்தாரா, வந்தார் வந்தார், அப்படியா, ஏன் அவர் ரொம்ப அவசரமாக வந்தார், வந்தோடனே போயிட்டார், நல்ல திருப்தியாக சாப்பிட்டாரா, திருப்தியாக சாப்பிட்டார், சரி அந்த மகாமகா பிரசாதம் எங்கே அப்படின்னார். அதை நான் வேலைக்காரன் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னார். இப்போ ராமானுஜர் தன்னுடைய துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டார், நான் ஒரு ரொம்ப துர்பாக்கியசாலி, எனக்கு ஆச்சாரியனுடைய மகாபிரசாதம் கூட கிடைக்கலையே, என்னுடைய எனக்கு என்ன பாக்கியம்னு சொல்லி தன்னை அவர் நொந்துன்றார். இப்படி காஞ்சி பொண்ணுடைய மகாபிரசாதம் தனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சு ராமானுஜர் ரொம்ப வேதனைப்பட்டார். அதுக்கப்புறம் ராமானுஜர் திரும்பவும் யாதவ பிரகாஷ சாஸ்திரம் படிச்சிருந்தார். அப்போ ஒரு நாள் யாதவ பிரகாஷ் பிரம்மத்தை குறித்து விளக்கம் கொடுக்கும்போது சத்தியம் அனந்தம் பிரம்மம் அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கும்போது மாயாவது தத்துவத்தை போதிச்சார். அப்ப திரும்பவும் ராமானுஜர் குறுக்கிட்டு சொன்னார், பிரம்மம் ஆனந்தமானது நித்தியமானது அப்படிங்கிறதுக்கு ராமானுஜர் ரொம்ப அற்புதமா விளக்கம் கொடுத்தார். அவர் ஒரு நபர், அந்த பிரம்மம் எப்பவுமே ஆனந்தமானது அது நித்தியமானது அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியார் பகவானுடைய தெய்வீகமான குணங்களையும் அவருடைய நித்தியமான ஆனந்தம் அவர் நித்தியமான ரூபத்தை குறித்து அவர் விளக்கம் கொடுத்தார். இந்த தடவை யாதவ பிரகாசனால் நம்பவே முடியல, அப்படி திகச்சு போடுவார். அப்ப ராமானுஜர் முடிவு பண்ணார், இப்படி அவர் மாயாவாதம் பேசிட்டு இவரு கூட இருந்து ஒரு காரியமும் இல்லை, அதனால அவர் முடிவு பண்றார் யாதவ பிரகாச விட்டு பிரியுது அப்படின்னு முடிவு செய்தார். அப்போ அந்த சமயம் அவர் இந்த பிரம்மத்துக்கு தவறான வியாக்கியானம் போதிக்கும் போது ராமானுஜர் அவர் மேல அதிருப்தி அடைஞ்சு அவரை விட்டு பிரிகிறார். அவருக்கு பிரியறதுக்கு முன்னாடி இந்த லீலை நடக்கும்போது இன்னொரு சம்பவம் நடக்கும், அதையும் நம்ம பார்த்துடுவோம். ராமானுஜர் யாதவ பிரகாஷ் விட்டு பிரியறதுக்கு முன்னாடி அவர் யாதவ பிரகாஷ் கூட இருக்கும்பொழுது ஒரு சமயம் சோழ மன்னருடைய மகளுக்கு பேய் பிடிச்சிடும். சோழ மன்னருக்கு மகளுக்கு பேய் பிடிச்சு அந்த இளவரசிக்கு என்னெல்லாம் வைத்தியம் செய்து யாரெல்லாமோ வந்து கூட அதை குணப்படுத்த முடியல. அப்ப அவர் வந்து காஞ்சிபுரத்துல யாதவ பிரகாஷுடைய புகழை அறிஞ்சிருந்தார். ஒருவேளை அந்த சன்னியாசி நம்ம வீட்டுக்கு வந்தார்னா அவருடைய அனுகிரகத்தினால அவருடைய ஆசீர்வாதத்தினால என்னுடைய பொண்ணு குணமாயிடுவான்னு சொல்லிட்டு யாதவ பிரகாசத்தோட அரண்மனைக்கு அழைச்சார். அப்ப யாதவ பிரகாசனுடைய சிஷ்யர்களோட ராமானுஜரோடையும் அந்த சோழமன்னுடைய அரண்மனைக்கு வந்தார். அப்போ சோழமன்னர் சொன்னார், எப்பயாவது என்னுடைய பொண்ணு நீங்க தான் குணப்படுத்தணும், அவர் ரொம்ப வேதனை அழைச்சிட்டு இருக்கார். அப்ப யாதவ பிரகாஷ், ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், என்ன மீறி அது என்ன செய்த போகுது அப்படின்னு ரொம்ப வசனம்லாம் பேசிட்டு யாதவ பிரகாஷ் அந்த பொண்ணுகிட்ட பேசினார். ஏய் நீ யாரு, நீ ஏன் இங்க வந்திருக்க, நான் சொல்றேன் நீ இங்கிருந்து போ. அப்ப அந்த பொண்ணு சொன்னா, நீ முதல் யாரு, நீ சொன்ன நான் போகணுமா, நீ சொன்னாலும் நான் போக மாட்டேன், நீ முதல் இங்கிருந்து போ அப்படின்னு. அப்ப யாதவ பிரகாஷ் ரொம்ப கோவம் வந்துடும், நான் யார் தெரியுமா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ சொன்னாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா. அப்ப யாதவ பிரகாசன், வேற யார் சொன்னாதான் போவேன், அதோ உங்க பக்கத்துல ஒருத்தர் பவ்யமா கையை கட்டி நின்று இருக்காரு இல்லையா, அவர் சொன்னாதான் நான் போவேன், அவர் சொன்னா கூட நான் போக மாட்டேன், அவருடைய தாமரை திருப்பாதங்கள் எடுத்து என் தலையில ஆசீர்வதிச்சாதான் அவர் என் தலையில வச்சாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லுவான். ஓ அப்படியா, அப்போ ராமானுஜர் கூப்பிட்டார், ராமானுஜா எங்க நீ சொல்லு பாக்கலாம் அப்படின்னு. இந்த ராமானுஜர் வந்தோடனே அந்த பொண்ணு சொன்னா, நீங்க சொல்ல ஒண்ணு வேண்டாம், உங்க தாமரை பாதங்கள் என் தலையில வச்சாலே போதும் அப்படின்னு. அப்ப அங்க உள்ளவங்களா கேட்டா, அப்ப எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது நீ போயிட்டேன்னு, அவர் எப்ப என்ன ஆசீர்வதிச்சாரோ அப்பவே இந்த மரம் முறிந்து விழும், அப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம் நான் இந்த பொண்ணை விட்டு போயிட்டேன் அப்படின்னு. எப்படி ராமானுஜர் தன்னுடைய தாமரை திருப்பாதங்களை அந்த பெண்ணுடைய தலையில வச்சார், ராமானுஜருடைய தாமரை திருப்பாதங்கள் அந்த பெண்ணுடைய தலையில பட்ட உடனே அவளை பிடிச்சிருந்த பேய் அவளை விட்டு நீங்கியது. அந்த பேய்க்கும் ராமானுஜருடைய ஸ்பர்ஷத்தினால மோட்சம் கிடைச்சது. ஜெய் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எப்படி ராமானுஜர் அந்த பெண்ணை விடுவிச்சார், அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் வந்தது. திரும்பவும் யாதவ பிரகாஷர் வந்து ரெண்டாவது முறையா சாஸ்திரத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும்போது ராமானுஜர்னா அதை பொறுத்து கொள்ள முடியாம அவரை விட்டு வந்தார். அவரை விட்டு வந்த உடனே ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியார் அவருக்கு இருக்கிறப்ப ஒரே அடைக்கலம் காஞ்சிபூர்ணர். காஞ்சிபூர்ண இடத்துல வந்தார், அவருடைய தாமரை பாதங்களை சரணடைஞ்சார். தயவுசெய்து அடியேன நீங்க சிஷனா எடுத்துக்கணும், என்னை நீங்க தான் வழி நடத்தணும். காஞ்சிபூர்ணர் நம்ம முன்பே பார்த்த மாதிரி அவ்வளவு ஒரு பணிவான வைஷ்ணவர், அவ்வளவு ஒரு எளிமையானவர். அவருக்கு அவர் என்ன நினைச்சாருன்னா, நானும் பிறவியில ஒரு சூத்திர குலத்துல பிறந்தவன், நீங்களோ ஒரு பிராமண குலத்துல பிறந்தவர், உங்களை என்ன சிஷ்யனா, உங்களை என்னுடைய சிஷ்யனா எடுத்துக்கிறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு, எனக்கு அந்த யோகியதையே கிடையாது அப்படின்னு காஞ்சி பொன்னர் சொன்னார். நான் எப்படி உங்களை என்னுடைய சிஷ்யனை ஏற்றுக்க முடியும். அப்ப ராமானுஜர் ரொம்ப பணிவா சொல்லுவார், தேவரீர் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது, நீங்க சாஸ்திரம் படிச்சிருக்கீங்க, நீங்க வைஷ்ணவரா இருக்கீங்க, வைஷ்ணவத்தை பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பகவானுக்கு நிச்சயமான கைங்கரியம் சேவை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. ஒருத்தர் பிறவியினால பிராமண தகுதி, பிராமண குலத்துல பிறந்திருக்கலாம், பிராமண தகுதி இல்லைன்னா அவனை பிராமணனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயத்துல ஒருத்தர் வைஷ்ணவனா இருந்தானா அவன் எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் அவனை பிராமண காட்டிலும் முயந்தவனா சாஸ்திரம் சொல்லுது. சத்கர்ம நிபுணோ விப்ரா மந்திர தந்திர விசாரதா அவைஷ்ணவ குரு நஷாத் வைஷ்ணவ சப்பச்சோ குரு. ஒருத்தர் பிராமண குலத்துல பிறந்து ஆறு விதமான கர்மங்களை ரொம்ப அற்புதமா பண்ணாலும் அவனுக்கு மந்திரம் தெரிஞ்சிருந்தாலும் தந்திரம் தெரிஞ்சிருந்தாலும் வைஷ்ணவனா இல்லைன்னா அவனை குருவா ஏற்றுக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதே சமயம் ஒருத்தன் நாயத்திங்கிற சண்டால குலத்துல பிறந்திருந்தாலும் அவன் ஒரு வைஷ்ணவனா இருந்தா அவனை கண்ணை மூடிட்டு குருவா ஏற்றுக்கலாம்னு சொல்லுது. எல்லாத்துக்கும் மேல நீங்க எப்பவுமே பகவானுடைய கைங்கரத்தில் ஈடுபடுறீங்க, நீங்க ஒரு சுத்த பக்தர், எனவே தயவுசெய்து நீங்க என்னை ஏற்றுக்கலாம், நிராகரிக்க கூடாது அப்படின்னு ரொம்ப பணிவா ராமானுஜருடைய தாமரை பாதங்களை பிடிச்சிருந்தார். ஆனா காஞ்சி பொன்னர் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து விலகிடுவார். இப்ப எப்போதெல்லாம் ராமானுஜர் காஞ்சி பொன்னர் சந்திக்கிறாரோ அப்போதெல்லாம் அவர் அவர்கிட்ட கேட்டார், என்னை உங்க சிஷியனா ஏற்றுக்கணும், எனக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கணும், என்னை நீங்க தான் வழி நடத்தணும். இப்படி எப்போதெல்லாம் ராமானுஜர் வந்து காஞ்சி பொண்ணை கேட்கிறாரோ அப்ப அவருக்குலாம் ரொம்ப வேதனையா இருந்தது. அப்ப ராமானுஜர் யாரு, அவர் போய் என்கிட்ட வந்து கேட்கிறாரு, இப்படி இருந்தா இங்க இருந்தா ராமானுஜர் என்று திரும்ப திரும்ப வந்து கேட்பார், அதனால இங்க இருந்து போயிடுன்னு அவர் முடிவு பண்ணார். நீ வந்து காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் வரதராஜர் சாமரம் வீசும்போது அந்த சாமரத்தை அங்க வச்சுட்டு அங்கிருந்து நேரா திருமலைக்கு வந்துடுறார், திருப்பதிக்கு வந்துடுறார். திருப்பதியில வந்தவுடனே அங்க பாலாஜி சீனிவாசனுக்கு சாமரம் வீசினார். இப்போ சீனிவாசன் என்ன, காஞ்சிபூர்ணா இது உனக்கே நல்லா இருக்கா, ஏற்கனவே நான் இந்த மலையில ஏழு மலையை சுத்தி குளிர்ல நடுங்கிட்டு இருக்கேன், எனக்கு போய் நீ சாமரம் வீசுறிய, எனக்கு எச்சாதான் குளிருது, எனக்கு நீ சாமரம் வீச வேண்டாம், நீ இங்கிருந்து போனா போதும் அப்படின்னார். அது கேட்டவுடனே காஞ்சி பொண்ணு சாமரத்தை வச்சுட்டு அங்கிருந்து வந்துடுவார். அங்கிருந்து வந்து நேராக ஸ்ரீரங்கம் வந்தார், வந்து ரங்கநாதருக்கு சாமரம் வீசினார். ரங்கநாதர் சொன்னார், காஞ்சிபூர்ணா இது உனக்கே நல்லா இருக்கா, என்னை சுத்தி காவேரி ஆறு ஓடிட்டு இருக்கு, ஏற்கனவே இந்த ஆற்று காற்று குளிர்ந்த காற்றுல நாங்க நடுங்கிட்டு இருக்கேன், எனக்கு போய் நீ சாமரம் வீசுறிய, எங்க உஷ்ணமா இருக்கோ யாருக்கு சாமரம் வீசுற தேவையோ அவரை விட்டுட்டு இங்க வந்திருக்கிய நீ அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் புரிஞ்சின்றார், காஞ்சி பூர்ணர் வரதராஜ் விட்டு நீ ஏன் இங்க வந்த, வரதராஜருக்கே திரும்ப போய் சேவை பண்ணு. அப்ப திரும்பவும் காஞ்சி பூர்ணர் வரதராஜிட்ட வந்தார், திரும்பவும் வரதராஜருடைய கைங்கரத்தில் ஈடுபட்டார், திரும்பவும் ராமானுஜர் வந்து தேவரீர் என்ன உங்க சிஷனை ஏத்துக்கணும்னு சொல்லி கேட்டார். திரும்பவும் காஞ்சி பூர்ணர் ரொம்ப வேதனைப்பட்டார். கடைசியில காஞ்சி பூர்ணர் சொன்னார், சரி இனி நீங்க என்னட்டு திரும்ப திரும்ப கேட்கறதுனால நான் வரதராஜத்தை கேட்கறேன், வரதராஜர் என்ன சொல்றாரோ அதை நான் வந்து பின்பற்றேன், வரதராஜர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு ராமானுஜத்த காஞ்சி பூர்ணர் சொன்னார். ஏன்னா அங்க உள்ளவங்களுக்கு எல்லாருமே தெரியும், எல்லா பக்தர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் தெரியும், வரதராஜர் காஞ்சி பூர்ணர் நேருக்கு நேர் அன்பு பரிமாற்றம் செய்யறவர். சாமரம் வீசும்போது ஒரு நண்பர்களை போல, ஒரு சகோதரனை போல ரொம்ப நெருக்கமா வரதராஜரும் காஞ்சி பொன்னரும் அன்பு பரிமாற்றம் செய்வாங்க. அப்போ வரதராஜ் கேட்டார், காஞ்சி பொன்னர் இந்த மாதிரி ராமானுஜர் எனக்கு தீட்சை கொடு தீட்சை கொடுங்கிறார், நான் என்ன செய்யறது, நீங்க தான் சொல்லணும், நான் அவர்கிட்ட என்ன சொல்லணும் நீங்க சொன்னீங்க, நான் சொல்லிட்டு அவர்கிட்ட வரதராஜ் என்ன சொல்றதோ அதே நீ செய்யணும், இப்ப நீங்க நான் போனேன்னு அவர் கேட்பாரு, தயவுசெய்து சொல்லுங்க நான் என்ன சொல்லணும் அவர்கிட்ட. அப்போ வரதராஜர் ரொம்ப அற்புதமா சொல்லுவார் காஞ்சி பொன்னர்ட்ட, ராமானுஜர்கிட்ட சொல்லு நான் சொன்னதையெல்லாம், நான் தான் முழு முதற் கடவுள், நான் தான் அந்த பரம சத்தியம், ஜீவாத்மா என்னிட்ட பிரிந்திருந்தாலும் அவங்க நித்தியமானவங்க, என்னுடைய அம்சம், எனக்கு சேவை பண்ணக்கூடிய நித்தியமான சேவகர்கள், என்ன சரணடையணும், எந்த விதமான கட்டுப்பாடுமின்றி எந்த விதமான நிபந்தனையுமின்றி ஒரு ஆத்மா என்ன சரணடையணும், வரதராஜ சொன்ன நான் சொல்ற விஷயங்களை நீ ராமானுஜத்தை தெரிவிக்கணும், நான் தான் முழுமுதற் கடவுள், அந்த பரம சத்தியமும் நான் தான், ஜீவாத்மா என்னுடைய நித்தியமான சேவகர்கள், என்னுடைய அம்சம், அவங்க எப்பவுமே எனக்கு நித்தியமா சேவை புரிய வேண்டியவங்க, எந்த விதமான உள்நோக்கமின்றி எந்த விதமான கட்டுப்பாடுமின்றி அவர் என்ன அவன் என்னை சரணடையணும், அப்படி ஒரு ஜீவாத்மா என்னை சரணடைஞ்சிட்டான்னா ஒருவேளை அவன் என்னை விட்டு போனா கூட நான் அவனை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அவன் என்னை விட்டு ஒருவேளை அவன் பக்தி தொண்டு வீழ்ச்சி அடைஞ்சா கூட நான் திரும்ப அவனை மீட்டு கொண்டு வருவேன், அது மட்டும் இல்ல அவன் இந்த சரீரத்தை விடும்போது அதுக்கு நான் பொறுப்பேற்றுன்றேன் அப்படின்னு ராமானுஜத்தை சொல்லுங்க, அது மட்டும் இல்ல அவர் வந்து மகாபூர்ணட்ட சாஸ்திரம் படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இப்படி தேவபெருமான் வரதராஜர் வந்து காஞ்சி பூர்ணட்ட ராமானுஜர் வந்து மகாபூர்ணர்ன்றவர்கிட்ட சாஸ்திரம் படிக்க சொன்னார். இந்த மகாபூர்ணரும் யமுனாச்சாரியருடைய சிஷ்யர்ல ஒருத்தர், மகாபூர்ணட்ட சாஸ்திரம் படிக்க சொன்னார். அந்த சமயத்தில் ராமானுஜர் வரதராஜருக்கு கிணத்திலிருந்து தண்ணீர் எடுத்து அவர் திருமஞ்சன அபிஷேகத்துக்காக தினமும் அந்த கைங்கரி சேவையில் ஈடுபட்டு இருந்தார். அவர் மகாபூரில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு அற்புதமான நிலை நடந்தது. அதாவது காஞ்சிபூர் நடந்த தீட்சை பெறணும்னு ராமானுஜர் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்பொழுது அந்த சமயத்தில் ஆலவந்தார் யமுனாச்சாரியர் தன்னுடைய லீலையை முடிச்சுட்டு திருநாடு திரும்பினார், வைகுண்டம் போகிறதுக்கு தயாரானார். அப்போ அவர் அவருடைய தெய்வீகமான சரீரத்தை அவர் விட்டு வைகுண்டத்தில் போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ராமானுஜரை சந்திக்கணும்னு விரும்பினார். அப்போ தன்னுடைய சிஷ்யர்களை ஒருத்தர் கூப்பிட்டு உடனே காலம் தாமதிக்காமல் ராமானுஜர் இங்கே கூட்டின்னு வாங்க, உடனே அவர் இங்கே வரணும் அப்படின்னு தன்னுடைய சிஷ்யர்களை ஒருத்தர் அமைச்சார். அப்போ அவர் ரொம்ப வேகமாக ஓடி வர்றார் காஞ்சிபுரத்துக்கு ஸ்ரீரங்கம். அப்போ வந்து யமுனாச்சாரியர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார், ஸ்ரீரங்கத்தில் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார், வைஷ்ணவத்தை போதிச்சுட்டு இருந்தார். அப்போ தன்னுடைய சிஷ்யனை அமைச்சு காஞ்சிபுரத்துக்கு அமைச்சார். அப்போ அந்த சமயத்தில் எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இது கிடையாது, பேருந்தோ இல்லை பஸ்ஸு ட்ரெயின் ஃப்ளைட்டு இந்த மாதிரிலாம் கிடையாது, கால்நடையாக தான் வரணும். ரொம்ப வேகமாக ஓடி வந்தார், எப்படியாவது ராமானுஜரை திரும்பவும் எப்படியாவது ராமானுஜரை ஸ்ரீரங்கம் கூட்டின்னு வரணும். அவர் வந்த உடனே ராமானுஜர் சொன்னார், ஆச்சாரியர் உன்னை பார்க்கணுன்னா நீ சீக்கிரம் வரணும். அப்போ உடனே அவர் அந்த குடத்தை கீழே போட்டுட்டு உடனே வந்தார் அவர், ஸ்ரீரங்கம் வரார். அப்படி ராமானுஜர் வர்றதுக்குள்ளே யமுனாச்சாரியர் அவருடைய உடலை விட்டார், விட்டுட்டு அவர் வைகுண்டம் போயிடுறார். அப்போ சிஷ்யர்கள்லாம் சுற்றி இருந்து கதறி அழறாங்க, எப்படி ஒரு குழந்தை இழந்தால் ஒரு அம்மா வேதனைப்படுவாங்களோ, அப்படி ஒரு வேதனை ஆச்சாரியனை இழந்து இனி உயிர் வாழ்றது ஒரு நடைப்பிணம் போல, அங்கே அப்படியே ஒரு கல் போலையும் ஒரு தூண் போலையும் மரம் போலையும் அந்த சிஷியர்லாம் கதறி எழுதாங்க. அவங்கெல்லாம் முடிவு பண்ணாங்க, இனி நம்ம உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இனி நம்ம தற்கொலை செய்துக்கிறது தான் ஒரே வழி, ஆச்சாரியன் இல்லாமல் நம்ம உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லி அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ராமானுஜர் ஓடி வர்றார், ஓடி வந்தோடனே ஆச்சாரியனுடைய சரீரம் அவருடைய உடலை பார்த்தோன்னே புரிஞ்சின்றார், ஆச்சாரியன் நம்மளை விட்டு போயிட்டார். அப்போ ராமானுஜர் ரொம்ப வேதனைப்பட்டார், ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இப்பவும் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு சொல்லி அப்படியே யமுனாச்சாரியரை பார்த்தோன்னே அப்படியே மயங்கி மூர்ச்சி அடைந்து விழுந்துடுறார், மயங்கி விழுந்துடுறார். ஒரு அப்படியே ஒரு ஒரு எப்படி ஒரு மரம் சரிந்து விழுமோ அந்த போல அப்படியே தரையில் விழுந்து கிடந்தார். சில நேரங்களுக்கு அப்புறம் தன்னுடைய அந்த மயக்கத்திலிருந்து திரும்பினவுடனே ராமானுஜர் ஆளவந்தார கூர்ந்து கவனிச்சார், அவருடைய மூன்று விரல்கள் மடங்கி இருந்தது. அதை பார்த்தோன்னே அவருடைய சிஸ்டர்கிட்ட கேட்டார், ஆச்சாரியர் அப்பவுமே இந்த விரலை இப்படி தான் வச்சிருப்பாரா அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லை, இப்போதான் இப்படி இருக்காரு, இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி கையை மடக்கினது இல்லை, மடக்கி வச்சது இல்லை. ஓ அப்படியா. அப்போ ஒரு நிமிஷம் ராமானுஜர் கண்ணை மூடுவார், கண்ணை மூடி சொல்லுவார், நான் வந்து ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் கொடுத்து சுத்த பக்தி தொண்டை நான் பிரச்சாரம் செய்வேன், வைஷ்ணவத்தை நான் ஸ்தாபனம் செய்வேன் அப்படின்னு சொன்னவுடனே ஒரு வர மடங்கி இருந்த மூணு வரல ஒரு வரல் விரிஞ்சிடும். நான் வந்து என்னுடைய சிஷ்யர்ல ஒருத்தருக்கு வேதவியாசோட தந்தையான சில பராசரருடைய திருநாமத்தை கொடுப்பேன், அவருக்கு திருநாமத்தை கொடுத்து அவருக்கு ஏற்றம் கொடுப்பேன்னு சொன்னோடனே இன்னொரு விரல் விரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் நம்மாளருடைய திருவாய் மொழிக்கு நான் வியாக்கியானம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோடனே மடங்கியிருந்த இன்னொரு விரலை விரிஞ்சிடும். இப்படி யமுனாச்சாரியர் ராமானுஜருக்கு என்ன உபதேசம் செய்ய இருந்தாரோ அதை வந்து தெய்வ சங்கல்பத்தினால அந்த ரெண்டு நித்தியமான சேவகர்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த நித்தியமான பந்தம் ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தப்பட்டது. ராமானுஜர் ஒன்னொன்னு சொல்லவும் இந்த ஒவ்வொரு விரல் விரியும் அவங்க சுத்தி இருந்த அவருடைய யமுனாச்சார சிஷ்யர்கள்லாம் ரொம்ப வியந்து போனாங்க. ஆச்சாரியனுக்கும் ராமானுஜருக்கும் இருந்த அந்த அன்பு பரிமாற்றத்தை பார்த்து அவங்க புரிஞ்சிருந்தாங்க, இப்போ ராமானுஜர் வாழ்ந்திருந்தார், இப்போ என்னுடைய ஆச்சாரியர் நம்ம ஆச்சாரியர் நம்ம கூட தான் இருக்காங்க, அவர் யமுனாச்சாரியர், அவங்க எல்லாம் ராமானுஜருடைய வடிவில் பார்த்தாங்க. இப்படி அவங்க எல்லாம் ராமானுஜர் மேல அளவு கலந்து ஒரு பிரீதி வச்சுட்டாங்க. இப்படி அங்க சொல்லிட்டு அங்கிருந்து உடனே ராமானுஜர் திரும்ப வேகமா வந்துடுற, ஆச்சாரியனுடைய மனதில் என்ன இருக்குங்கிறத ராமானுஜர்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ராமானுஜர் என்ன செய்யணுங்கிறத ஆச்சாரியன் இங்கிருந்து இந்த பௌதிக உலகத்திலிருந்து போயிட்டா கூட அவங்களுக்குள்ள அந்த நித்தியமான பந்தம் நித்தியமான உறவானது எல்லோர் முன்னிலும் ரொம்ப அற்புதமாக வெளிக்காட்டப்பட்டது. இப்படி ராமானுஜர் திரும்பவும் காஞ்சிபுரம் வந்தார், காஞ்சிபுரத்தில் வந்து திரும்பவும் தன்னுடைய சேவை பண்ணிட்டு இருந்தார். அப்போதான் இந்த லீலை வரதராஜர்கிட்ட காஞ்சிபுரன் கேட்டு சொன்னது, மகாபூர்ணர்கிட்ட சாஸ்திரம் படிக்கணும்னு. மகாபூர்ணரும் பிறவில் ஒரு சூத்திர குலத்தில் பிறந்தவர். மகாபூர்ணர் தன்னுடைய மனைவியோட காஞ்சிபுரம் வந்தார். காஞ்சிபுரம் வந்த உடனே ராமானுஜர் ரொம்ப அன்போடு அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சி அவருக்கு சேவை பண்ணார். எப்பவுமே 24 மணி நேரம் மகாபூர்ணர்ன்றது சாஸ்திரம் படிப்பார். ரொம்ப அற்புதமாக மகாபூர்ணர் அவருக்கு வேதங்களை கற்றுக் கொடுத்தார். இப்படி ரெண்டு பேருமே பசி தூக்கம் தாகம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அற்புதமாக ஒருத்தர் ஒருத்தர் பகவானுடைய லீலைகளையும் அவருடைய தெய்வீகமான குணங்களையும் அவருடைய காரணத்தையும் சாஸ்திரங்கள் வந்து பகிர்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி நாளுக்கு நாள் ராமானுஜருக்கு தன்னுடைய ஆனந்தம் ரட்டிப்பாயிட்டே இருந்து. அப்போ ஒரு நாள் ராமானுஜரும் மகாபூர்ணரும் வெளியில போயிருந்தப்போ மகாபூர்ணருடைய மனைவியும் ராமானுஜருடைய மனைவி ரெண்டு பேரும் கிணத்துல தண்ணி அரைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி கிணத்துல தண்ணி அரைக்கும் போது ராமானுஜருடைய மனைவியோடைய குடம் மகாபூர்ணர் மனைவியோடைய குடத்துல பட்டுடும். தண்ணி மேல கேணிலிருந்து இருக்கும்போது அப்படி இருக்கும்போது ரெண்டு குடம் உராசின உடனே ராமானுஜருடைய மனைவி அவங்ககிட்ட ரொம்ப வேதனைப்பட்டு சொல்லுவாங்க, எல்லாம் ஒரு ஆச்சாரமும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அவர் தான் எல்லா ஆச்சார அனுஷ்டானத்தையும் விட்டுட்டாருன்னா நாங்கள்லாம் எப்படி விட முடியும், நாங்கள் பிறவிலேருந்து அதை பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்தை சுத்தமாக கழுவி அதுலேருந்து தண்ணி எடுத்து தம்மேலே ஊற்றிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ மகாபூருடைய மனைவிக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அன்று இரவு மகாபூருடைய மனைவி மகாபூருன்னு சொல்லுவாங்க, எனக்கு என்னமோ ரொம்ப நாளாக ரங்கநாதரை பார்க்கணும் போல இருக்கு, நம்ம இங்கே இருக்கிறது எனக்கு அவ்வளோவா நல்லதாக படலை, நம்மளால அவங்களுக்குள்ள ஒன்றும் சந்தோஷம் இல்லை, நம்ம ஏன் அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கணும், நம்ம ரங்கநாதத்தையே போயிடுவோமே அப்படின்னு ரொம்ப அழகாக மகாபூருடைய மனைவி மகாபூருட்டு சொல்லுவாங்க. அப்போது அவரும் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்தை விட்டு போயிடுவாங்க. ராமானுஜர் வெளியில் போனது வந்து கேட்பார், ஆச்சாரியனிங்க எனக்கு ஒன்றும் தெரியாது அவங்க போயிட்டாங்க போல இருக்கு. இப்போ ராமானுஜர் கேட்பார், என்ன நடந்தது? ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் ஆச்சார அனுஷ்டானத்தையும் விட்டுட்டீங்க, நான் அப்படிலாம் மடி பார்க்காம இருக்க முடியுமா, ஆச்சாரம் பார்க்காம இருக்க முடியுமா, உங்களுக்கு தான் எல்லாம் நிலையம் ஆயிடுச்சு, நான் அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராமானுஜருக்கு ரொம்ப வேதனையாடு. ஏற்கனவே ஒரு தடவை ஆச்சாரியுடைய மகாபிரசாதம் கிடைக்காம அதை தூக்கி தூரப்போட்டவே ராமானுஜருடைய மனது பாதி உடைஞ்சது. இந்த சமயத்தில் ஆச்சாரியன் கூட இருந்து சாஸ்திரம் படிக்கிற பாக்கியமும் இழந்துட்டார். ரொம்ப வேதனைப்பட்டார். அந்த சமயத்தில் ராமானுஜருடைய மனைவியோடைய வீட்டிலிருந்து ஒரு செய்தி வரும், அவருடைய சகோதரிக்கு திருமண ஏற்பாடு செய்து வைக்கிறதா. அப்ப ராமானுஜர் சொல்லுவார், நீ என்னைக்குமே என் வழியில் குறுக்க வரமாட்டியே. அவர் சொல்ல, நான் இன்னைக்கு உன் வழியில் குறுக்க வரணும் வரவே மாட்டேன். சரி அப்படின்னா நீங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு. அப்படி அவங்க அப்பா வீட்டுக்கு போக ஆயத்தமான பொழுது அவங்க போன உடனே ராமானுஜர், இந்த உலக நன்மைக்காக கட்டுண்ட ஆத்மாக்களை எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக சன்னியாசம் பண்றார். ஜாய் ஸ்ரீராமானுஜாச்சாரியா கி ஜாய். ராமானுஜர் சன்னியாசம் எடுத்துட்டு, அவர் சன்னியாசம் எடுத்துட்ட உடனே அவருடைய மகிமை காஞ்சிபுரம் பொழுதும் தெரிய வருது. அப்போ யாதவ பிரகாஷுடைய அம்மா சொன்னாங்க, அவருடைய முந்தைய குரு மாயாவாத குரு, அவங்க அம்மா சொன்னாங்க, ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரி ஒரு சாதாரண நபர் கிடையாது, அவ்வளோ ஒரு தேஜஸ், அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம், தெய்வீக கடாசம் உள்ள ஒருத்தர், நீ அவர்கிட்ட பகமே இருக்கிறது உனக்கு நல்லதில்லை, தயவுசெய்து நீ அவரை போய் சரணடையணும் அப்படின்னு யாதவ் பிரகாஷுடைய அம்மா யாதவ் பிரகாஷ்ட அவருக்கு போதனை கொடுத்தாங்க. இப்போ தன்னுடைய அம்மாவுடைய அறிவுரையால் யாதவ் பிரகாஷர் ஸ்ரீபாத் ராமானுஜருடைய தாமரை பாதங்களை வந்து சரணடைஞ்சார். குரு சிஷ்யராயிரார், சிஷ்யர் குரு ஆயிடுறார். ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் யாதவ் பிரகாஷ் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சிஷ்யரை ஏற்றுன்றார். ஜாய் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா கி ஜாய். எப்படி ராமானுஜாச்சாரியர் அவர் சிஷ்யராயத்தின் காஞ்சிபுரத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் இங்க ஸ்ரீரங்கத்தில் எப்படியாவது ராமானுஜரை இங்க வர வைக்கணும் அப்படின்னு அங்கே உள்ள பக்தர்கள்லாம் விருப்பப்பட்டிருந்தாங்க. குறிப்பாக யமுனாச்சாரிய சிஷ்யர்கள்லாம் யமுனாச்சலுடைய விருப்பம் ராமானுஜர் இங்கே வந்து கைங்கரியம் சேவை பண்ணணும், வைஷ்ணவத்தை ஸ்தாபனம் பண்ணணும், வைஷ்ணவத்தை பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிறது. ஆனால் ராமானுஜருக்கு வரதராஜர் மேலே ஒரு அலாதி பிரியம், வரதராஜர் விட்டு அவர் பிரியவே மாட்டார். அப்போ யமுனாச்சாரிய சிஷ்யரில் ஒருத்தர் தருவரங்கான்னு ஒருத்தர், அவர் ரொம்ப அற்புதமாக பாடக்கூடியவர், ரொம்ப அழகாக பாடக்கூடியவர். அப்படி கீர்த்தனம் செய்தாரா பகவானே நேரில் வந்து உருகிடுவார் அவர் கீர்த்தனத்தில். அவர் வரதராஜ மாதிரி வந்து ரொம்ப அற்புதமா வரதராஜுடைய தெய்வீகமான குணங்கள் அவருடைய அழகு ரொம்ப அற்புதமா பாடுவார். அப்படி அவர் பாட்டுல வரதராஜர் அப்படி உருகி போய் கேட்டாரு, உனக்கு என்ன வேணும்? அப்ப அவர் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டார், எனக்கு ராமானுஜர் வேணும், எங்களுக்கு ராமானுஜர் வேணும், அவரை நீங்க கொடுக்கணும், அப்படியே ஆகட்டும்னு சொன்னார் வரதராஜ். எப்படி பக்தருடைய பிரார்த்தனையினாலும் வரதராஜுடைய ஆசீர்வாதத்தினாலையும் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியார் காஞ்சிபுரத்தை விட்டு ஸ்ரீரங்கம் வந்தார். ஸ்ரீரங்கத்தில் வந்தோடனே அங்குள்ள பக்தர்களுக்கெல்லாம், அங்குள்ள வைஷ்ணவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தமா இருந்தது. ராமானுஜருக்கு சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சது. அங்க வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்தோடனே ராமானுஜர் யார் யார் எப்படி எப்படி சேவை பண்ணணும், எந்த மாதிரி பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும், எப்படி பகவானை சந்தோஷப்படுத்துறது, அவருக்கு எப்படி என்னென்ன நேரத்தில் என்னென்ன உணவு வகைகளை படைக்கணும், அவர் எப்படி தூங்க வைக்கணும், அவர் எப்படி எழ வைக்கணும், அவருக்கு எப்படி அபிஷேகம் செய்யணும், எல்லா எப்படி உற்சவம் நடத்தணும், என்னென்னக்கு என்னென்ன உற்சவம் நடத்தணும், யார் யார் இந்த உற்சவத்தில் என்னென்ன சேவை பண்ணணும், எல்லாமே அற்புதமா ரொம்ப நேர்த்தியா செய்ய ஆரம்பிச்சார் ஸ்ரீபத் ராமானுஜாச்சாரியர். ராமானுஜாச்சாரிய ஸ்ரீரங்கத்தில் தன்னுடைய சேவைகளை பண்ணும்பொழுது அங்க ஒரு பூஜாரி, அவருக்கு ராமானுஜர் மேல பயங்கரமான புறாம், அவர் மேல உள்ள பொறாமைனால அவர் ராமானுஜரை கொள்றதுக்கு திட்டமிட்டார். எப்படியாவது இவர் கொல்லணும், இவர் இருந்தா நமக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு அவர் உணர்ந்தார். அப்போ ஒரு நாள் அந்த பூஜாரி ராமானுஜரை தன்னுடைய வீட்டுக்கு பிரசாதம் ஏற்றுக்கொள்ள வர சொன்னார். அப்போ அவர் மனைவிட்ட சொல்லியிருந்தார், இன்னைக்கு ராமானுஜர் நம்ம வீட்டில் பிரசாதம் சாப்பிட வருவார், அந்த பிரசாதத்தில் நீ வசத்தை கலந்து கொடுக்கணும். மனைவிக்கு அவ்வளோ ஒரு வருத்தம், உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போயிடுச்சா, ஆச்சாரியன்னு நம்ம வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட வரைச்சு அவருக்கு விஷம் வைக்கணும்னு நினைக்கிறியே, நீ நரகத்துக்கு தான் போவ, இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது, என்னுடைய கட்டளையோ அதுதான் நீ செய்யணும், கணவனுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டியதான் மனைவியுடைய கடமை, நான் சொல்றது தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிட்ட ராமானுடைய பிரசாதத்தில் விஷத்தை வைக்க சொன்னார். அவளுக்கு உயிரே இல்லை, அவளோட நடைப்பினமா ஒரு ஜந்துவா ஒரு ஒரு தூணை போல அவர் சொல்றதை கேட்டுருந்து, வேற வலி இல்லாம அந்த பிரசாதத்துல விஷத்தை கலந்து ராமானுஜர் கொடுத்த. ராமானுஜருக்கு எல்லாமே தெரியும், அவர் எந்த ஒரு விஷத்தினாலும் அவரை கொல்ல முடியாது. அவர் ரொம்ப சந்தோஷமா அந்த பிரசாதத்தை ஏற்றுன்றார். அவருடைய மனைவி ராமானுஜருடைய பார்த்து வந்து கதறி அழுதாங்க, நீங்க இந்த இதை சாப்பிடக்கூடாது, இல்ல விஷம் கலந்துருக்கு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ராமானுஜர் வாங்கிட்டு போயிடுவார். அப்ப அந்த பூஜாரி பார்த்தா ராமானுஜருக்கு ஒன்றும் ஆகலை. அப்ப அடுத்து என்ன பண்ணார்னா, அவர் எப்பவுமே காலையில் ராமானுஜர் ரங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது சரணாமிரதத்தை பருகுவார், அந்த சரணாமிரதத்திலையும் விஷத்தை கலந்துடுவார். இந்த சரணாமிரதத்தை குடிக்கும்போது ராமானுஜர் இறந்து போடுவார். அப்போ ராமானுஜர் சரணாமிரதத்தை வாங்கி ரங்கநாதரையும் நினைச்சிட்டு அதை பருகினார். அப்போ அவருக்கு ஒன்றும் ஆகலை. அப்போதான் அந்த பூஜாரி புரிஞ்சின்றார், ராமானுஜர் ஒரு சாதாரணமான நபர் கிடையாது, அவர் பகவானுடைய நித்தியமான சேவகர் அப்படின்னு புரிஞ்சது. அவருடைய காலில் சாஸ்தாரமாக விழுந்தார், விழுந்து தன்னை மன்னிக்க சொல்லி அவர்கிட்ட பிரார்த்திச்சார். ராமானுஜர் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், தன்னுடைய காலில் விழுந்த தன்னை கொல்லணும் நினைச்ச துரோகியை கூட ஆலிங்கனம் செய்து அவனை ஆசீர்வதிச்சார். ஜாய் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாதி கி ஜாய். அப்படி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்த பொழுது அவர் என்ன நினைச்சாருன்னா, ஒருத்தன் ஒரு ஆச்சாரியனை ஏத்துண்டு அவர்கிட்ட தீ மந்திரோபதேசம் வாங்காம அவன் பகவானை அடைய முடியாது. எப்பவுமே வைஷ்ணவ சித்தாந்தம் என்னன்னா, ஆன்மீக குருவோடைய கருணை இல்லாம ஒருத்தன் பகவானை நெருங்க முடியாது, பகவானை அணுக முடியாது, பகவான் யாருன்னே தெரிஞ்சுக்க முடியாது. அதுவே இந்த உலகத்துல ஆச்சாரியன் வரும்போது, சில சமயம் பகவான் இந்த உலகத்துல வரும்போது கூட ஆச்சாரியனுக்கு தான் ஏற்றம் கொடுப்பார், ஆச்சாரியன் இல்லைன்னா பகவான் திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஏன்னா நம்ம பகவான் மொழி வந்தா பகவான் கேட்பார், நீ யாருன்னு கேட்பார், நீ யார், உனக்கு என்ன அருகதை இருக்கு, உனக்கு என்ன யோகிதை இருக்கு முன்னாடி வர்றதுக்குன்னு கேட்பார். ஆனா ஆச்சாரியனுடைய பாதத்தை நம்ம உறுதியா பிடிச்சிட்டோம்னா பகவான் சரி போனா போகட்டும், அவன் என்னுடைய பக்தனுக்கு பிரியமானவனா இருக்கான், அதனால அவன் நான் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றுடுவார். அது அந்த தத்துவம், அதாவது பரம்பரா, ஆச்சாரிய பரம்பரா, குரு பரம்பரா, பூர்வாச்சாருடைய அனுகிரகம், ஆச்சாரியுடைய அனுகிரகம் இல்லாம ஒருத்தர் பகவானை அணுக முடியாதுங்கிறத எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியரும் ஏ பகவானே கூட அதை உறுதிப்படுத்தியிருக்கார். இப்போ ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியும் அதுலேருந்து விதி வழக்கில்லை. ராமானுஜர் என்ன பண்ணார்னா, எனக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும்னு சொல்லிட்டு அவர் காஞ்சிபுரத்திலிருந்து கோஷ்டியூருக்கு, திருக்கோஷ்டியூருக்கு நடைப்பயணமாக வருவார். கோஷ்டி பூர்ணான ஒரு ஆச்சாரியர், கோஷ்டி பூர்ணாவும் யமுனாச்சாரிய சிஷ்யர்களை ஒருத்தர். ஸோ கோஷ்டி பூர்ணாட்ட தனக்கு மந்திரோபதேசம் பண்ண சொல்லி ராமானுஜர் வந்து கேட்டுண்டார். கோஷ்டி பூர்ணர் இப்பெல்லாம் ஒன்றும் தர முடியாது, சமயம் வரும்போது தருவோம் போவோம் அப்படின்றவர். இப்படி ஒவ்வொரு முறையும் ராமானுஜர் வரும்போதும் கோஷ்டி பூர்ணர் இன்னைக்கு தர முடியாது, இப்போ தர முடியாது, அடுத்தடவை பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி 18 முறை கோஷ்டி பூர்ணர் ராமானுஜரை அலக்களிச்சார். ஸ்ரீரங்கம் எங்கே இருக்கு? திருக்கோஷ்டியூர் புதுக்கோட்டை மாவட்டம்லாம் தாண்டி போகணும். அங்கிருந்து இங்கே ராமானுஜர் நடைப்பயணமாகவே வந்தார். பகவானுக்கே பொறுத்துக்க முடியல, ரங்கநாதரே நேரில் வந்து கோஷ்டி பூர்ணர் சொன்னார், இனி அவரை அழைக்க விடாதீங்க, அவர் என்னுடைய நித்தியமான சேவகர், அவருக்கு உங்கள் கருணையை கொடுக்கணும்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம்தான் கோஷ்டி பூர்ணர் ராமானுஜரை ஏற்றுக்க முடிவு பண்ணார். 18வது முறை ராமானுஜர் வரும்போது கோஷ்டி பூர்ணர் சொன்னார், சரி இந்த தடவை நான் உனக்கு தீட்சை கொடுக்குறேன், இது ரொம்ப முக்கியமான மந்திரம், ரொம்ப ரகசியமானது, இது தாரக மந்திரம், யாரோத்திலிருந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ பிறவியே கிடையாது, அவன் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபட்டு அவன் பகவானின் நித்தியமான உலகத்தை அடைவான், பகவானுக்கு நித்தியமான சேவை பண்ணக்கூடிய ஆடுவான், அதனால் ரொம்ப கவனமாக கேளு, ரொம்ப சிரத்தையோடு இது நீ ஜபிக்கணும், ரொம்ப ரகசியமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய காதில் திருமந்திரத்தை உபதேசித்தார். ஓம் நமோ நாராயணாய. அதை கேட்டுடனே ராமானுஜர் அந்த 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 பகவானின் புனிதநாமத்தை கேட்டுடனே ராமானுஜர் உடல் எல்லாம் ரோமங்கள்லாம் அப்படி குத்திக்கிறது. அவர் ரொம்ப ஒரு பிரேமானது, பரவசமான ஒரு அன்பை உணர்ந்தார், ஒரு ஆனந்தத்தை அடைஞ்சார். ரொம்ப அவர் வந்து அப்படியே ரொம்ப ஆனந்தமாயிட்டார். அதுக்கப்புறம் தன்னுடைய குருவோடைய பாதங்களை விழுந்து நமஸ்கரிச்சுட்டு அங்கிருந்து அவர் தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்தார். அப்படி வரும்போது ராமானுஜர் யோசிச்சார், ஜனி குருநாதர் எனக்கு இந்த திருமந்திரத்தை கொடுத்தார், அவர் கொடுக்கும்போது இந்த மந்திரத்தை சொன்னால் ஒருத்தன் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபடுவான், அவன் மோட்சம் அடைவானா, அப்போ ஏன் எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களும் பந்தப்பட்ட ஆத்மாக்களும் இந்த நாமத்தை உச்சரிக்கக்கூடாது, ஏன் நாம் மட்டும் உச்சரிக்கணும், அப்போ அந்த மந்திரத்தை கொடுத்தா எல்லாரும் வைகுண்ட பிராப்தி அடைவாங்க, எல்லாரும் பகவானுடைய உலகத்துக்கு போயிடுவாங்களே, எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களும் இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு ராமானுஜர் அந்த திருக்கோஷ்டியூர் கோவிலுடைய மதில் சுவல் மேலே எழுதுவார். ஏறி தன்னுடைய முழு சக்தியை பிரயோகித்து உரத்த குரலை எல்லா ஜனங்களையும் அழைப்பார், எல்லாரும் இங்கு வாங்க, எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான பொக்கிஷன் தரப்போகிறேன், பொக்கிஷன் தரப்போகிறேன்னு எல்லா ஜனங்களும் இந்த கிராமத்தில் உள்ளவங்க பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்கே ஒன்று கூடிடுவாங்க. அப்போ ராமானுஜர் சொல்வார், நான் உங்களுக்காக ஒரு பொக்கிஷன் தரப்போகிறேன், என்னது சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடுங்க, எல்லாம் ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. ராமானுஜர் ஏதோ பொக்கிஷன் தான் தரப்போறாரு. இப்போ ராமானுஜர் சொன்னார், நான் இப்போ கொடுக்கக்கூடிய பொக்கிஷமானது உங்களை வந்து எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுவிக்கூடியது, உங்களுக்கு நித்தியமான சந்தோஷத்தை தரக்கூடியது, உங்களுக்கு வைகுண்ட பிராப்தி தரக்கூடியது, அதனால் தயவுசெய்து எல்லாரும் இந்த திருமந்தத்தை உச்சரிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப உரத்த குரலில் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு ரொம்ப அற்புதமாக அந்த திருமந்திரத்தை உச்சரித்தார். ரொம்ப தொலைவில் உள்ளும் கிடையாது, அந்த கோயிலிருந்து பக்கத்தில், இப்போ நம்ம போனாலும் பார்க்கலாம், அந்த கோயிலிருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் அந்த குருவோடைய வீடு இருக்குது, அந்த கோஷ்டி பூர்ணர் தங்கியிருந்த மாளிகை, அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஆச்சாரியர் தங்கியிருக்கக்கூடிய பக்தர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்த மாளிகைன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எப்படின்னா ஒரு பக்தன் தன்னை வந்து அடியேன்னு சொல்லுவார், தன்னுடைய வீடை குடிசைன்னு சொல்லுவார், இன்னொரு பக்தர்கிட்ட பேசும்போது அவரை தேவரீர் அப்படின்னு சொல்லுவார், அவருடைய வீடை மாளிகைன்னு சொல்லுவார். தேவரீர் எப்போது எப்போ அடியனுடைய குடிசைக்கு எழுந்ததில் போறீங்கன்னு கேட்பார். ஒரு பக்தன் இன்னொரு பக்தனை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பவ்யமா, அவ்வளோ ஒரு பணிவா தேவரீர் எப்பொழுது ஏன் குடிசைக்கு வரப்போறீங்கன்னு கேட்பார். அந்த மாதிரி ஒரு அன்பு பரிமாற்றம் அந்த சம்பிரதாயத்தில் இன்றளவிலும் பக்தர்கள் பயிற்சி பண்றாங்க. அவங்களுடைய பாஷை, அவங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே ரொம்ப காலப்போக்கில் குறைஞ்சிருக்கலாமே தவிர அவ்வளோ ஒரு பணிவான பக்தி. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றி லீலை புரிஞ்சப்போ ஓரொரு சம்பிரதாயத்திலிருந்து ரெண்டு விஷயங்கள் எடுத்துட்டார். ஸ்ரீ சம்பிரதாயத்திலிருந்து ஆச்சாரிய கைங்கரியம் வைஷ்ணவ சேவையும் பக்தி பக்தி தோண்டும் எடுத்துட்டார் சைத்தன்ய மகாபிரபு. அந்த அளவுக்கு ஆச்சாரியர் மேலே ஆச்சாரியருடைய அனுகிரகம் இல்லாமல் ஆச்சாரனுக்கு கைங்கரியம் பண்ணாமல் ஒருத்தர் பகவான்கிட்டே போக முடியாதுங்கிறது இன்றளவும் பக்தர்கள் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ராமானுஜர் அந்த மதிலிருந்து உரத்த குரலில் பகவானை திருநாமத்தை உச்சரித்த உடனே கோஷ்டி பூர்ணருக்கு அவ்வளோ ஒரு கோபம் வரும், அப்படி கண்ணெல்லாம் சிறந்துரும், என்ன ஒரு மடத்தனமான காரியம் பண்ணிருக்காங்க. இந்த 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 திருமந்திரத்தை நான் யாருக்குமே வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி ரகசியமா வச்சிருச்சுன்னா இவன் ஊரை கூட்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டானே சொல்லி அவருக்கு அவ்வளவு ஒரு கோபம், அவ்வளவு ஒரு பேசமாய் அப்படி ராமானுஜர் முன்னாடி வருவார். ராமானுஜர் அவரை பார்த்தோன்னே புரிஞ்சின்றார், ஆச்சாரியன் நம்ம மேல கோபமா வந்திருக்கார். ஏன்னா ஆச்சாரியன் சொன்னது ரகசியமான மந்திரம். ராமானுஜர் உடனே ஒரு காலில் சாஸ்தாங்கமா விழுந்து நமஸ்கரிச்சார். அவர் கேட்ட, ராமானுஜான் என்ன ஒரு காரியம் பண்ணிருக்க தெரியுமா? தெரியும் குருதேவ். அந்த காரியம் பண்ணா என்ன ஆயுதம் உனக்கு தெரியுமா? அதுவும் தெரியும் குருதேவ். ஒருத்தன் குருவோடைய கட்டளையை மீறினா என்ன ஆயுதம் தெரியுமா? அதுவும் தெரியும் குருதேவ். யார் ஒருத்தர் வந்து ஆச்சாரியனுடைய வார்த்தையை மீறானோ, ஆச்சாரியனுடைய கட்டளை மீறானோ, அவன் நரகத்தில் போய் மலத்தில் ஒரு புழுவாக இருக்க போறான். அப்ப ராமானுஜர் சொன்னார், ஆச்சாரியரே நான் ஒருத்தன் போய் மலத்துல புழுவா இருக்கிறதோட இவ்வளவு பேரும் ஹரிநாமத்தை அந்த திருநாமத்தை வச்சுட்டு வைஷ்ணவ வைகுண்டலோக போனா நான் ஒருத்தன் அவங்களுடைய அவங்களுக்காக நான் மலத்துல புழுவா இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவா தன்னை குருட்ட சமர்ப்பிப்பார். இப்ப உடனே கோஷ்டி புன்னர் கட்டி ஆலிங்கனம் பண்ணி சொல்லுவார், ராமானுஜா நீதான் உண்மையான ஆச்சாரியன், நீதான் உண்மையான ஒரு வைஷ்ணவன், நீதான் பரதுக்க துக்கி அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கட்டி ஆலிங்கனம் பண்ணிடுவார். ஜாய் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாச்சி ஜாய். சரி, ராமானுஜர் கோஷ்டிப்பூனுடைய கருணையை பெற்றார். அப்ப ஒரு நாள் கோஷ்டிப்பூர்ண ஸ்ரீரங்கம் வந்தார். அந்த சமயத்துல காவிரி கரையில காவிரி ஓடுற கரையில பயங்கரமா மணல் இருக்கும். மணல் வந்து வெயில் காலத்துல பயங்கரமான வெயில், அப்படியே கொளுத்து உச்சி வெயில்ல கோஷ்டிப்பூர்ணர் நடந்து வர்றார். கோஷ்டிப்பூர்ணர் வர்றாரு தெரிஞ்ச உடனே ராமானுஜர் தன்னுடைய சீடர்களோட அவரை வரவேற்கிறதுக்காக வந்தார். வந்த உடனே சாஷ்டாங்கமா ராமானுஜர் கோஷ்டிப்பூர்ணுடைய காலில் விழுந்து தாமரை பாதங்கள் வந்து நமஸ்கரிச்சார். கோஷ்டிப்பூர்ணர் ராமானுஜர் எந்திரிக்க சொல்லவே இல்லை. அவ்வளவு கொளுத்துற வெயில், உச்சி வெயில், அந்த மணல்ல யாராலும் நிக்க கூட முடியாது. ராமானுஜர் திருமேனி சாஷ்டாங்கமா ரெண்டு கைகளை நீட்டி ஒரு தண்டம் எப்படி கீழே உழுதோ அப்படி தண்டம் சரிந்து விழறா போல கோஷ்டிப்பூர்ணாவுடைய தாமரை பாதங்களை ராமானுஜர் நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப எல்லா சிஷியர்களும் ராமானுஜருடைய சிஷியர்களா பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன ஒரு ஆச்சாரியர் இவரு, என்ன இப்படி இருக்காரு, ராமானுஜர் இப்படி சாஷ்டாங்கம் நமஸ்கரிச்சு விழுந்திருக்காரு, இப்படி கொளுத்துற வெயில்ல அவருடைய திருமேனியில என்ன ஆகும், யாருனாலும் இந்த உஷ்ணத்தை தாங்க முடியும், ஆச்சாரியர் ஏன் இப்படி இருக்காருன்னு ஆனா அவர்கிட்ட யாரு கேட்க முடியும், யாரு சொல்ல முடியும், அது ஆச்சாரிய குற்றமாயிரும் அப்படின்னு எல்லாரும் பேசாம இருந்தாங்க. அப்ப ராமானுஜருடைய சிஷ்யர்ல ஒருத்தர் நாள் மட்டும் பொறுத்து கொள்ளவே முடியாது. அவர் ஓடி வந்து கோஷ்டிப்பூருடைய காலில் விழுந்து பாதங்களை விழுந்து நமஸ்கரிச்சார். ஆச்சாரியரே உங்களுக்கு கருணையே இல்லையா, இப்படி இவ்வளவு நேரம் இவ்வளவு கொளுத்துற வெயில்ல இந்த மணல் அப்படியே கொதிக்குது, தக தக உஷ்ணம் நெருப்பு எறியது போல இருக்கு, இதுல ஆச்சாரியன் விழுந்து நமஸ்கரிச்சிருக்காரு, நீங்க எந்திரிக்க சொல்லவே மாட்டேன், உங்களுக்கு கருணையே இல்லையா அப்படின்னு கதறி அழுதார். அப்ப சொல்லுவார் ராமானுஜா எந்திரி, எந்திரிச்சு அவர் ரெண்டு பேரையும் ஆலிங்கனம் பண்ணுவார். ராமானுஜா இது என்னுடைய பரீட்சை, உன்னுடைய சிஷ்யர்கள் யார் உன் மேல ரொம்ப பிரியமா இருக்காருன்னு பார்த்தேன், இவர் தான் இனிமே உனக்கு பிரசாதம் கொடுக்கணும், இவர் கையால் தான் நீ தலிகை பண்ணி சாப்பிடணும், இவர் தான் உனக்கு எப்பவுமே போகா செய்து கொடுக்கணும், பிரசாதம் செய்து கொடுக்கணும், அப்படி ஒரு நபர் இருக்காரான்னு நான் பார்க்க தான் செய்தேன் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது ஏற்கனவே ஒரு பூஜாரி ராமானுஜர் கொல்லணும்னு நினைச்சாரு. ஆனா ராமானுஜர் தன்னுடைய எளிமையினால தன்னுடைய பணிவினால பல இடங்களில் மதுக்கறி வாங்கி சாப்பிட்டார். அப்ப யார் வேணாலும் ராமானுஜருடைய ராமானுஜர் பொறாமையினால் ஒரு திரும்பவும் கொள்ளணும்னு நினைக்கலாம். ஏன் ஒரு அப்படி சந்தர்ப்பம் வரணும், ராமானுஜருக்குன்னு கைகரியம் பண்றதுக்கு ஒரு பக்தன் இருக்கணுங்கிறதுக்காக கோஷ்டி பூர்ணர் அன்னைக்கு அந்த லீலையை புரிஞ்சார். ஜாய் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா கி ஜய். சரி, இப்படி ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் அந்த பக்தர் அவர் எப்பவுமே பகவானுக்கு ராமானுஜருக்கு வந்து கைகரியம் பண்ணிட்டு இருந்தார். எப்படி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் தங்கி வைஷ்ணவத்தை ஸ்தாபனம் செய்தார். காலப்போக்கில் அவருடைய சிஷ்யர்கள் நித்தியமான சேவர்களும் அவருடைய வந்து சேர்ந்தாங்க. அதில் ஒருத்தர் கூரேஷ் கூரத்தாழ்வார், இன்னொருத்தர் தாசரதி முதலியாண்டான்னு சொல்லுவாங்க. கூரேஷ் கூரத்தாழ்வார் காஞ்சிபுரத்தில் கூரான்னு ஒரு கிராமம் இருக்கு, அங்கே ஒரு பெரிய ஜமீன்தார் குளத்தில் பிறந்தார். அப்பளும் ஒரு பெரிய ஜமீன்தார் அவர். அவர் வந்து அந்த ஜமீன்தார் குளத்துல பிறந்திருந்தாலும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளவு பேர் வந்து என்ன வந்து கேட்டாலும் தானம் கொடுத்துட்டே இருப்பார். எதுவுமே பொருட்படுத்தாம, சாப்பாடு தூக்கம் எதை பத்தியும் கவலைப்படாம, யாரு வந்து என்ன கேட்டாலும் வாய் வாய் கொடுத்துட்டு தான் அவருங்க அவர் தர்ம பத்தினி ஆண்டாலும். இப்படி காலையில சூரியன் உதிக்கிறதுல இருந்து நைட்டு நடு ராத்திரி வரைக்கும் கடைசி ஒரு நபர் இருந்தா கூட அவருக்கும் அவர் வேண்டதெல்லாம் கொடுத்துட்டு தான் அந்த கேட்டே மூடுவார். அந்த கதவையை சாத்துவார். இப்படி தினமும் காஞ்சிபுரத்தில் சூரியேஷ் வந்து பரதராஜ அந்த வரக்கூடிய அடியாருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். இப்படி நைட்டு ஒவ்வொரு நாளும் நடு ராத்திரியில் கடைசி நபர் வரைக்கும் தானம் வாங்கிட்டு போகும்போது கடைசியில் எல்லாரும் போனதுக்கப்புறம் சூரேஷோடைய பெரிய அந்த ஜமீன்தாருடைய மாளிகையோடைய கேட்டை வந்து மூடுவாங்க. இப்படி கேட்டை சாத்தும்போது கீச் 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 கீச்சு சவுண்ட் எல்லாம் வரும். நான் அந்த கதவு கேட்டில் வந்து கீஸ் கீசா எல்லாம் போலமே சில சமயம் அதில் பயங்கரமாக சத்தமெல்லாம் வரும், கீச்சு மூச்சுன்னு சவுண்ட் எல்லாம் வரும். அது வந்து பெரிய பிராட்டிக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்தது, லட்சுமி தேவிக்கு தாயாருக்கு. அவங்க வந்து காஞ்சிபுரன்ட்ட கேட்டாங்க, ஏன்னா காஞ்சிபுரனரும் பரதராஜனும் அடிக்கடி தான் பக்கம் பக்கமாக பேசிக்குவாங்களா, அவ்வளோ ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்கு அவங்களுக்குள்ள. அப்போ தாயார் கேட்டாங்க காஞ்சிபுரன்ட்ட, என்ன ஒரு சப்தம், தினமும் ரொம்ப தொந்தரவாக இருக்கு, நடுராத்திரியில் யார் இது பண்ணுறாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரு, தாயாரே வேற யாரும் இல்லை, எல்லாம் உங்கள் சிஷ்ய உங்களுடைய பக்தர் தான். இந்த கூரேஷ் வந்து அவ்வளவு ஒரு சுயநலம் மற்றவர், அவ்வளவு கருணை வாய்ந்தவர், அவ்வளோ ஒரு தயாலு மறப்பது, யார் என்ன வந்து கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்காரு, நடுராத்திரி வரைக்கும் கேட்டு கொடுத்துட்டு அப்படி அப்புறம் தான் அவர் தூங்கவே போவார். அப்படி ஒரு பக்தனா எனக்கு, அப்படி ஒரு பக்தனை நான் பார்க்கணுமே, அவனை என்னை வந்து பார்க்க சொல்லுங்க, அவனுக்கு நான் என்னுடைய கடாட்சத்தை கொடுக்கணும், என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு தாயாரும் பெருமாளும் சொன்னாங்க, வரதராஜும் லட்சுமியும். உடனே கூரேஷ் அடுத்த நாள் காஞ்சி பூர்ணர் வந்து கூரேஷ் சொன்னார், உன்னை வந்து தாயார் பார்க்கணும், அம்மா லட்சுமி தேவி உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, கூரேஷ் கேட்டால் லட்சுமி தேவி என்ன பார்க்கணும்னு சொன்னாங்களா, அப்படி என்ன விசேஷம் என்கிட்ட, நான் எனக்கு நான் வந்து லட்சுமி தேவியை பார்க்கறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் கிடையாது, என்னை போய் அவங்க பார்க்கணும்னு சொன்னாங்களா. ஆமா, நீ எவ்வளவு தான தர்மம் பண்ணிட்டு இருக்க, எவ்வளவு பேர் வந்தாலும் எந்த விதமான அவங்க என்ன கேட்டாலும் எதுவும் கொடுக்க நீ தயாரா இருக்கி, அப்பேற்பட்ட ஒரு தயாலு மனுப்பான ஒரு தானம் செய்யக்கூடிய ஒன்று பார்க்கணும்னு லட்சுமி பெரிய படத்தில் எந்த ஆச்சரியம் இல்லையே அப்படின்னு கூராஜ் காஞ்சி பொன்னர் சொன்னார். அப்ப கூரே சொன்னாரு, ஓ இதுதான் காரணமா, லட்சுமி தேவி நான் தான தர்மம் செய்யறத பார்த்து என்ன பார்க்கணும்னு நினைச்சாங்களா, நான் என்னத்தை தான தர்மம் செய்யறேன், எல்லாமே அவங்களுடையது, இது எதுவுமே என்னுடையது கிடையாது, இந்த உலகத்துல சொத்து எல்லாமே அவங்க உண்மையில நானே அவங்களுடைய சொத்து தான், நான் எனக்கு கொடுக்க என்ன யோக்கியத்தை இருக்கு, அப்படி அவங்க என்ன பார்க்கணும்னு நினைச்சா நான் அவங்களை பார்க்க வேண்டாம், ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இல்லாம ஆச்சாரியனுடைய கருணை இல்லாம எனக்கு அவங்களுடைய கருணை எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, நான் அவங்கள பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உடனே கூரேஷ் என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு தன்னுடைய உள்ள சொத்து எல்லாம் ஒரு பைசா மிச்சம் விடாம எல்லா பிராமணர்களையும் எல்லாரும் கூப்பிட்டு தன்னுடைய வீடு சொத்து நகை நட்டு எல்லாம் நிலம் புலம் எல்லாத்தையும் தானம் செய்திருவார், ஒரு பைசா இல்லாம. காலையில கோடி சொன்னா இருந்தவர் சாயந்தரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தன்னுடைய மனைவியோட உடனே ஸ்ரீரங்கம் கிளம்புறாரு. இனி ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன், என்னுடைய ஆச்சாரியம் தான் எனக்கு முடிக்கும், ஆச்சாரிய கைங்கிறதுனால மட்டும்தான் நான் தாயார்கிட்ட போகணும், ஆச்சாரிய கைங்கிறதுனால மட்டும்தான் நான் பகவான்கிட்ட போகணும், அப்படி எனக்கு ஒரு சம்பந்தம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கூட்டிட்டு கூரேஷ் அப்படியே திரும்பி கூட பார்க்காம கிளம்பிடுவார். ஆண்டாலும் அவர் பின் தொடர்ந்து வராங்க, ரெண்டு பேரும் காட்டு வழியா நடந்து வராங்க. அப்படி நடந்து வரும்போது கூரேஷ் ரொம்ப சந்தோஷமா நடந்து போற, அதுக்கு மனசுல ஒரு சின்ன குழந்தை, ஒரு எப்படி ஒரு குழந்தை கள்ளம் கபடம் இல்லாம அவ்வளவு சந்தோஷமா எந்த விதமான ஒரு ஆசா பாசமோ காமமோ குரோதமோ எதுவுமே இல்லாம ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷமா கூரேஷ் நடந்து போறாரு. அவருடைய மனைவி பின்தொடர்ந்தே வராங்க அவர் நிழல் போல. அப்ப அவங்க பயங்கரமா விசத்து விட்டு ஒரு படபடப்பு. கூரேஷ் தீம் பார்த்தாரு, ஆண்டால் ஏன் உன் முகத்துல இவ்வளவு ஒரு பதட்டம் ஒரு படபடப்பு, உன் முகம் எல்லாம் அப்படி வேத்திருக்கு, உன் முகம்லாம் அப்படி செவந்திருக்கு, என்ன காரணம், ஏதாவது நீ வச்சிருக்கியா கையில? அப்ப அவங்க சொன்னாங்க, ஆமா பிரபு, நீங்க வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்க, ஆனா நீங்க எப்பவுமே ஒரு தட்டுல சாப்பிடுவீங்களே அந்த தங்க தட்டு, அதை என்னால எப்படி விட முடியும், அதைத்தான் நான் வச்சிருக்கேன், இங்க வழியில யாராவது பறிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயம். அவர் சொன்னார், அடி பைத்தியக்காரி, இதை வச்சிருக்கிறதுனாலதான் எப்படி இருக்கு, அதை தூக்கி போட்டு வா அப்படின்னு சொன்னார். உடனே அவர் என்ன பண்ண, அந்த தங்கத்தட்டை தூக்கி தூரமா போட்டுட்டு தன்னுடைய கணவனுடைய பாதத்தையே பின்பற்றி ரெண்டு பேருமே ராமானுஜருடைய தாமரை பாதங்களும் சரணடைந்தாங்க. ஆச்சாரிய பாதமே சரணம் சொல்லி ரெண்டு பேருமே கூரேசனுடைய தர்ம பத்தினி ஆண்டாலும் ஸ்ரீபாத ராமானுஜாச்சருடைய தாமரை பாதங்கள் வந்து சரணடைஞ்சாங்க. ராமானுஜர் அவங்களை எடுத்து அவங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கிரகஸ்த ஆசிரமத்தில் போய் தங்க சொன்னார். அடுத்த நாள் கூரேஷ் வந்து கேட்டார் ராமானுஜர்கிட்ட, ஆச்சாரியரே, அடியனுக்கு மந்திரோபதேசம் பண்ணி என்னை உங்களை தாசனாக ஏற்றுக்கணும் அப்படி. இப்போ ராமானுஜர் சொன்னார், கூரேஷ் அப்படின்னு நீ கொஞ்சம் கைங்கரியம் செய்யணும், கொஞ்சம் பிக்ஷை எடுத்துன்னு வந்துறியா அப்படின்னார். காலையில் கோடீஸ்வரனாக இருந்தவர் சாயந்தரம் பிக்ஷை எடுக்க போனார் தன்னுடைய ஆச்சாரியனுக்காக, அப்பளோ ஒரு பணிவான, அப்பளோ ஒரு தெய்வீகமான ஒரு சரணாகதி தத்துவத்துக்கு அப்பளோ ஒரு முக்கியமான ஒரு ஆச்சாரியராக வாழ்ந்தார் கூரேஷ். கூரத்தாழ்வார் தன்னுடைய குருவுக்காக பிக்ஷை எடுத்து 6 மாசம் தொடர்ந்து தன்னுடைய குருவுக்காக பிக்ஷை எடுத்து வந்தார். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த விதமான சுயநலம் இல்லாம, ஆச்சாரியை கைங்கரியமே போதுமானது, அதுவே பரம திருப்தி பரம சந்தோஷம்னு வாழ்ந்தார். பகவான கூட அவர் சிந்திக்கல, ஆச்சாரியமே போதனு. அப்ப ராமானுஜர் மேல ரொம்ப திருப்தியாகி அவருக்கு மந்திர உபதேசம் பண்ணி பகவத்கீதை ஸ்லோகம் சர்வதர்மான் பரித்தியஜே மாமேகம் சரணம் அகந்துவா சர்வ பாபேபியோ மோக்ஷேக்ஷாம் ஆசுச்சர், அந்த மந்திரத்துடைய வியாக்கியானத்தையும் கொடுத்தார். அப்போ அந்த சமயம் தாசரவின் இன்னொரு சீடர், ராமானுஜருடைய சீடர், அவர் ஒரு பெரிய பண்டிதர், பெரிய ஸ்காலர் ஒரு தாசரவி, அவர் பார்த்துருந்தார் ஆச்சாரியன் எந்த அளவுக்கு கூரேசு தன்னுடைய கருணையை கொடுத்திருக்கார், எனக்கும் அந்த கருணை கிடைக்கணும். அவரும் வந்தார் ராமானுஜரை தாமரை பாதங்கள் சரணிஞ்சார், ஆச்சாரியர் எனக்கும் உங்க கருணை வேணும், எனக்கும் இந்த மந்திரத்துடைய இந்த ஸ்லோகத்துடைய வியாக்கியானத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், எனக்கும் நீங்க மந்திரோபதேசம் செய்யணும் அப்படின்னு தாசரதி அவர்கிட்ட கைகூப்பி நிற்கிறார். அப்படி தாசரதி வந்து ராமானுஜருடைய தாமரை பாதங்களை விழுந்து பிரார்த்திக்கும் போது ஜமுனாச்சரிய சிஷியர்களை ஒருத்தர் மகாபூர்ணர், மகாபூர்ணருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க பேர் அதுலா. இந்த அதுலை வந்து அவங்க கல்யாணம் பண்ணி போன வீட்டில் அவங்களுக்கு நிம்மதியே கிடையாது. காலையில எந்திரிச்சா ராத்திரி நடு ராத்திரியாக அவங்க தூங்க போறதுக்கு, அப்படி தூங்க போற வரைக்கும் கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், சமைக்கணும், துணி துவைக்கணும், 24 மணி நேரமும் அவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்களை பிழிஞ்சு அவங்கள பக்தி சேவையே பண்ண முடியாம, பகவானை நினைக்க முடியாம, பகவானை சிந்திக்க முடியாம, பகவானுக்கு சேவை செய்ய முடியாம 24 மணி நேரம் அவங்கள தீட்டி அவங்கள ரொம்ப கொடூரமா ரொம்ப கொடுமையா நடத்திட்டு இருப்பாங்க அவங்க புகுந்த வீட்டுல. இப்ப அவங்க ரொம்ப வேதனையோட கண்கள் அப்படியே கண்ணீர் மல்க ராமானுஜர்கிட்ட வந்து கதறி அழுதாங்க, என்னால பகவானுக்கும் ஆச்சாரியனுக்கும் ஒரு கைங்கரியும் செய்ய முடியல, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, எப்படியாவது எனக்கு துன்பத்திலிருந்து நீங்க தான் விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்பளோ ஒரு வேதனையோட வந்து ராமானுஜர் நின்னாங்க. அதுலை ஒரு பக்கம் அதுலை கண்ணீரோட நிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தாசரதி ராமானுஜர்கிட்ட மந்திரபேதம் கேட்டு நிக்கிறார். அப்படியே ராமானுஜர் தாசரதியை திரும்ப பார்த்தார், இந்த பக்கம் அதுலையை பார்த்துட்டு அப்படியே திரும்பி ராமானுஜர் தாசரதியை பார்த்தார். அந்த ஆச்சாரியுடைய பார்வை பார்த்ததுமே தாசரதி புரிஞ்சின்றார், நான் போய் அதுலை வீட்டில் ஒரு சேவகனா ஒரு வேலைக்காரனா இருக்கணும், ஒரு சமையல்காரனா இருக்கணும். உடனே தாசரதி ஒரு எந்த விதமான ஒரு ராமானுஜர்கிட்ட எந்த விதமான ஒரு வார்த்தையால எதுவும் கேட்காம அப்படியே அவருடைய கண் பார்வையிலிருந்தே புரிஞ்சுட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பி நேரம் அதுலை வீட்டில் போன ஒரு சமையல்காரனா, ஒரு பாத்திரம் தேய்க்கிறவனா, சமையல் பண்றவன், ஒரு சாதாரண ஒரு பெரிய பண்டிதன், அவர்கிட்ட ஒரு சமையல்காரனா வாழ்ந்துட்டு இருந்தார் 1 வருஷத்துக்கு. ஆச்சாரியனுடைய விருப்பம் என்னவோ, ஆச்சாரியன் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே செய்தாங்க கூரேசு தாசரதி. அப்பேற்பட்ட ஒரு சிஷ்யர்கள் ராமானுஜர். 1 வருஷம் அப்படி நடந்துட்டு இருக்கு, யாருக்குமே தெரியாத ஒரு ராமானுஜருடைய சீடர் ஒரு பெரிய பண்டிதர். இப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்த யாரோ சில அடியார்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க, பேசும்போது வேதங்கள் வந்து சில தவறான வியாக்கியானங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க, மாயாவத தத்துவம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவர் சமையல் ரூம்ல உள்ள இருந்தவர் அப்படியே வெளியில வந்து சொன்னார், அதுக்கு அது அர்த்தம் இல்லைங்க, அப்படி கிடையாது, இந்த அர்த்தம் வந்து இப்படி உபநிஷத்துல வியாக்கியானத்துல இப்படி சொல்லியிருக்கு, இது வந்து பகவானுடைய எந்த தெய்வீகமான கல்யாண குணங்களை அவ்வளவு அவ்வளவு அற்புதமா வர்ணிச்சார், அவ்வளவு பேரும் அப்படி ஒரு சில மாதிரி வாயத்திறந்து பார்த்துட்டு எப்படி ஒரு சமையல்காரனுக்கு இவ்வளவு ஒரு விளக்கம் தெரிஞ்சிருக்கு. அப்பதான் அவங்க புரிஞ்சுட்டா ஒரு சாதாரணமான சமையல்காரனா இருக்க முடியாது. அப்பதான் தன்னை வெளிப்பட்டுனா நான் அடியன் ராமானுஜருடைய சீடர். அதுக்கப்புறம் ராமானுஜர் மேல ரொம்ப திருப்தியாகி அவருக்கு வேத மந்திரத்தை போதிச்சார். இப்படி கூரேஷும் தாசரதியும் ராமானுஜருக்கு ரொம்ப ரொம்ப பிரதானமான சிஷியர்கள். எல்லா வைஷ்ணவ கைங்கரிகளையும் யாரார் என்னென்ன செய்யணும், எப்படி எப்படி செய்யணும், எந்தெந்த மாதிரி திருவிழாக்கள் நடக்கும், இதெல்லாம் தாசரதி பார்த்துருவார். எப்பவுமே ராமானுஜர் கூட இருந்து அவருடைய அவருடைய விருப்பங்கள் எல்லாம் புரிஞ்சு சேர்த்து கூரேஷும் ரெண்டு பேருமே ராமானுஜருக்கு அவ்வளவு ஒரு நெருக்கிய சீடர்களாக இருந்தாங்க. சோ இப்படி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் தன்னுடைய இந்த சீடர்களோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு திக்விஜய் பண்டிட், அவருடைய பேர் வந்து யக்ஞமூர்த்தி. யக்ஞமூர்த்தி ஒரு பெரிய ஸ்காலர், ஒரு திக்விஜய் பண்டிட். அவர் எங்கெல்லாம் போறார், அவர் யார் கூட எல்லாம் பேசுறாரு, யாருனாலையும் அவரை எதிர்த்து ஜெயிக்கவே முடியாது. அப்போ ஒரு மாயாவாதத்துல வந்து அப்படி ஊறி போன ஒரு நபர், யாராலும் அவரை ஜெயிக்கவே முடியாது. அவர் ராமானுஜருடைய மகிமையை தெரிஞ்சு ஸ்ரீரங்கத்தில் வந்து அவர்கிட்ட தர்க்கம் செய்த வந்தார். இப்படி ராமானுஜரும் அந்த யக்ஞமூர்த்தியும் தொடர்ந்து 17 நாட்கள் தர்க்கம் செய்தாங்க சாஸ்திரத்திலிருந்து. பல பல விதங்கள்ல அந்த திக்விஜய் பண்ணி சாஸ்திரத்திலிருந்து மாயாவாத தத்துவங்களை போதிக்கிறார். ராமானுஜர்கள் முறியடிக்கிறவே இல்லை, வைஷ்ணவ சித்தாந்தம் ரெண்டு பேருக்கும் அவ்வளவு ஒரு வாக்குவாதம். இந்த உபன்யாசம் அந்த ரெண்டு பேரும் மாறி மாறி தன்னுடைய தர்க்கத்தை வச்சிருந்தாங்க. நாட்கள் போயிட்டே இருந்து ராமானுஜருக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. என்னடா இப்படி ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு திக்விஜயனால ஜெயிக்க முடியலையே. அவர் அன்னைக்கு நைட்டு அந்த இரவு வந்து ராமானுஜர் எப்பவுமே வழிபடுற வரைக்கும் தேவபிரா தேவராஜ் அழகான விக்கிரகம், எப்பவும் ஸ்ரீரங்கத்துல போனா ராமானுஜருடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே அவர் வழிபாடு பண்ண விக்கிரகங்கள்லாம் இருக்கு. அந்த அந்த பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணார், பகவானே என்ன ஒரு என்ன ஒரு சூழ்நிலை இது, அந்த மாயாவாதி என்னால ஜெயிக்க முடியலையே, அவன் இப்படி ஒரு பயங்கரமான மாயாவ தத்துவம் பேசுறான், இது என்ன ஒரு லீலை, என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு ராமானுஜர் கதறி அழுதார். அப்போ தேவராஜர் சொன்னார், ஒன்னும் வருத்தப்படாது, நாளை காலையில் எல்லாம் சரியாயிரும், நீர் வைஷ்ணவ சித்தாந்தத்தை போதிக்க தான் போறேன், அவ்வளவு பேர் உடைய கருணையினால் வைஷ்ணவ ஆகத்தான் போறேன், ஒன்னும் வருத்தப்படாது, இப்போ எல்லாம் காலையில் சரியாயிடும். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ராமானுஜர் சபைக்கு வந்தார். ராமானுஜர் வரத அந்த யக்ஞமூர்த்தி தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருந்தார். அவ்வளவு ஒரு தேஜஸ், அவருடைய தேஜஸ், அவருடைய கண்கள், அவருடைய தோற்றத்தை எல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு அந்த யக்ஞமூர்த்தி அப்படியே உடலெல்லாம் ஷேக்க, உடலெல்லாம் நடுங்கி அப்படி அவன் அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படி சாஷ்டாங்கமா ராமானுஜர் தாமர் பாருங்க, நான் ஒருபோதும் இனி மாயாவதத்தை பேச மாட்டேன், அடியேனு எப்படியாவது உங்க சீடனா ஏத்துக்கணும், அப்படியே சாஸ்தகமா ஒரு காலில் விழுந்தா யக்ஞமூர்த்தி. உடனே ராமானுஜர் புரிஞ்சார் இது தேவபிரானுடைய கருணை. உடனே அவரை எடுத்து ஆலிங்கனம் பண்ணி அவனுக்கு தேவராஜ் முனி அப்படிங்கிற திருநாமத்தை கொடுத்து அவருடைய சிஷ்யனாய் வைஷ்ணவத்தை போதிக்க சொன்னார். ஜ ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியா கி. அதுக்கப்புறம் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் நிறைய உற்சவங்கள்லாம் நடக்கும், ஒரு ஒரு நாளும் பல தினமும் 365 நாளும் அங்கே உற்சவம் தான். அப்படி ஒரு நாள் உற்சவம் நடக்கும்போது 1000கணக்கான 1000கணக்கான பக்தர்கள் அந்த உற்சவத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான உற்சவம். ஸ்ரீரங்கத்தில் 2 மூர்த்தி, ஒருத்தர் பெரிய பெருமாள், ஒருத்தர் நம்பெருமாள். இந்த நம்பெருமாள் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், எங்கே வேணாலும் போய் அவருடைய கருணையை கொடுக்கக்கூடியவர், பல இடங்களில் வாகனத்தில் போயிட்டே இருப்பார். அப்படி நம்பெருமாள் வெளியே வராருன்னா அவருடைய கண்ணழகு, அவருடைய வடிவழகு எல்லாத்தையும் பார்த்தா அவ்வளோ பேர் மயங்கி வெச்ச கண்ணு வாங்காம அவரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி எவ்வளோ பேர், 1000கணக்கான பேர் நம்பெருமாளோட அழகை சேவிச்சுட்டு இருக்காங்க. 1000கணக்கான பேர் பிராமணர்கள்லாம் ஒரு பக்கம் வேத மந்திரம் ஓதுறாங்க, ஒரு பக்கம் கீர்த்தனம் பாடுறாங்க, ஒரு பக்கம் பெண்கள்லாம் கோலாட்டம் ஆடுறாங்க, ஒரு பக்கம் குழந்தைகள்லாம் சுற்றி விளையாடுறாங்க. இப்படி ஊரே திருவிழாவாக இருக்கு. அவ்வளவு ஒரு ஈடுபாடோட எல்லாருமே பகவானை செயல் ஈடுபட்டு இருக்காங்க அந்த திருவிழாவில். அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் இங்கு இவ்வளவு உற்சவம் நடந்துட்டு இருக்கு. அவர் காவிரி கரையில் ஒரு பொண்ணு பின்னாடி கொடையை பிடிச்சிட்டு பின்னாடியே அவன் முன்னாடி வர இவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான் கொடையை பிடிச்சிட்டு. அப்போ அந்த ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, அங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்தாங்க, இவன் என்ன பைத்தியக்காரனா, இவனுக்கு அறிவே கிடையாதான், இங்கே நம்பெருமாள் எவ்வளவு அழகாக எழுந்திருக்கார், எவ்வளவு பேர் 1000கணக்கான பேர் அவரை அழகாக ரசிச்சுட்டு இருக்காங்க, இவன் போய் இந்த பொண்ணு பின்னாடி முன்னாடியே போயிட்டு இருக்கானே, வெச்ச கண்ணு வாங்காம அவளையே பார்த்துருக்கான், அப்ப கூடயே போயிட்டு இருக்கான், இவனுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு அவ்வளவு பேர் அவரை நிந்திக்கிறான், அவ்வளவு பேர் அவரை ஏளனமா பேசிட்டு இருக்கு. இப்போ ராமானுஜர் அந்த வழியாக வராத்தங்க சிஷியர்களோட. அப்படி ராமானுஜர் வரும்போது அவர் பார்த்தார், என்னடா அது இப்படி இங்கே எவ்வளோ உற்சவம் நடந்துட்டு இருக்கு, அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டுருக்கானே. அப்போ தன்னுடைய சிஷியரில் ஒருத்தர் கூப்பிட்டாரு, நான் போய் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க, ராமானுஜர் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார். இந்த சிஷியர் வந்து அவர்கிட்ட வந்து சொன்னார், அடியேன் ராமானுஜருடைய தாசன் வந்திருக்கேன், ஆச்சாரியன் உங்களை கிட்ட பேசணும்னு சொன்னார். அவன் காதில் உழவே இல்லை, நான் அவன் வந்து நித்தியமாக அந்த என்ன ஆளிலே தியானத்தில் இருக்க அந்த பொண்ணுடைய கண்ணையே பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு இது சொன்னதெல்லாம் கேட்கல. திரும்ப சொன்னார், நான் வந்து அடியேன் ராமானுஜருடைய தாசம் வந்திருக்கேன், ஆச்சாரியம் உங்க கூட பேசணும்னு சொன்னார். அப்பவும் காதில் உள்ள, இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொன்னார், அடியேன் ராமானுஜருடைய தாசம் வந்திருக்கேன், ஆச்சாரியம் கூட பேச, அப்பவும் காதில் உள்ள, அடியேன் ராமானுஜருடைய தாசம் வந்திருக்கேன், ஆச்சாரியம் கூட பேசணும்னு சொன்னாரோ அப்படின்னு கத்துன உடனே தான் அவனுக்கு கொஞ்சம் நேரமே அந்த இந்த உலகத்துக்கே வருவான். உடனே ஆச்சாரியர் என்கிட்ட பேசணும்னு சொன்னாரா, ஆமாம் ஆமாம் சீக்கிரம் வாடும். அவர் ரொம்ப வேகமாக ஆச்சரிட்டு வருவார். இப்போ கேட்பார் ராமானுஜர், ஏன்பா இங்கே இவ்வளோ பெரிய உற்சவம் நடக்குது, 1000கணக்கான 1000கணக்கான பேர் பகவானுடைய அழகில் மயங்கி போய் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவருடைய ராமத்தை பாடுறாங்க, ஆடுறாங்க, ஓடுறாங்க, எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க, நீ ஏன்ப்பா இப்படி இருக்க அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், ஆச்சாரியரே, நான் என்னைக்கு இந்த பொண்ணுடைய கண்ணை பார்த்தனோ
அன்னையில இது மாதிரி ஒரு கண்ணை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அப்புறம் அவ கண்ணெல்லாம் பார்த்து மீன் மாதிரி இருக்கு, அவருடைய பூர்வம் எல்லாம் வில் மாதிரி வளைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு கண்ணை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அவ்வளவு ஒரு அழகு. நான் எப்ப அந்த கண்ணை பார்த்தனோ அப்ப இருந்து அந்த கண்ணு உள்ள அந்த பொண்ணுக்கு தான் சேவை பண்ண முடிவு பண்ணிட்டேன். இப்ப ராமானுஜர் சொல்வாரு, ஏன்பா இதை விட ஒரு அழகான கண் இருக்கு, நான் காமிக்கிறேன், என் கூட வருவியா. அவர் சொன்னாரு, இதை விட ஒரு அழகான கண் இருக்க முடியுமா? அது எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. அப்படி ஒருவேளை இதை விட ஒரு அழகான கண்ணை நீங்க காமிச்சீங்கன்னா இப்பவே அவளை விட்டு நான் உங்க கூட வரேன். சரி அப்படின்னு நீ சாயந்தரம் வா, நான் இதை விட ஒரு அழகான கண் இருக்கு உனக்கு காமிக்கிறேன்னு. அவர் என்ன பண்ணுவாரு, சாயந்தரம் வருவார். வந்தவொடனே அவர் நேராக உள்ள கோயிலுக்குள்ள கூட்டி போய் பெருபெருமா பெரிய பெருமாள்கிட்ட கூட்டின் போவார். ரங்கநாதர்கிட்ட ரங்கநாதர் கூட்டின்னு போய் காமிப்பார், இதை விட ஒரு அழகான கண் இருக்கும், எவ்வளோ தாமரை, இதை போல ஒரு செந்தாமரை கண்ணன் புத்தரி காக்ஷன், இந்த மாதிரி ஒரு கண்ணை நீ பார்த்துருக்கியா பாரு அப்படின்னு. ஆச்சாருடைய கருணையினால அவர் அவன் பார்த்த அவ்வளோ ஒரு அழகு, அவன் வாழ்க்கையில் அப்படி ஒரு தரிசனம் பண்ணதே இல்லை. பகவானே நேரில் அந்த பெரிய பெருமாளுக்கும் பகவானுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்படியே ராமானுஜரை தாமரை பாருங்க சாஸ்தாங்கம் நமஸ்கரிச்சான், ஆச்சாரியரே நீங்க உங்க திருவடியே சரணம். உடனே ராமானுஜர் எடுத்து அவரை தழுவினர். அவர் அவருக்கு அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைத்து அவங்க ரெண்டு பேருமே ராமானுஜர் சீடர்கள் தனுர்தாஸ், தனுர்தாஸும் அவருடைய மனைவியும் ராமானுஜருக்கு நித்தியமான கைவீரியம் பண்ண. எப்பவுமே ராமானுஜர் தனுர்தாஸ் கூட அவ்வளவு அற்புதமா அன்பு பரிமாற்றம் செய்வார். மணி கணக்கா நேரம் காலம் இல்லாம ரெண்டு பேரும் ராமானுஜர் ரொம்ப அற்புதமா பகவானுடைய கல்யாணமான குணங்கள், அவருடைய லீலைகள், அவருடைய அழகு அவ்வளவு அழகா வர்ணிப்பார். தனுதாசரும் அப்படியே சாப்பாடு தூக்கம் பசி எல்லாத்தையும் மறந்து ஆச்சாரியிடம் கேட்டுட்டே. இதை பார்க்கும் போது மற்ற சிஷியர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு இதாயிடுச்சு. மற்ற சன்னியாசிகள் ராமானுஜருக்கு நிறைய சிஷியர்கள் இருந்தாங்க, பிராமண சன்னியாசிகள், பிரம்மச்சாரிகள், சன்னியாசிகள், கிரகஸ்தர்கள், எல்லா வகையிலும் ராமானுஜர் சீட உண்டு, சீடர்கள்லாம் உண்டு, ஆயிரக்கணக்கான சீடர்கள். அப்ப இந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு இதாயிருச்சு, என்ன ஆச்சாரியன் கூட கிரகஸ்தன் கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறாரு, நம்ம எல்லாருக்கும் நம்ம ஆசிரமத்தில் இருக்கோம், இவர் போய் அவன் ஒரு பௌத்திகவாதி, அவன் எப்பவுமே வந்து ஆபரணங்களால் அலங்கரிச்சுட்டு இருக்கான், அவன் மனைவி பார் அவன் எப்பவுமே ஆபரணங்களை போட்டுருக்கான், ரொம்ப வசதியா புலனிடமே பிரதானமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க கூட போய் ஆச்சாரியர் இவ்வளவு நேரம் இருக்காரு அப்படின்னு ராமானுஜரையே சந்தேகக்கூடிய அளவுக்கு அவங்க மனதில் குற்றம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ ராமானுஜர் புரிஞ்சின்றார், இவங்களுக்கெல்லாம் தனுதாசர் மேலே ஒரு சின்ன பொறாமை இருக்கு, அவரை ஏற்றுக்கொள்ள முடியல அவனால். அப்போ ஒரு நாள் ராமானுஜர் என்ன பண்ணுவார்னா, இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களுடைய ஆசிரமத்துக்குள்ள பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்குள்ளே போய் சன்னியாசி ஆசிரமத்துக்குள்ளே போய் அவங்களோட உடையெல்லாம் மாற்றி மாற்றி வச்சிருவார். இந்த சன்னியாசியோடைய ட்ரெஸ் எடுத்து அவருடைய அறையில் ரேக்கில் வச்சிருவார், அவருடைய கோப்பியின் எடுத்து இவருடைய ரேக்கில் வச்சிருவார், இப்போ எல்லாத்துடைய துணியை மாற்றி மாற்றி இங்கே அங்கேயும் வச்சிருவார். காலையில் எல்லாம் எந்திரிச்சு குளிச்சு எல்லாம் திலகெல்லாம் போட்டுட்டு தன்னுடைய துணியை தேடும்போது இது ஏன் துணி, இது ஓ துணி, ரெண்டு எல்லாரும் சண்டை போட்டுருந்தாங்க. ராமாவது இதை பார்த்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு நாள் அன்னைக்கே கூப்பிட்டார், எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்கள் தனுர்தாசை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ அந்த சன்னியாசியில் ஆச்சாரிய நாங்களே இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு வச்சுருந்தான், என்ன ஒரு பக்தன், அவன் எப்பவுமே ஆபரணங்களை போட்டிருக்கான், அவன் மனைவி நிறைய ஆபரணம், ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் ஒரு பக்தர்களா கிரகஸ்தர்களா இருக்காங்க, இப்படியெல்லாம் புலன்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்படி எப்படி ஒரு பற்றுதலை இல்லாமல் இருக்கணும் இல்லையா, என்னது உலக விஷயத்துல இவ்வளோ பற்றுதல் வச்சிருக்காங்க, அப்படியா இப்படியா எல்லா சன்னியாசியும் தனுதாஸ் மேலே குறைய சொன்னாங்க. ஆமாம், எனக்கும் அப்படிதான் ராமானுஜராமன், எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, எனக்கு ஒரு யோஜனை தோணுது, நானும் தனுதாசு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது நீங்களாம் என்ன பண்ணுங்க, அவங்க வீட்டில் போய் அவ மனைவி தூங்கிட்டு இருப்பாள்லையா, அப்போ ஆபரணங்கள்லாம் எடுத்துன்னு வந்துருங்க, அவங்களுடைய நகையெல்லாம் எடுத்துன்னு வந்துருங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஆ, குருதேவது நல்ல யோஜனையாக இருக்கு. அப்போது வழக்கம் போல் ராமாஜரும் தனுதாசும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சிஷியர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே வந்து தனுதாசுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அவருடைய மனைவி ஆக்சுவலாக அவர் தூங்கலை படுத்துன்னு தான் இருக்கா, தன்னுடைய கணவன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரசாதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தூங்கலான்னு படுத்துட்டு இருந்தான். இவங்க என்ன வந்தால் அப்படியே உள்ளே வந்து அவருடைய கொலுசு கமல் இதெல்லாம் கழட்ட ஆரம்பிச்சாங்க. அவளுக்கு புரிஞ்சிருது, ஆசிரமத்திலேருந்து பக்தர்கள் வந்திருக்காங்க, ஐயோ பாவம் என்ன கஷ்டமோ தெரியல, நகையெல்லாம் கழட்டுறாங்க, கழட்டின்னு போட்டோம் ஒரு பக்கம் வளையல் கொலுசு மாட்டல் கமல் எல்லாம் ஒட்டியான ஒன்று கழட்டின்னு இருக்காங்க. அவன் நினச்சா சரி ஒரு பக்கம் கழட்டிட்டாங்க, இன்னொரு பக்கமா திரும்பி படுத்தோம்னா அந்த பக்கம் உள்ளதையும் கட்டிட்டு போயிடுவாங்களேன்னு. அப்படி அவள் திரும்பும் போது அவ எந்திரிக்கிறான்னு சொல்லி நல்லா பயந்து ஓடி வந்துடும். ஓடி வந்தோடனே ராமாஜர் சொல்வார், தனுதாஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம், நீ திரும்ப போ, மீதி நாளைக்கு நம்ம பார்ப்போம் என்ன சொல்லி அவர் அமைச்சு வச்சுருவார். தனது அசுரு வீட்டுக்கு திரும்ப வர்றார். அப்ப இந்த சிஷியர்கள்லாம் ஓடி வருவாங்க. ஆச்சாரியரே, குருதே குருதே, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டோம். வெரி குட், இப்ப என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க, அவங்க ரெண்டு பேர் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு மட்டும் கேளுங்க, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு. இவங்க எல்லாம் வீட்டு வாசல் கதவு பக்கம் ஜன்னல் பக்கம் வந்து நின்றுருப்பான். இப்போ தனுஜாசர் வீட்டுக்குள்ள வருவாரு. வந்த உடனே மனைவியை பார்த்தா எல்லாம் ஒரு பக்கம் இந்த ஆபரணங்களுக்கு ஒரு பக்கம் ஆபரணம் இல்லை, ஒரு கம்மல், ஒரு மூக்குத்தி, ஒரு மாட்டல், ஒரு கையில வளையல், ஒரு கால கொலுசு. அவர் கேட்டார், என்னது ஏன் ஒரு சைட நகை போட்டிருக்கேன், இன்னொரு சைடு நகை எங்க ஆபரணங்கள் எங்க போச்சு? அப்ப அவங்க சொல்லுவாங்க, பிரபு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஆசிரமத்திலிருந்து சன்னியாசி சிஷ்யர்கள் பிரம்மச்சாரி எல்லாம் வந்தாங்க. ஜோ பாவம், ஆசிரமத்தில் என்ன கஷ்டமோ தெரியல, தலிகை பண்றது, சமையல் பண்றது, காசு இல்லையோ, பூஜை பண்றதுலாம் ஒண்ணுமே இல்லையோ போல தெரியல, ரொம்ப வேதனையாக கஷ்டப்படுறாங்க போல இருக்கு. அதனால நம்ம கிட்ட எப்படா கேட்கறதுன்னு தெரியாம இவருடைய ஆபரணங்கள்லாம் கழட்டி போகணும்னு வந்தாங்க. நானும் ஒண்ணுமே சொல்லாம பேச பார்த்துட்டு இருந்தேன், அவங்க ஒரு பக்கம் உள்ள நகையெல்லாம் கழட்டிட்டாங்க. சரி நான் பார்த்தேன், அஜோ பாவம், ஒரு பக்கம் தான் கழட்டிருக்காங்க, இன்னொரு பக்கமா திரும்பி படுத்தோம்னா அந்த பக்கத்துல உள்ள நகையும் கழட்டின் போடுவாங்களேன்னு சொல்லி திரும்பினேன். அவங்க பயந்து ஓடிட்டாங்க. அடி பைத்தியக்காரி, பேசாம அப்படியே இருந்திருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. என்ன இருக்கு, நம்மளே போய் எல்லாத்தையும் கொடுத்துருவோம், ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியனுக்கு சேவை இல்லாம இது எதுக்காக நம்ம வச்சிருக்கோம், எல்லாமே அவங்களுக்கு தானே, நீ உடனே எல்லாத்தையும் கழட்டி கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்குலாம் பயங்கரமா அசிங்கமாயிரும். இப்பேற்பட்ட பக்தரியா நான் தப்பா நினைச்சோம், இப்பேற்பட்ட ஒரு சுத்த பக்தருக்கு நம்ம அபராதம் செய்துட்டு அப்படி வேதனைப்பட்டாங்க. ராமானு சொன்னார், இதுதான் நம்ம எந்த ஆசிரமத்தில் இருக்கணும் முக்கியம் இல்ல, நம்ம எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு வச்சிருக்கோம், எந்த அளவுக்கு ஆச்சாரியன் மேல கைங்கரியம் செய்யறதுதான் முக்கியம் அப்படின்னு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அன்னைக்கு உணர்த்தினார். ஜெய் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். எப்படி ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்துல நிலை புரிஞ்சுட்டு இருக்காரு. இப்ப ஒரு நாள் ராமானுஜர் உபன்யாசம், பாகவத உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ரொம்ப வேதனை. திருப்பதியில சீனிவாச பெருமாள் பாலாஜி இருக்காரு, அந்த மலையில எங்கேயுமே குளமும் இல்லை, ஒன்றும் இல்லை, பாலாஜிக்கு புஷ்பம் மாலை தொட்டு கொடுக்க, மாலை தொடுத்து கொடுக்கறதுக்கு மலர்கள் கிடையாது, அங்கே தோட்டம் கிடையாது, குளம் கிடையாது, ஒன்று பகவானுக்கு அபிஷேகம் பண்ண முடியாது, தண்ணீர் அவருக்கு தண்ணீர் கூட நைவேத்தியம் செய்ய முடியல, அவருக்கு புஷ்பங்களை கொடுக்க முடியல, அவருக்கு மலர்களால் அலங்காரம் செய்ய முடியல. யார் அந்த மலை மேலே ஏறுவாங்க, அவ்வளோ காரணமான என்ன சொல்றது, அப்போ அடர்ந்த காடு, யாருமே அங்க போய் சேவை பண்ண தயாரில்லை, எப்படிதான் அங்க சீனிவாசருக்கு கைங்கரியம் பண்றது அப்படின்னு ராமானுஜருக்கு ரொம்ப வேதனை. அப்போ ஒரு நாள் அந்த உபன்யாசம் முடிஞ்சவனே கேட்டாங்க, திருமலையில பாலாஜி சீனிவாச பெருமாள் இருக்காரே, அவருக்கு யாராவது போய், நீங்க என்னுடைய சிஷர்கள் நீங்க யாராவது ஒத்துரு போய் அவருக்கு அங்க அழகான ஒரு கிணவோ குளமோ வெட்டி, அதுக்கப்புறம் அங்க அழகான தோட்டம் எல்லாம் அமைச்சு பாலாஜிக்கு சேவை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். யாருக்கு வரும் அந்த எண்ணம், ஆச்சாரியனை விட்டு பிரியறதுக்கு முதலாவது யாருக்குமே மனசு வராது. ராமானுஜர் கூட இருக்கிறதுன்னு சாதாரண விஷயமா, ஆச்சாரியனுக்கு பக்கத்துல இருந்து ஓரொரு நிமிஷம் ஓரொரு நொடியும் அவரை தரிசனம் பண்ணணும், அவர்கிட்ட இருந்து கேட்கணும், அவருக்கு சேவை பண்ணுங்கிறது யார் தான் இலக்க தயாரா இருப்பாங்க, ஒருத்தருமே அப்படியே ஒரு குண்டூசி போட்டா சத்தம் கேட்கும் அந்த அளவுக்கு அமைதியா இருந்தாங்க, யாருமே தயாரா இல்லை. ராமானுஜர் திரும்பவும் கேட்டார், யாராவது ஒருத்தர் போய் அங்க சீனிவாச பெருமாளுக்கு சேவை பண்ண முடியுமா? பொதுவா நம்ம எல்லாம் சேவை பண்றதுன்னா அப்படியே மேலோட்டமா ஏதாவது சேவை பண்ணிட்டு போயிடுவோம், ஏதாவது பக்தர்கள் கூட்டு நம்ம சேவை கொடுத்தாங்கன்னா இந்த சில சமயங்கள் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அப்ப நம்ம ஐயோ பிரபு எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு அங்கே போ, நான் நேற்று தானே வந்து பகவானுக்கு சேவை பண்ணேன், இன்னைக்கும் நான் பண்ண, இன்னைக்கு வேற யாரையாவது சொல்லாமல்ல, நீங்க இப்படி எதோ காரணமெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருவோம், அந்த சேவையிலிருந்து விலகி போறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனா இங்க யாருக்கு தான் ஆச்சாரியம் விட்டு போக மனசு வரும், யார் தான் இப்படி ஒரு சேவையை ஏத்துக்குவாங்க, எந்த விதமான வசதியும் இல்லாம சாப்பாடு எதுவுமே கிடையாது, எல்லாமே அங்க போய் தான் தயார் பண்ணணும். எல்லாருமே பேசாம இருந்தாங்க. ராமாஜர் கேட்டும் ஒரே ஒருத்தர் மட்டும் கை தூக்குனார், அனந்தாழ்வார். அனந்தாழ்வார் சொன்னார், ஆச்சாரியே நான் போறேன் அப்படின்னு. அப்படியே ராமானுஜரோட கட்டி தள்ளிவிடுவார். அனந்தாழ்வார் அவருடைய தர்ம பத்னி, நிறைமாத கர்ப்பிணி, அந்த கர்ப்பிணி பொண்ணும் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து நடைபாதையோ அப்படியே திருமலைக்கு வந்தாங்க. திருமலையில வந்து மலை மேல ஏறி தன்னுடைய சொந்த கரங்களால் அனந்தாழ்வார் குளம் வெட்ட ஆரம்பிச்சார். ஒரு நிறைமாத கர்ப்பிணி, இவரோ குளம் வெட்டிக்கிட்டே இருக்காரு, அந்த குளம் வெட்டுறதுக்கு இல்லாம அந்த குளம் வெட்டுற மண் கல்லெல்லாம் ஒரு சட்டியில போட்டு அவர் தலையில வச்சு அவ கொண்டு வெளியில கொட்டணும். பால சீனிவாச பெருமாள் பொறுத்துக்கவே முடியல, தன்னுடைய பக்தன் எந்த விதமான சுகமும் இல்லாம எதையுமே எதிர்பார்க்காம ஆச்சாரியன் சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறானே சொல்லிட்டு பகவானே நேர்ல ஒரு பிராமண ரூபத்துல வந்தார். அனந்தாழ்வாரே இப்படி செய்யறீங்களே, இது கஷ்டமா இல்லையா, இப்படி எல்லாம் கஷ்டப்படணும் எங்க சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்லுவார், ஓய் பிராமணரே உனக்கு வேதம் ஒன்றும் தெரியாது, உனக்கு தெரிஞ்சு உன் வேதத்தை போய் பாருங்க, இது என்னுடைய குருவோட கட்டளை நான் செய்யறேன், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு. இப்படி பகவான் ஓரொரு ரூபத்துல ஏதாவது ஒரு மனுஷ ரூபத்துல யாரோ ஒரு பிராமணனாவோ இல்லை வழிபோக்கனாவோ யாரோ ஒன்று சொல்லுவாங்க, யாரு வந்து சொன்னாலும் அதை காதிலேயே வாங்கிக்காம அவர் கைக்கு சேவையே பிரதானம் அப்படின்னு சேவை பண்ணிட்டே இருந்தேன். பகவான் பார்த்து பார்த்து அவருக்கு பொறுக்கவே இல்லை. அவரு மட்டும் சேவைப்பட்டதுன்னா அந்த அந்த நிறைய மாத கர்ப்பிணி அவர்கிட்ட போட்டு தலையில சட்டியில பூரா கல் மண்ணெல்லாம் போட்டு கொண்டு போய் வெளியில கொட்டினார். ரெண்டு பேர் கஷ்டப்படுறதுக்கும் பகவானால பொறுத்துக்கவே முடியாம ஒரு அழகான ஒரு சின்ன பாலகனா அவங்க முன்னாடி வந்தார். வந்து சொன்னார், ஆச்சாரியரே உனக்கு மனசாட்சியே இல்லையா, இப்படி எல்லாம் சேவை பண்ணதுல எங்க சொன்னீங்க, மரியாதையே போடு, இப்ப கோடை கடப்பாடத்துக்கு மேல வச்சுட்டு ஓடி இருந்தான் பையன், அப்படியே ஓடிக்காம பார்த்து பயந்து. அப்ப கொஞ்ச தூரம் வந்து அந்த தர்ம பத்தினி இருந்து அவர்கிட்ட சொன்னான், அவருக்குத்தான் புத்தியே இல்லை, இவ்வளவு கஷ்டப்படுத்தல் எங்க சொல்லியிருக்கு, நீங்க தான் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க கொடுங்க நான் அதை செய்யறேன். ஐயோ அவருக்கு தெரிஞ்ச எனக்கு கோபம் திட்டிடுவாரு, வேண்டாம் வேண்டாம், உங்களால முடியல, நடக்க முடியாம அப்படி மெல்லமா அப்படியே தத்தி தத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அந்த மண்ணை கூட்டிட்டு இருக்காங்க. கடைசியில் இந்த பையனும் விடுற மாதிரி ரொம்ப வற்புறுத்தி வற்புறுத்தி கடைசியில வேண்டா விருப்பமா அந்த சட்டி அந்த பையன் கொடுப்பான். இப்படி பார்த்தா கொஞ்ச நேரத்துல சீக்கிரம் சீக்கிரமா அந்த சட்டியெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டாங்க. இவருக்கு ஆச்சரியம், என்னடா அது, இதுக்கு முன்னாடி இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருந்த சீக்கிரம் சீக்கிரம் வராளே, வந்து பார்த்தா இந்த பையன் கொண்டு போய் போட்டிருந்தான். இவருக்கு வந்தது ஒரு கோபம், என்ன ஒரு தைரியம் இருந்தா என்னுடைய ஆச்சாரியுடைய சேவைக்கு நீ இடைஞ்சலா இருப்ப, இப்பவே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா சொல்லி கடப்பாறை தூக்கிட்டு ஓடி வந்து அவன் மேல வீசினார். கடப்பாறை மேல வரந்த பார்த்து இந்த பையன் ஓடுனான், அப்படியே வந்து இந்த தாவா கட்டை அடிச்சு அப்படி தாவா கட்டை உடஞ்சி அப்படி ரத்தம் கொட்டம் கொட்டமா கொட்டுக்கு அந்த பையன் ஓடியே போயிட்டான். அன்றைக்கு சாயந்தரத்தோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கை கால்லாம் கழுவிட்டு அவர் எப்பவுமே பாலாஜி தரிசனம் பண்றதுக்கு வருவார். அதுக்கு முன்னாடி பூஜாரி வந்து கோயில திறக்கும் போது பார்த்தா அப்படியே கொட்ட கொட்டமா அவர் தாவா கட்ட உடஞ்சி அப்படி ரத்தமா இப்படி பகவானுடைய மேனியெல்லாம் ஒட்டப்பெல்லாம் ரத்தம் சிந்தி அப்படியே அவர் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து பூஜாரிக்கு அப்படி கை காலடி பதட்டமாயிடும். அஜிஜோ என்ன இது, பகவானுடைய தாவா கட்டது இப்போ ரத்தம் வருது, என்ன பகவானே சீனிவாசா கேசவா கோவிந்தா என்ன ஒரு இது, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் மயங்கி கீழே விழுந்தான் பூஜாரி. திரும்ப எந்திரிச்சோடனே பகவானே நீ போய் அனந்தாழ்வார் இங்க கூட்டிட்டு வாங்க, என்னுடைய கட்டளை போய் அனந்தாழ்வார் இங்க கூட்டிடுவான். பூஜாரி வந்தார், பகவான் உன்னை பார்க்கணுங்கிறாரு. அவரே என்ன பார்க்கணும், எனக்கு இங்க வேலை இருக்கு நான் ஒன்றும் வர முடியாது போய் சொல்லிடுங்க அப்படின்னு. உடனே அவர் வந்து சொன்னாரு, அவர் ஒன்றும் வரமாட்டேங்கிறாரு பகவானே, என்னது இப்படி உங்களுக்கு தாவா கட்ட உடஞ்சி ரத்தம் வந்துட்டு இருக்கு, நீங்க ஏன் அவரை போய் கூப்பிடுறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ உடனே அவர் இங்க வரணும், நான் இதை என்னுடைய கட்டளை இங்க வர சொன்னேன் சொல்லு. திரும்ப வந்து சொல்லுவாரு, சீனிவாசனுடைய கட்டளை உன்னை திரும்ப இங்க வர சொன்னாரு. அவர் கட்டளை எடுக்கிறதுக்கு யாரு, அவர் கட்டளை நான் பின்பற்றணுமா, நான் ஒன்றும் வர முடியாது, எனக்கு குரு எனக்கு கட்டளை கொடுத்துருக்காரு, அதை தான் நான் செய்வேன், நான் வரமாட்டேன்னு போய் சொல்லுன்னு. சோ இப்படி கடைசியில பார்த்தா பாலாஜிக்கு சீனிவாசன் பயங்கரமான கோவம் வந்துடும், அவர் வர வரலன்னு போய் கேளு அப்படின்னு, வரமாட்டேன்னு போய் சொல்லணும் அப்படின்னு. இப்படி ரெண்டு பேருக்கும் அன்பு பரிமாற்றம், இடையில பூஜாரி மாட்டி தத்தளிச்சு போயிட்டாரு, என்னடா அது அவர் வான்னு சொல்றாரு இவர் வரமாட்டேங்கிறாரு. இப்படி கடைசியில பூஜாரி போராடி போய் விட்டு போயிட்டு விட்டே போயிட்டாரு. கடைசியில அனந்தாழ்வார் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு பகவானுக்கு பகவான் தரிசனம் பண்ணுறதுக்காக வர, இப்படி தரிசனம் பண்ண வரும்போது ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம், காலையிலேருந்து நம்ம வந்து இங்கே சேவை பண்ணிட்டு இருந்தோம், ஏதோ பாலாஜி சீனிவாசன் என்னை பார்க்கணுன்னு வந்து பூஜாரி சொன்னார், நான் பார்க்க முடியாது போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேனே, இப்போ அவர் என் மேலே கோபமாக இருப்பாரோ, எப்படி அவர் நான் முகத்தை பார்ப்பேன், அவருடைய முகத்தை பார்க்கறதுக்கு என்னைக்கு என்ன அருகதை இருக்குன்னு சொல்லி அவர் பகவானுடைய முகத்தையே பார்க்காம அப்படியே குனிஞ்சிட்டே வர, அவருக்கு தெரியாத ஒரு தாவா கட்டில் உடஞ்சி ரத்தம் வந்துட்டு இருக்கு, அப்படியே பார்க்காம வந்து அவர் தாமரை திருவடி தரிசிக்கிறார். தாமரை பார்த்து பார்த்துன்னு அதுல புற ரத்தமா இருக்கு, என்னடா அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் மேல பார்த்தா காலில் ரத்தமா இருக்கு, உடம்பெல்லாம் ரத்தம் பார்த்தா தாவா கட்ட உடஞ்சி ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஐயோ பகவானே, கோவிந்தா கேசவா சீனிவாசா மாதவா ஐயா வந்த, நீ போய் ஏங்க வந்த அப்படின்னு அப்படி காட்டி அழுகிறார். உன்ன போய் நான் ஒரு பெரிய கொடூரமான பாவி, நான் ரொம்ப கொடூரமான, எனக்கு தண்டனை, எனக்கு மன்னிப்பே கிடையாது, என்ன நரகத்துல போய் கஷ்டத்தான் பட போற அப்படி காட்டறி அழுது மயங்கி விழுந்தார் அனந்தாழ்வார். அப்படி அவருடைய பக்தி இருந்தது பகவான் மேல. ஆனா தன்னுடைய ஆச்சாரியனுக்காக வேண்டி பகவானுடைய சேவையை கூட பகவான் கூப்பிட்டாருங்கிறத பார்க்காம தன் ஆச்சாரியுடைய கைங்கரியமே பிரதானம் வாழ்ந்தார். இப்ப சொன்னார், அனந்தாழ்வார் உங்களுடைய சேவையில ரொம்ப திருப்தி அடைஞ்சோம், நீ எப்படி ஆச்சாரியன் கைங்கரியம் பண்றியோ, நீ எப்படி உறுதி பக்தியா இருக்கோ, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன்னு சொன்னேன். அதனால தான் நம்ம வந்து திருப்பதியில போனோம்னா இங்க பாலாஜிக்கு இந்த தாவா கட்டில அப்படியே அங்க இந்த மருந்தெல்லாம் வச்சிருப்பாங்க, நமக்கு ரொம்ப பேருக்கு பக்தர்களுக்கே தெரியும் என்னடா இங்க பாலாஜி கிட்ட ரவுண்டா எதுவோ அப்பி வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. தெலங்கம் வேற பெருசா இருக்கும், இங்க வேற ஒரு இது மாதிரி வச்சிருக்குமா, ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா போவாங்க தரிசனம் பண்ணுவாங்க. நம்ம உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா, இந்த உள்ள நுழைஞ்ச உடனே மேல அனந்தாலயோட கடப்பாறை அங்க மாட்டி வச்சிருப்பாங்க. அவர் அந்த குழி அந்த கிண அந்த குளம் வெட்டின கடப்பாறை அங்க இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் உள்ள போய் பகவானை சேவிக்கும் போது அந்த பெருமாளுடைய பாலாஜியுடைய இந்த தாவா கட்டையில இந்த மருந்து அப்பியிருக்கும். ஜெய் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியா கி. அப்படி ராமானுஜாச்சாரியர் அனந்தாழ்வார் கூட அன்பு பரிமாற்றம் பண்ணார். அப்ப ஒரு நாள் ராமானுஜர் நினைச்சாரு, நான் வந்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்திலே இருந்துட்டேன், பாலாஜி போய் சேவிக்கவே இல்லை, சீனிவாச பெருமாளை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாள் நான் எப்படியாவது திருமலையில போய் பாலாஜி சேவிக்கணும்னு ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய சிஷியர்களா கூப்பிட்டாங்க. நம்ம எல்லாரும் நாளைக்கு திருமலைக்கு யாத்திரை போக போறோம்னு சொன்னார். உடனே அதுக்கு உண்டான ஏற்பாடுகளா செய்யணும், போற வழியில என்னுடைய சிஷ்யர் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களையும் நம்ம அவங்களுக்கு நம்ம தர்சனத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து அப்படியே போறோம் அப்படின்னு ராமானுஜர் சொன்னாரு. உடனே போய் சொல்லுங்க, யக்னேஷ் என்னுடைய சிஷ்யன், என்னுடைய சீடன், அவன்கிட்ட சொல்லுங்க அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிஷ்யர்களை ரெண்டு பேரை ராமானுஜர் கூப்பிட்டு யக்னேஷோட வீட்டுக்கு அனுப்பிச்சார். ராமானுஜர் கிளம்புறதுக்கு மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி யக்னேஷோட வீட்டுக்கு வந்தாங்க. யக்னேஷ் ஒரு பெரிய ஜமீன்தார், ஒரு பெரிய பணக்காரர், எல்லா வசதிகளும் இருக்கு, அப்பேற்பட்ட ஒரு வசதியான ஒரு வியாபாரி, ஒரு பெரிய பணக்கார ஜமீன்தார் ராமானுஜர் சீடரா இருந்தார். அவர் கேள்விப்பட்டார், ஆச்சாரியன் இங்க வரப்போறார், ஆச்சாரியன் இங்க வராரா, இந்த அவருடைய பாதம் இந்த என்னுடைய வீட்டுல பறந்து நான் ரொம்ப பாசியம் செய்திருக்கணும், ராமானுஜர் வராத தெரிஞ்சுன்னு அவருக்கு தலை புரியல கால் புரியல, எல்லாம் குத்திட்டு என்ன செய்யறது என்ன பண்றது ஒண்ணுமே தெரியாம ஒரே பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு செய்யணும், தெருவெல்லாம் வந்து பந்தல் போடணும், ஆயிரக்கணக்கான பேருக்கு பிரசாதம் கொடுக்கணும், ரொம்ப ரொம்ப சிறப்பாக நம்ம கொண்டாடணும், ஆச்சாரியனுக்கு ரொம்ப சிறப்பாக சேவை பண்ண சொல்லி உடனடியான ஏற்பாடுகளை செய்தார் யக்னேஷ். ரெண்டு பேர் அப்படி ஆச்சரியப்பட்டு போறோம், இவ்வளவு பக்தி ஆச்சாரியம் இல்ல அவருக்கு, ராமானுஜர் வராருன்னு சொன்ன உடனே இவ்வளவு தட்டப்பட்டலாம் ஏற்பாடு செய்யறாங்க, அவங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. போயிட்டு சொல்லிட்டு திரும்ப வராங்க. வந்து ராமானுஜர் சொன்னாங்க, ராமானுஜர் கேட்டாரு, சொன்னீங்களா யக்னேஷ்ட்ட நான் வரேன்னு? ஆமா குருதே, நீங்க வரேன்னு சொன்ன உடனே யக்னேஷ்க்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், எல்லாத்தையும் மறந்துட்டாரு, உங்க மேல அவ்வளவு பிரியம் அவருக்கு, உடனே தட்டா புட்டாலாம் ஏற்பாடு பண்றாரு, என்னென்னமோ அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல, அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்படியா, சரி உங்களுக்கு அவர் சாப்பிட என்ன கொடுத்தாரு அப்படின்னாரு. அந்த சந்தோஷத்துல அவர் எங்களையே மறந்துட்டாரு குருதேவர், உங்களுக்கு ஒண்ணுமே தரலையா அப்ப அவரு, எங்களுக்கு ஒண்ணுமே தரல குருதேவனர், அப்ப நான் அங்க போவே மாட்டேன், நம்ம அங்க போக போறது இல்ல, நம்ம வரதாச்சாரியருடைய வீட்டுக்கு தான் போக போறோம். வரதாச்சாரியர் ஒரு ஏழை பிராமணர், அவருக்கு வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, போய் பிக்ஷை எடுத்து வந்தா தான் சாப்பாடு, அவருக்கு அவர் மனைவிக்கு ஒரே துணி தான், வரதாச்சாரிய வெளிப்போம் அந்த துணியை உடுத்திருப்பாரு, அவர் அவங்க மனைவிக்கு ஒரு துணி மாத்து துணியே கிடையாது, இந்த துணியை ஈரமாக்கி காய வச்சு அது காயிற வரைக்கும் துணி இல்லாம தான் இருக்கணும். வரதாச்சாரியர் ஏதோ யாசகம் கேட்கறதுக்காக வெளியில போனார், பிக்ஷை எடுக்கிறதுக்காக போயிருந்தார். இப்ப மனைவி மட்டும்தான் தனியா வீட்டுல இருக்கா, வீட்டுல ஒண்ணுமே ஒரு ஒரு கடுக்கு மணி கூட தானியம் கிடையாது, கடுகு அரிசி ஒண்ணுமே கிடையாது வீட்டுல, ஒரு 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 தானியம் கூட கிடையாது வீட்டுல. இப்போ ராமானுஜர் வரதாச்சாரியோட வீட்டுக்கு வந்தார், கதவை தட்டார், ஹரே கிருஷ்ணா உள்ள யாரு? அப்போ உள்ள இருந்து சத்தம் மட்டும்தான் கேக்குது, நான் வரதாச்சாரியோட மனைவி தர்மபத்தினி இருக்கேன், நீங்க யாரு? நான் ராமானுஜன் வந்திருக்கேன். ஆச்சாரியர் குருதேவ், குருதேவ் நீங்க வந்திருக்கீங்க, உங்களை வரவேற்க கூட என்னால முடியாது குருதேவ், என்னால வெளியிலே வர முடியாது. என்னமா ஆச்சு உனக்கு? எனக்கு மாத்து துணியே கிடையாது, நான் துணி இல்லாம இருக்கேன் குருதேவ், எப்படி உங்களுக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு கத்தறி அழகா உள்ள இருந்து. உடனே ராமானுஜத்தோட அங்க வஸ்திரத்தை எடுத்து கொடுத்தா, இதை நீ உடுத்திட்டு வா அப்படின்னு தனியா வந்த துணியை சுத்தின்னு வந்து ஆச்சாரிய பாதங்கள் அப்படியே விழுந்து நமஸ்கரிச்சார். சரி எங்க அவரு? அவர் வெளியில பிக்ஷை எடுக்கிறதுக்காக போயிருக்கேன். சரி நாங்க இங்க இருக்கோம். இப்போ வந்து இவன் நினைச்சா ஆச்சாரிய நம்ம வீட்டுக்கு வந்திருக்க, அவருடைய தாமரை பாதங்கள் நம்ம வீட்டுல பட்டிருக்கு, அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன சேவையாவது பண்ண வேண்டாமா, அவர் எவ்வளவு தூரத்திலிருந்து நடந்து வந்திருக்கார், அவர் அமுது அவருக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும், என்னதான் சரி வீட்டுல ஒரு கடுகு மணி தானியம் கூட கிடையாது. அப்ப அந்த ஊர்ல அவங்க இருக்கக்கூடிய ஊர்ல ஒரு வியாபாரி இருக்கான், ஒரு மளிகை கடைக்கார், அவனுக்கு இந்த பொண்ணு மேல எப்பவுமே ஒரு ஒரு பற்றுதல், ஒரு ஈர்ப்பு உண்டு, இவருடைய அழகுல எப்படியாவது இவளை அடையணும்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இவன் ஒரு தர்ம பத்தினி, இவன் ஒரு பத்தி பிறந்த, அவனை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான், அவனும் என்னெல்லாம் இவங்க ஏழ்மையில் இருக்கிறதுனால எதெல்லாமோ கொடுத்து இவங்களை எப்படியாவது வசீகரிச்சிடலாம்னு நினைச்சா, இவங்க திரும்பி கூட பார்த்ததில்லை அவனை. இப்ப அவங்க நினைச்சாங்க அந்த மளிகை கடைக்காரனுக்கு என் மேல ஒரு ஆசை உண்டு, இப்ப நான் அவன்கிட்ட போய் என்ன கேட்டாலும் அவன் தருவான் அப்படின்னு அவங்க நேரம் அவன்கிட்ட வந்தாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி என்னுடைய ஆச்சாரியர் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் பிரசாதம் கொடுக்கணும், தயவுசெய்து இதெல்லாம் கொடுப்பீன்னு ஒரு பெரிய லிஸ்டே அவன்கிட்ட கொடுத்தாங்க. நான் என்ன வேணாலும் தர்றேன், ஆனால் நீங்கள் என்னுடைய ஆசையை பூர்த்தி, உங்கள் ஆசை என்னவா இருந்தாலும் நான் அதை எல்லாமே பூர்த்தி செய்வேன், தயவுசெய்து எனக்கு இதெல்லாம் உடனே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு உடனே உனக்கு என்ன வேணுமோ எடுத்துன்னு போனேன். அவ்வளவு எடுத்துன்னு வந்து வீட்டில் ரொம்ப அற்புதமாக நொடி பொழுதுல விதவிதமான பதார்த்தங்கள், அரிசி பருப்பு சாம்பார் பாயசம் வண்டை விதவிதமான உணவுகளை படைச்சு ஸ்ரீபாத் ராமானுஜருக்கு அர்ப்பணம் செய்தாங்க. அவருடைய சிஷ்யர்கள் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க மகாபிரசாத். அப்போ வெளியில இந்த கனவு திரும்ப வந்தார், அன்னைக்கும் பிக்ஷை ஒன்றும் கிடைக்கவும் இல்லை. அவர் வந்து பார்த்தா ஆச்சாரியன் வீட்டில் பிரசாதம் சாப்பிட்டுருக்கார், அப்படியே சாஸ்தானம் விழுந்தார். ஆச்சாரியம் எங்கள் வீட்டில் இருந்ததுக்கு நாங்கள் ரொம்ப பாக்கியம் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கத்தடி அழகா ராமானுஜரை பார்த்து உடனே தன்னுடைய மனைவிட்டு போனார். என்ன இது, நம்ம வீட்டில் ஒரு கடுகு மணி கூட தானியம் கிடையாது, எப்படி இது நடந்தது, யார் உனக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க, எப்படி இது நீ செய்த நீ? அப்போ அவர் சொன்னா, வேற வழியே எனக்கு தெரியலைங்க, அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட தான் போனேன், நான் ஏற்கனவே சொன்னலையா அவன் நல்லவன் கிடையாது, அவன் எங்கிட்ட ரொம்ப தப்பு தப்பாக நடந்துக்க முயற்சிக்கிறான், எனக்கு வேற வழியே தெரியல, அவன்கிட்ட போய் நான் கேட்டேன் அவனுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுறேன்னு சொன்னேன், அவன் உடனே இதெல்லாம் கொடுத்தாது. அப்படியே அவன் மனைவியை கட்டி ஆலிங்கனம் பண்ணி சொன்னார், நீ எனக்கு மனைவியாக கடைசி நான் ரொம்ப பாக்கியம் செய்துக்கணும், ஆச்சாரியனுக்காக நம்ம எதனாலும் விளக்க தயாராக இருக்கோம், என்ன நம்ம உயிரே கொடுக்க தயாராக இருக்கணும், நீ பண்ணது ரொம்ப ரொம்ப சரிதான், இந்த மாதிரி எனக்கு ஒரு மனைவி கிடைச்சது நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அப்படியே கதறி அழுதார் அவர் மனைவிட்ட. ராமானு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆச்சாரியனுக்கு வந்து திரிகாலக்கிய மூணுமே தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் வெளி உள்ளேருந்து வீட்டிலேருந்து சமையலருந்து வெளியில் வந்தாங்க. ஆச்சாரியம் கேட்டார், எங்கே போகிறீங்க? நடந்த சம்பவத்தை சொன்னார், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, நாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், அதாவது அவங்க வீட்டுக்கு நாங்கள் அழைச்சின்னு போகிறேன் அப்படின்னு. அப்போ ராமானுஜர் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அவருடைய மகாமகா பிரசாதத்தோட பிளேட்லேருந்து எடுத்து கொடுத்து இதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுங்க அப்படின்னார். அதை வாங்கிட்டு வந்து அந்த தர்ம பத்னியோட அவர் அந்த வியாபாரியோட வீட்டுக்கு வந்தார். அவர் வீட்டுக்கு வெளியில் இருந்தார், நீ உள்ளே போய் அவன்கிட்ட இந்த பிரசாதத்தையும் கொடு, அவனை சந்தோஷப்படுத்து. உடனே அந்த மகாபிரசாதி எடுத்து வந்து அவர் கையில் கொடுத்துட்டு அவன் காலில் விழுந்தான், இந்த மகாமகாபிரசாதி சாப்பிடுங்க, நீங்கள் என்ன உங்கள் விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்யலாம். அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட உடனே அவனுடைய உடலெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறதுன்னா அப்படியே ஒரு கரண்ட்டு பாஸ் ஆன மாதிரி அவ்வளோ ஒரு இது உடல் அவனுடைய அந்த பகவான்கள் அவ்வளோ ஒரு பிரேமத்தை உணர்ந்தான். அப்படியே அவக்கால் அவன் சாஸ்தாம வந்தான், அம்மா தாயே என்னை மன்னிச்சிடுமா, நீ இப்போ ஏற்பட்ட ஒரு ஆச்சாரியனுக்கு சேவையாக இருப்ப சீடனா இருப்பேன்னு எனக்கு தெரியல, அப்பேற்பட்ட ஒரு மகான் அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியம் நான் பார்க்கணும், தயவுசெய்து என்ன அவற்றை நீ கூட்டிட்டு போமா அப்படின்னார். அப்போ அவரும் அந்த பொண்ணு அவருடைய கணவன் வதாச்சாரியரும் ரெண்டு பேரும் அவனை ராமானுஜர் கூட்டிட்டு வந்தார். ராமானுஜர் பல்ல சாஸ்தாங்கமா அவருக்கு நமஸ்கரிச்சாங்க. ராமானுஜர் அவருக்கும் தன்னுடைய கருணை கொடுத்தார். ஜாய் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா கி ஜாய், ஷீலா பிரபுபாத் கி ஜாய். எப்படி ராமானுஜர் அவங்க ரெண்டு பேர் வீட்லயும் அந்த லீலையை முடிச்சுட்டு கிளம்புறார். அப்படி கிளம்பும்போது யக்னேஷ் தெரிய வந்து ராமானுஜர் நம்ம வீட்டுக்கு வரலையே, அங்கிருந்து ஓடி வந்தார், ஓடி வந்து ராமானுஜர் பாதத்தில் வந்து கதறி எழுதார், ஆச்சாரியரே நான் என்ன குற்றம் செய்துட்டேன், என்னையே இப்படி தண்டிக்கிறீங்க, நீங்க வரீங்கன்னு சொல்லி எவ்வளவு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன், உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன், ஏன் எனக்கு உங்க கருணையை கொடுக்கல அப்படி கதறி அழுதார் அந்த யக்னேஷ் ராமானுஜர் பாதத்தில் விழுந்து. ராமானுஜர் சொன்னார், யக்னேஷ் உனக்கு வந்து வைஷ்ணவ மரியாதையே தெரியல, உன் வீட்டுக்கு ரெண்டு பக்தர் வந்து அவருக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன், நீ அப்படி தண்ணி கூட கொடுக்காத உன் வீட்டுக்கு நாயே வரணும், பக்தனுக்கு அடியானுக்கு சேவை பண்ணாதவனுக்கு நாயே வந்து அவனுக்கு உதவி செய்யணும், அதனால நான் உனக்கு நான் என்னுடைய கருணையை தரல அப்படின்னு. உடனே ஐயோ ஆச்சாரே அடியனை மன்னிச்சிருங்க, தெரியாதனமா பண்ணிட்டேன், தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கால் கத்தடி அழுதார். உடனே ராமானுஜர் அவரையும் ஆலிங்கிடம் பண்ணி மன்னிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பினார். யக்னேஷுக்கும் ராமானுஜருடைய கருணையை கொடுத்தார். ஜெய ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா கி. எப்படி ராமானுஜர் அங்கிருந்து திருமலை வந்து சேர்ந்தார். திருப்பதியில் வந்த உடனே ராமானுஜர் ஒட்டுமொத்த மலையும் பகவானுடைய திருமேனியா நினைச்சார். எப்படி நான் அந்த மலை மேலே ஏறுவேன், இது பகவானுடைய திருமேனி இல்லையா, இதுல என் பாதத்தை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மலைக்கு மேலேயே போக மாட்டேன்னு கீழே எழுந்துருவார். ராமானுஜர் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய சீக்ஷா குருவான ஒருத்தர் ஸ்ரீசைல புன்னரும் திருமலையில மேலே பகவான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ஆசிரமம் வச்சுட்டு ஸ்ரீசைல புனர் தர்ம பத்தினி, அவருடைய சீடர் கோவிந்தா. அந்த கோவிந்தா பத்தி நம்ம எங்க பேசணும்னா, கோவிந்தா ராமானுஜர் வந்து கங்கா யாத்திரை போனப்போ ராமானுஜர் திரும்ப வந்துடுறார், கோவிந்தா வந்து சைவத்துக்கு போயிடுறார், சைவத்துல போய் காலவசத்தில போய் சைவ சைவாடியாரா மாறிடுவார், சிவபக்தனா மாறிடுறார். அப்போ ஒரு நாள் ராமானுஜர் ஸ்ரீசைல பொண்ணுக்கு செய்தி அனுப்பினார், எப்படியாவது கோவிந்தனை வந்து நீங்க வைஷ்ணவத்துக்கு கூப்பிடணும், அவர் வந்து பகவானுடைய சேவை விட்டு போயிட்டாரே, அவர் இழந்தது நமக்கு ஒரு பெரிய நஷ்டம், எப்படியாவது நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது, தயவு செய்து உங்க கருணையை கொடுத்து கோவிந்தா வைஷ்ணவத்துக்கு கூட்டின்னு வந்துருங்கன்னு சொல்லி ராமானுஜர்கிட்ட வேண்டின. அப்போ ஒரு நாள் ஸ்ரீசைல பொண்ணர் காலகஸ்தி வந்தார். அப்ப கோவிந்தன் வந்து ரொம்ப கோவிந்தன் ரொம்ப தேஜ் அப்படி அழகு அப்படி உடம்பெல்லாம் பட்டையெல்லாம் போட்டு சாம்பல்லாம் பூசிட்டு தன்னுடைய பகவான் சிவனுக்காக மலர்கள் எல்லாம் அவர் செலுத்திட்டு இருந்தார் பூஜைக்காக. அப்போ ஸ்ரீசைல பொண்ணர் வந்தார், கோவிந்தன் கேட்டார், நீங்க யாருக்காக இந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு இருக்கீங்க? அவர் சொன்னாரு, சிவபெருமான பூஜைக்கு தான். சிவபெருமான் எங்கேயாவது அலங்காரம் பண்ணி நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னார். நிறைய விதவிதமான மலர்களால இங்கேயாவது சிவபெருமான் அலங்காரம் பண்ணி பாத்துருக்கீங்க? அலங்காரம் மலர்கள் மாலைகள்லாம் பெருமாளுக்கே உரியது, அவருக்கு அலங்காரம் பெரிய அவருக்கு தான் அலங்காரம் செய்யணும், அவருக்கு கைங்கரியம் பண்ண விட்டு நீங்க இப்படி வந்துட்டீங்களே அப்படின்னு ஸ்ரீசைல புனர் கோவிந்தத்தை கேட்கும்போது கோவிதான் தன்னுடைய நிச்சயமான பகவானுடைய சேவைங்கிறத உணர்ந்து அப்படியே சாஸ்தாங்கமா ஸ்ரீசைல புனருடைய பாதத்தில் வந்து அவர் வைஷ்ணவ தேத்துன்ற, ஜாய் ஸ்ரீ ஸ்ரீசைல பூர்ணாக்கி, ஜாய் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாக்கி, ஜாய். அப்படி கோவிந்தா ஸ்ரீசைல பூர்ணா தன்னுடைய குருவே தனக்கு ஆச்சாரியன், அவர் தான் தனக்கு எல்லாமே, அவருடைய கைங்கரியம் தான் தனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஸ்ரீசைல பூர்ணாவோட வந்து திருமலையில தங்கிடுவார். இப்படி ஸ்ரீசைல பூர்ணாவும் கோவிந்தாவும் திருமலையில் இருக்கார், அவர் மலை மேல இருக்காரு, ராமானுஜர் கீழே இருக்கார். அப்போ ஸ்ரீசைல பூர்ணர் என்ன பண்ணாருன்னா, ராமானுஜர் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு மகாபிரசாதம் கொடுக்கணும், அப்ப அவரே நேரடியா ராமானுஜருக்கு மகாபிரசாதம் எடுத்துன்னு வருவார். ராமானுஜர் கேட்பாரு, ஆச்சாரியன் உடைய ஆச்சாரியன் வந்தோடனே ஒரு காலில் சாஸ்தாகமா விழுந்தார், ஆச்சாரியே என்ன ஒரு காரியம் பண்ணிட்டீங்க, அடியே நான் இந்த ஒரு தாசனுக்கு போய் நீங்க போய் பிரசாதம் எடுத்துட்டு வந்தீங்களா, இந்த ஆசிரமத்துல எவனாவது ஒரு புது பக்தர் புதுசா சேர்ந்தவ ஆரம்ப பக்தர் அவன் நீங்க கொடுத்து அனுப்ப வேண்டாமா, நீங்களே போய் எடுத்துட்டு வந்துட்டீங்களே, என்ன ஒரு காரியம் பண்ணிட்டீங்க நீங்க அப்படி கதறி அழுதார் ராமானுஜர். இப்ப சொன்னார், ஸ்ரீசைல பூர்ணா, ராமானுஜா என்னுடைய ஆசிரமத்துல என்ன விட ஒரு கீழ்நிலையான ஆத்மாவை நான் பார்த்தது இல்லை, அதனாலதான் நானே வந்தேன்னு சொன்னார். அது கேட்ட உடனே ராமானுஜர் அப்படியே கதறி அழுதார், இவ்வளவு ஒரு பணிவா இப்படி ஒரு ஆச்சாரியனா அப்படின்னு ஒரு பாதங்களை தட்டி பிடிச்சிருந்தார். எப்படி ராமானுஜரும் ஸ்ரீசைலரும் அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ராமானுஜர் தான், நான் மலை மேல வரவே மாட்டேன், இது பகவானுடைய சரீரம் இல்லையானு ஸ்ரீசைலர் சொன்னார். ராமானுஜா நீ வரலைன்னா லோகத்தில் உள்ளவங்க யாருமே இந்த மலையில ஏற மாட்டாங்க, யாருமே சீனிவாசனை சேவிக்க மாட்டாங்க, யாருமே அவருக்கு கைங்கரிய பண்ண மாட்டாங்க, ஒட்டு மொத்தமா சீனிவாசங்க தனியா தான் இருக்கணும், தயவுசெய்து நீ இந்த மலைக்கு வரணும்னு சொன்ன. அப்ப அவருடைய வேண்டுகோளை எடுத்துட்டு ராமானுஜர் அந்த மலை மேல ஏறினான். ஜெய ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா ஜீ ஜாய். இப்படி ராமானுஜர் திருமலையில வந்தோடனே அங்க சில அற்புதங்கள் எல்லாம் ராமானுஜர் பார்த்தார். என்ன அற்புதம் நடக்கும்னா, கோவிந்தா என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய குருவான ஸ்ரீசைல பூர்ணர் மத்தை விரிப்பார், பெட்டு போடுவார், அந்த பெட்ல அவரே படுத்து பார்த்துக்குவார், இப்படி அப்படி புரண்டு புரண்டு படுப்பார், அப்ப அவர் போடுற செருப்பை போட்டு பார்ப்பார். ராமானுஜர் எல்லாம் பார்த்துட்டே இருந்தாரு, கோவிந்தா என்ன பண்றாரு, குருவோடைய படுக்கையில படுக்கிறாரு, குரு போடுற பாதுகையை போடுறாரு, அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப கேட்டார் கோவிந்தா, கூப்பிட்டு, கோவிந்தா என்ன இப்படி அபராதம் பண்ற, ஆச்சாரியனுடைய படுக்கையில படுக்கிற ஆச்சாரியன் போடக்கூடிய பாதுகையை போடுற, என்ன நீ இப்படி பண்ணலாமா நீ அப்படின்னு ராமானுஜர் கோவிந்தா சொல்வாரு, தெரியும் ஆச்சாரியரே எனக்கு தெரியும், நான் பண்றது தப்பு தான், ஆச்சாரியனுடைய படுக்கையில படுக்கக்கூடாது, ஆச்சாரியன் போடக்கூடிய பாதுகையை நான் போடக்கூடாது, ஆனா நான் இந்த சேவை பண்றேன், அவருக்கு வந்து இந்த படுக்கையை விரிக்கிறேன், அதுல ஏதாவது ஒரு சின்ன எறும்போ பூச்சியோ ஏதா இருந்தா என்னுடைய ஆச்சாரியோட திருமேனியை குத்தி அதுக்கு வேதனை உண்டு பண்ணும் இல்லையா, அது எல்லாம் சரியா இருக்கா, நான் ஒழுங்கா பண்ணிருக்கேனான்னு பார்க்க தான் நான் படுத்து பார்த்தேன்னு கேட்ட உடனே ராமானுஜர் அப்படி கண்டிலிருந்து தாரண அடையா தண்ணீர், இப்படி ஒரு பக்தி ஆச்சாரியம், இப்படி ஒரு குரு பக்தியா இருக்குன்னு அப்படி பிரமிச்சு போயிடுவார் கோவிந்தாவுடைய பக்தியை பார்த்து. இன்னொன்னால் என்ன பண்ணுவார்னா, கோவிந்தா ஒரு பாம்பு என்ன பண்ணும், பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கும், அந்த பாம்போட வாய்க்குள்ள கையை விட்டுருவார், பாம்போட வாய்க்குள்ள கை கொண்டு பாம்பு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும், ராமானுஜர் பார்த்தோம் அப்படி ஆச்சரியப்பட்டு, என்னடா கோவிந்தா என்ன காரியம் பண்றாரு, பாம்போட வாய்க்குள்ள கையை விட்டுருக்காரு, அந்த பாம்போட வாய்க்குள்ள கோவிந்தா கையை விட்டப்ப அந்த பாம்பு உயிர் மூச்சு விடாம அப்படி திணறிட்டு இருக்கும், கொஞ்ச நேரத்தில் கையை வெளியேடுத்தோடனே பாம்பு வந்து கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு அப்புறம் எப்படி போயிடும். இப்ப ராமானுஜர் வந்து கேட்டார், கோவிந்தா என்ன காரியம் பண்றீங்க, பாம்போடைய வாய்க்குள்ள கையை விட்டு அதை இப்படி வேதனைப்படுத்தலாமா நீ அப்படின்னு. அப்ப கோவிந்தா சொன்னாரு, ஆச்சாரியரே நான் ஏன் இப்படி செஞ்சேன்னா, அந்த பாம்பு ஏதோ ஒரு முள்ள கடிச்சு அந்த முள்ளு போய் தொண்டையில மாட்டி ரொம்ப வேதனைப்பட்டிருந்தது, அப்ப நான் வேற கையை வாயில் உள்ள வாயில் உள்ள விட்டேன்னா அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூடுதலாக வேதனைப்பட்டது, ஆனா நான் அந்த வாய்க்குள்ள கையை விட்டு முள்ள எடுத்த உடனே கொஞ்ச நேரம் அது ரொம்ப வேதனைப்பட்டிருந்தாலும் நான் கையில வாய்க்குள்ள கையை விட்டு முள்ள எடுத்த உடனே அது சந்தோஷமா போச்சு இல்லை, இனி அதுக்கு வேதனை இருக்காது அப்படின்னாரு. பார்த்தோன்னே ராமானுஜருக்கு அப்படி ஆச்சரியமாயிரும், இப்படி ஒரு கருணாமூர்த்தியா எல்லா ஜீவன் ஒரு பாம்பு மேல கூட கருணை உள்ள ஒரு ஒரு பக்தனை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளவு ஒரு கருணை வாய்ந்தவரா அப்படின்னு கோவிந்தாவுடைய செயல்களை பார்த்து ராமானுஜர் அப்படி ஆச்சரியப்பட்டு போயிடுவார். அப்புறம் ராமானுஜர் போய் மெதுவா சீசையில போட்டு பேசுவார். திரும்ப திருமலையில இருந்து ராமானுஜர் திரும்ப ஸ்ரீரங்கம் வரப்போற அப்ப சொல்லுவாரு ஆச்சாரியிட்ட, எப்படியாவது கோவிந்தாவை என் கூட அனுப்பிச்சு வைக்கணும், கோவிந்தா நான் கூட்டின்னு போனோம் ரொம்ப ஆசையா இருக்கேன் அப்படின்னு. ஸ்ரீசைல போனா அப்படியாவது தாராளமா கூட்டின்னு போங்க அப்படின்னா. ஆனா கோவிந்தாவுக்கு தன்னுடைய குரு விட்டு பிரிய மனசே இல்லை. கோவிந்தாவுக்கு வந்து ஸ்ரீசைல பொண்ணுக்கு சேவை பண்ணுதா ஒரே விருப்பம், அவரு கூடயே இருக்கணும், அவருக்கு கைங்கரிய பண்ணணும், அவருக்கு சேவை பண்ணணுங்கிறத தவிர வேற ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. ஆனா ஸ்ரீசைல பொண்ணு சொல்லுவா நீ ராமானுஜர் கூட போகணும், ஒரு நட்டை பிணம் போல ஒரு ஜந்துவை போல ஒரு கல் உருண்டு கீழே வர்ற மாதிரி அப்படியே ராமானுஜர் பின்தொடர்ந்து வந்தார். கோவிந்தாவுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை ஸ்ரீசைல பொண்ணர் விட்டு பிரியர். அப்படியே ராமானுஜர் முன் போறார், கோவிந்தா பின்னாடியே ஒரு ஒரு ஜட்டம் போல வர்றார். ரெண்டு பேரும் திருப்பதிலிருந்து அப்படியே இறங்கி காஞ்சிபுரம் வந்தாங்க. காஞ்சிபுரத்தில் வந்தோடனே வரதராஜர்கிட்ட ராமானுஜர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க, கோவிந்தா பிரார்த்தனை பண்ணுறேன். அப்போ ராமானுஜர் கேட்டார் கோவிந்தாட்ட, நீ என்ன பிரார்த்தனை பண்ண வரதராஜர்கிட்ட? நான் சொன்னால் நான் வந்து ஆச்சாரியிட்ட போகணும்னு விரும்பினேன், எனக்கு அதுதான் விருப்பம். அப்படியா, அப்படின்னா நீ போய்க்கோ, உன்னோட விருப்பம் அதுன்னா நான் அதுக்கு குறுக்க இருக்கல, நீ வேணா திரும்ப போய்க்கோ அப்படின்னு. எப்படி ரொம்ப சந்தோஷமா ராமானுஜர் திரும்பவும் காஞ்சிபுரத்துலேருந்து நீ திரும்பவும் திருப்பதி போய் உன் ஆச்சாரிய கூடயே இருந்துரு ஸ்ரீசைல புண்ணட்டியே போய்க்கோன்னு சொன்னோடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியே மழைக்காலத்தில் அணை அணை வந்து அணை நிறைஞ்சு அப்படி கரையை உடைச்சிட்டு வர்ற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமா அப்படியே உற்சாகமா கோவிந்தா தன்னுடைய குருவே நினச்சிட்டு அப்படியே ஓடி வர்றாரு. கை காலெல்லாம் தரையில முட்டாமதி பறந்து வர்றாரு திருப்பதிக்கு. திருமலையில வந்து ஆச்சாரியோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிற ஸ்ரீசைல பூந்தன் அப்படி பிரசாதம் சாப்பிட்டு இருக்காரு. அவருடைய மனைவி பக்கத்து தர்ம பத்திரி பக்கத்துல சர்வ் பண்ணி சேவை பண்ணிட்டு இருக்காங்க. கோவிந்தா வெளியில அப்படி ஜட்டா மாதிரி நின்று இருக்கார். ஆச்சாரியன் உள்ள அழைச்சு ஆச்சாரிய கூப்பிட்டா அடுத்த நிமிஷமா அவர் பாதத்துல வந்து விழ தயாரா இருக்க. அப்போ அவருக்கு அவருக்கு அண்டி அவர் திரும்ப கூட பார்க்க அவர் பாட்டு சாப்பிட்டு இருந்தார். இப்ப கோவிந்தாவுடைய ஸ்ரீசைல பூந்தன் மனைவி சொன்னாங்க, பிரபு கோவிந்தா வந்திருக்காரு, பாவம் எவ்வளவு தூரத்துல வந்திருக்காரு, சாப்பிட்டுக்க மாட்டாரு, தூங்கி இருக்க மாட்டாரு, உங்களை பார்க்கணும் அவ்வளவு ஆசையா வந்திருக்காரு, தயச்சேதர உள்ள கூப்பிடுங்களேன், நீங்க உள்ள வர சொல்லுங்களேன், அவர் உங்களுடைய வருகைக்காக காத்துட்டு இருக்காரு, அவர் உள்ள கூப்பிடுங்களே அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு பணிவா அவ்வளவு ஒரு அன்பா கேட்டாங்க ஸ்ரீசைல பொண்ணுடைய மனைவி. இப்ப ஸ்ரீசைல பொண்ணு சொன்னார், அந்த குதிரையை ஏற்கனவே நான் இன்னொரு எஜமானுக்கு வித்துட்டேன், நான் யாருக்கு வித்தனோ அந்த எஜமானுக்கு தான் அது அடிமை, இங்க வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, அங்கேயே போக சொல்லிடு அப்படின்னு. அப்பவே புரிஞ்சினார் கோவிந்தா, இனி எந்த ஆச்சாரியன் என் கூட இருக்க சொல்லல, அவர் என்ன ராமானுஜர்கிட்ட போக சொல்லிட்டாரு, அப்படியே ஆச்சாரியோட விருப்பம் அதுன்னா அப்படியே ஆகட்டும் சொல்லி அங்கேயே சாஷ்டாங்கமா அவனுக்கு நமஸ்காரம் பண்ணி திரும்பவும் ராமானுஜர்கிட்ட வந்துடுவார். ஜாய் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா கி. எப்படி கோவிந்தா திரும்பவும் ராமானுஜர்கிட்ட வந்துடுறார். அதுக்கப்புறம் அவர் அவர் இல்லற வாழ்க்கையில் இருப்பார், ஆனா அவர் சீக்கிரமாக சன்னியாசம் எடுத்துட்டு ராமானுஜருடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டார். ஸோ இப்படி இந்த லீலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சோழ மன்னன் கிருமிகாண்ட முதலாம் குலோத்துங்க ராஜா, அவன் ஒரு சிவ பக்தன், அவனுக்கு வந்து சிவபெருமான அவ்வளோ மேலே அவ்வளோ ஒரு பக்தி, தீவிரமான ஒரு தீவிரமான ஒரு பக்தன், அவனுக்கு சைவத்தை பிரச்சாரம் செய்து பரப்பணும்னு ஒரு எண்ணம். அவன்கிட்ட ஒரு மந்திரி இருந்தார், அது சத்ருக்ராமான்னு ஒரு மந்திரி. அவன் வந்து ஏற்கனவே கூரேசோடைய சிஷ்யன், கூரத்தாழ்வாருடைய சிஷ்யன், ஆனால் தன்னுடைய குருவியும் நிராகரிச்சு, தன்னுடைய பரம்குருவியும் நிராகரிச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு அவன் நேராக அந்த சோழ மன்னிட்ட வந்து மந்திரியாகி அவனுக்கு சேவை பண்ணி அவன் வந்து அவன் கூட. அப்போ ஒரு நாள் அந்த மந்திரி சொன்னான் சோழ மன்னிட்ட, சக்கரவர்த்தி உங்க எண்ணம் நிறைவேற போறதே கிடையாது, ஒருபோதும் சைவம் வந்து பரவப்பட கிடையாது, ஏன்னா ராமானுஜர் இருக்கிற வரைக்கும் ராமானுஜர் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வைஷ்ணவம் தான் இருக்குமே தவிர ஒருபோதும் சைவம் இருக்க முடியாது. கேட்ட உடனே சோழ மன்னனுக்கு அவ்வளவு ஒரு கோபம், அப்படி என்ன அந்த ராமானுஜர் அவன் இங்க இழுத்துட்டு வாங்க அப்படின்னு அவன் சொன்ன. அந்த மந்திரி ஒரே வழிதான் இருக்கு, ஒண்ணு நீங்க அவனை சைவனா மாத்தணும், இல்ல நீங்க அவரை கொல்லணும், ஒன்னு அவரை கொன்னாதான் நடக்கும், இல்ல நீங்க சைவனா மாத்திட்டீங்கன்னா அவ்வளவு பேருமே சைவ பக்தர் ஆயிடுவாங்க. அப்படி ஆகட்டும், உடனே கட்டளையிட்டான், எல்லா காவலரையும் கூப்பிட்டான், உடனே போங்க ஸ்ரீரங்கத்துக்கு போங்க, அந்த ராமானுஜனை பிடிச்சு எழுத்துட்டு வாங்க, நான் அவனை சைவன் ஆக்குறேன். அப்படி அவன் சைவத்தை ஏற்றுக்கலைன்னா அவன் உடல்ல நம்ம தலை எடுத்துடுவான். இந்த செய்தி நேர ராமானுஜருடைய ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் இருக்கும்போது காவலர்கள் எல்லாம் ராமானுஜரை தேடி ஸ்ரீரங்கத்துக்கு வராங்க. இப்ப கூறத்தாழ்வார் கூரேசுக்கு தெரிஞ்சு போயிடும், சோழ மன்னன் ராமானுஜர் மேல பகன் பொறாமை கொண்டுட்டான், ராமானுஜருக்கு அவனுக்கு என்ன கொடுமை வேணாலும் செய்யலாம், இது வந்து நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு கூரேஸ் புரிஞ்சுட்டார். இப்ப ராமானுஜர் அவருடைய அறையிலிருந்து குளிச்சு வெளியே வரும்போது கூரேஸ் வந்து அவருடைய தாமரை பாதங்களை பற்றினார், ஆச்சாரிய தாமரை பாதங்களை பற்றி கதறி எழுத சொன்னார், ஆச்சாரியரே நீங்க இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம். ராமானுஜர் என்ன கூரேஸ் என்னாச்சு நீ என்ன பேசுறேன்? ஆமாம் குருதேவ், இன்னைக்கு நம்ம மேல சோழ மன்னன் பழமை கொண்டிருக்கான், அவனால உங்களுக்கு என்ன ஆபத்து வேணாலும் ஏற்படலாம், தயவுசெய்து அடியனுடைய கட்டளை ஏத்துக்கங்க. நீங்க இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம், நான் முக்கியமே இல்லை, நான் இறந்து போனா எந்த விதமான நஷ்டமும் கிடையாது, என் உயிரை இழந்தா எந்த பாதிப்பும் கிடையாது, ஆனா நீங்க இந்த உலகத்துக்கு வேணும், தயவுசெய்து உங்க ஆடை எனக்கு கொடுங்க அப்படின்னு. ராமானுஜர் ஒரு சன்னியாசி, காவி வஸ்திரம் உடுத்திட்டு இருப்பார். கூரேஸ் வந்து ஒரு கிரகஸ்தர், வெள்ள வஸ்திரம் உடுத்திட்டு இருப்பார், வெள்ள ஆடை போட்டிருப்பார். அப்ப கூரேஷ் என்ன பண்ணார், ராமானுஜர் முடியவே முடியாது கூரேஷ், அதை நான் செய்யவே மாட்டேன், நான் போய் அவனை பாக்குறேன் அப்படின்னு. இல்ல குருதே முடியாது, நீங்க போகவே கூடாது, தயவுசெய்து என்னுடைய அன்பான வேண்டுகோள், என்னுடைய பிரார்த்தனை நீங்க எடுத்துதான் ஆகணும், தயவுசெய்து நீங்க உங்க ஆடையெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு. கூரேஷோடைய வேண்டுதலை நிராகரிக்க முடியாம அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு, அவருடைய பிரார்த்தனைக்கு கட்டுப்பட்டு ராமானுஜத்துடைய காவி வஸ்திரத்தை அவர் கொடுத்தார். ராமானுஜர் வஸ்திரத்தை எல்லாம் கூரேஷ் எடுத்து போட்டுனார், கூரேஷோட வஸ்திரத்தை எடுத்து ராமானுஜர் கொடுத்து, நீங்க உடனே இங்கிருந்து போகணும், நீங்க இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ராமானுஜர் அனுப்பிச்சு வச்சார். ராமானுஜருடைய யாத்திரையை தொடர்ந்தார், ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியேறினார். அந்த சமயத்துல மகாபூர்ணர் இன்னொரு ஆச்சாரியர் யமுனாசருடைய சிஷ்யர் மகாபூர்ணரும் கூரேஷும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காவலாளிகளோட சோழ மண்டலம் வந்தாங்க. சோழ மன்னன் நீ தான் அந்த ராமானுஜனா? கூரேஷ், ஆம் நான் தான் அந்த ராமானுஜன், நீ வந்து சிவபெருமான் தான் முழுமுதல் கடவுள் எழுதி எனக்கு கையெழுத்திட்டு தரணும், தர முடியுமா உன்னால? அது ஒருபோதும் நடக்காது, அகங்காரப்பட்டு பேசினா உன் உடல்ல உன் தலை இருக்காது அப்படின்னு சோழ மன்னன். நீ என்ன செய்தாலும் சரி, பரம்பொருள் ஒருத்தன் தான், அவன் சீமன் நாராயணன் மட்டுமே தான். ரொம்ப தைரியமா நெஞ்ச நிமிர்த்தி மார்ப நிமிர்த்தி கூற சொன்ன, இப்ப நீ எழுதி கொடுக்கலைன்னா உடனே நான் கட்டளை உன் தலையை வெட்ட சொல்லி. உடனே அவர் கையில் ஒரு பேப்பர் கொடுத்தாங்க, ஒரு பேப்பர் எழுதுகோளும் கொடுத்தாங்க. கூரேஷ் எழுதினார், சிவனை விட துரோணம், துரோணத்தை ஒப்பிடும் போது சிவன் ரொம்ப சிறியதான், துரோணங்கிறது ஒரு அளவுக்கோள். அவர் அது படிச்ச உடனே அந்த ராஜா பயங்கரமான கோவில், உடனே அந்த கொள்ளுங்க உடனே தலையை தனியா துண்டிச்சிடுங்கன்னா. உடனே அந்த ராஜாவுடைய பொண்ணு வந்து சொன்னா, அஜயோ வேண்டாது, மகாபாவம், இவருடைய கருணையினாலதான் என்னுடைய பேய் ஓட்டப்பட்டது, அவரை கொல்லவே கூடாது, நீங்க வேற என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க, அவரை கொல்லவே கொள்ளாதீங்க அப்படின்னு இளவரசி வந்து சொன்னா. அவர் சொன்னா, இவன் அந்த ஒரு காரியம் பண்ணிருக்கிறதுனால இவனை நான் மன்னிச்சு விடுறேன், இவன் தலை உடல் இருக்காது, ஆனா இதுக்கு இதுக்கு இவனுக்கு தண்டனை கொடுத்து ஆகணும், இவங்க ரெண்டு பேர் கண்ணை பிடிங்க எறிங்க. அந்த நிமிஷத்துல கூரேசனுடைய கண்கள், தன்னுடைய ஆச்சாரியனுக்காக தன்னுடைய கண்களையே தியாகம் செய்தார் கூரேஷ், அவ்வளவு சந்தோஷம். என்னுடைய ஆச்சாரியனுக்காக இந்த உடல் எதுக்கு? ஆச்சாரியுடைய கைங்கரியத்துக்கு தானே, அவருடைய சேவைக்கு தானே இந்த உடல், அவருடைய சேவை இல்லை என்ன பிரியோஜனம் இந்த உடல் நான் வச்சுட்டு அப்படின்னு தன்னுடைய உடல் உள்ள பாகங்களையே தியாகம் செய்ய தயாராக கூரேஷால் கூறத்தாலும். எப்படி அவருடைய ரெண்டு கண்களும் பிடிங்கி அடிக்கப்பட்டு, மகாபூர்ணோட ரெண்டு கண்ணை பிடிக்கிட்டாங்க, கூரேஷோட ரெண்டு கண்ணை பிடிங்க, ரெண்டு பேரும் குடுதலாய் அவங்களை நடுக்காட்டுல கொண்டு விட்டுடுவாங்க. அவங்க எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அப்படியே தத்தளிச்சு, மகாபூர்ணுடைய மகள் அதுலை முன்னாடி போக, அவ பின்னாடி மகாபூர்ண போக, அவளுக்கு பின்னாடி கூரேஷ் அப்படி தத்தி 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 காட்டு வழியா நடந்து வருவாங்க. அப்படி ஸ்ரீரங்கம் எட்டுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே மகாபூர்ணர் இந்த உலகத்தை விட்டு போக, அவர் அந்த உடல் இந்த ஆத்மா பிரியம் நேரம் வந்து. அப்ப கூரேஷனர், ஆச்சாரியரே கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, எப்படியாவது நாங்க உங்களுக்கு முயற்சி பண்ணி எப்படியாவது நான் ஸ்ரீரங்கத்துல கொண்டு வந்துடுறோம், அந்த ஒரு தாமத்துல அந்த ஒரு புனித இடத்துல ஸ்ரீரங்கத்துல தான் உடல் பிரியணும், இப்படி வழிபோக்கத்துல வழிபோக்கில தான் உடல் பிரியவே கூடாது, இந்த காணகத்துல நீங்க இந்த உடலை விட வேண்டாம், எப்படியாவது நீங்க ஸ்ரீரங்கம் வந்துருங்க அப்படி கத்தரி அழகார் கூரேஷ். அப்ப சொன்னார் மகாபூர்ணர், ஒரு வைஷ்ணவன் எங்க இருக்கானோ, அவனுக்கு எங்க பகவானை நாமத்து ஓதுறானோ, எங்க பகவானுக்கு பக்தி காய்கறி பண்றானோ, அவன் இருக்கிற இடமே வந்து நாமம் தான். ஸ்ரீரங்கத்துல போய்தான் இந்த உடலை உடனும் இல்ல, இங்க நீ இருக்கீங்க, உன்னுடைய மடியில நான் இந்த உடலை உடனே ரொம்ப பாக்கியமா நினைக்கிறேன் அப்படின்னு. வைஷ்ணவன்னா எவ்வளவு முக்கியமானவன், அவன் மடியில இந்த உடலை விடுறது, அவன் கூட இருந்து பகவான ஸ்மரணை பண்ணி பகவான நிலைகளை தியானம் பண்ணி ஒருத்தன் உடலை துருக்கிறானா, அது எந்த இடமா இருந்தாலும் அந்த இடம் வைக்குண்டான்னு சொல்லி மகாபூர்ணர் அந்த இடத்திலேயே கூறத்தால் அவருடைய மடியிலத்துடைய தலையை வச்சுட்டு பகவானை நித்தியமா தியானம் பண்ணி அவருடைய நினைவிலேயே அந்த உடலை விட்டு பிரிஞ்சான். ஜாய் ஸ்ரீ மகாபூர்ணா கி, ஜாய் ஸ்ரீ கூரேஷ் கி, ஜாய் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா கி, ஜாய். எப்படி கூரேஷ் அங்கிருந்து எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்துடுறார். இதுக்கடையில் ராமானுஜரும் பல வருஷங்களாக பல பல இடங்கள்ல இருந்துட்டு ஒரு நாள் அவர் மைசூர் பக்கத்தில் யாதவாதிரின்னு சொல்லுவாங்க, அதோட இப்போ மேல்கோட்டைன்னு சொல்லப்படுது. அந்த மேல்கோட்டையில் சில வருடங்கள் அவர் தங்கியிருந்தார். மேல்கோட்டையில் ராமானுஜர் இருந்த பொழுது அவர் அந்த இருந்த சமயத்தில் அங்கிருந்த யாதவாதிரிநாதர் அந்த பகவானுடைய விக்கிரகத்தை வந்து முகலாயருடைய படையப்புல பயந்து போய் பூஜாரி எல்லாம் மற்றதெல்லாம் மறைச்சி வச்சிடுவாங்க. காலப்போக்கில் அந்த விக்கிரகம் இங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ராமானுஜர் அங்க இருந்த சமயத்துல கரெக்டா பகவான் அங்கே தான் இருக்கேன்னு ராமானுஜர் தன்னை வெளிப்படுத்தினார். உடனே ராமானுஜர் அந்த மற்புதர் எல்லாம் இது பண்ணி அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்து கோயிலில் பிரதிஷ்டை செய்தார். அங்குள்ள தானவான்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு கோயிலை கட்டினாங்க. அங்குள்ள ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ராமானுஜர் எப்ப இங்க வந்தாரோ, எப்ப அவர் இங்க தங்கி இருந்தாரோ, பகவானே இங்க வந்து நம்ம முன்னாடி பிரத்யட்சம் ஆயிட்டார், ஆச்சாரியும் இங்க இருக்கார், பகவானும் இருக்கார், இதை கூட இங்க நமக்கு என்ன பாக்கிய வருது. அவ்வளவு ஜனங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்க வந்து அங்க ராமானுஜரையும் பகவானையும் தரிசனம் பண்ணி அவங்களுடைய சேவையில் ஈடுபட்டாங்க. அப்ப அங்க ஒரு உற்சவ மூர்த்தி இருந்தது. அந்த உற்சவ மூர்த்தி என்ன ஆயிடுன்னா, முகலாயருடைய படையெடுப்புல டெல்லி பாதுஷா, டெல்லியிலிருந்து ஒரு பாதுஷா ஒரு முகலாய என்ன பண்ணுவான்னா, பல இடங்களில் படையெடுத்து அங்கங்க கோயிலில் உள்ள விக்கிரங்கள்லாம் எடுத்துட்டு போய் டெல்லியில் வச்சுருந்தான். அப்போ ஒரு நாள் ராமானுஜருடைய கனவுல அந்த விக்கிரகம் தோன்றி, ராமானுஜா நான் இந்த மாதிரி டெல்லியில் இருக்கேன், நீ எப்படியாவது நீங்க கொண்டு வந்து சேர்த்துடு, என்னை எப்படியாவது மேல்கோட்டை கொண்டு வந்து சேர்த்துடுன்னு சொல்லி அங்க பகவானுக்கு பிரார்த்தனை ராமானுஜருக்கு வேண்டுகோள் வச்சிருந்தேன் பகவான். உடனே ராமானுஜர் டெல்லி பயணம் செய்ய யாத்திரை போனேன். அங்க போய் நேராக அந்த பாதுஷா மன்னரை பார்த்தேன். அவர்கிட்ட ரொம்ப அன்போட ராமானுஜன் அவருடைய பாதுஷா அந்த டெல்லி மன்னருடைய சபையில வந்தோடனே அவன் ராமானுஜன் தோற்றத்தை பார்த்தான். அவ்வளவு ஒரு தேஜஸ், அவ்வளவு ஒரு அழகு, ஆச்சாரிய அழகுல மயங்கி போய் அவரை பார்த்தவுடன் இப்படி ஒரு நபர் இருக்க முடியுமா, இவர் ஒரு சாதாரணமான நபரா தான் இருப்பாரா அப்படின்னு அவருடைய அழகுல மயங்கி போய் அப்படியே அவன் சாஸ்திரமா ஒரு காலில் விழுந்தான். ராமானுஜன் சொன்னார், ஒரே ஒரு உதவி செய்யுங்க, நீங்க இந்த மாதிரி இந்த ஒரு விக்கிரகம் இங்க எடுத்துன்னு வந்திருக்கீங்க, தயவுசெய்து நீங்க என்கிட்ட கொடுக்கணும். அப்ப அந்த பாதுஷா சொன்னார், நான் எவ்வளவு இடத்துல எல்லாம் போய் விக்கிரங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஆயிரக்கணக்கான விக்கிரங்கள் என்னுடைய உடல் இருக்கு, அது இதுதான் எப்படி உங்களுக்கு தெரியும், தயவுசெய்து நீங்க கூட்டிட்டு போங்க. அவர் போய் அந்த அறையை திறந்த உடனே ஆயிரக்கணக்கான விக்கிரகங்கள், அவ்வளவு அழகு, அவ்வளவு தேஜஸா, எண்ணற்ற விக்கிரகங்களை பாதுஷா பல பல கோயில்கள் இருந்து எடுத்து வந்து வச்சிருந்தான். ராமானுஜர் பார்த்தார், இதுல அந்த விக்கிரகம் இங்கதான் இருக்கும்னு. அவர் ராமானுஜர் அந்த கதவை திறந்து உள்ள வந்த உடனே அந்த செல்லப்பிள்ளை அந்த ரமாப்பியா அப்படியே துள்ளி குதிச்சு ராமானுஜர் கையில வந்து போய், ராமானுஜா நீங்க இருந்து கூட்டின்னு போயிடு அப்படின்னு அவ்வளவு ஒரு அன்பு பரிமாற்ற ராமானுஜருடைய கையில வந்து அப்படி துள்ளி குதிச்சு வந்து உட்காந்துருவார் ரமாப்பிரியா. அப்படியே அந்த விக்கிரகத்தை நெஞ்சோட ஆளுங்கிடம் பண்ணி ராமானுஜர் அங்கிருந்து கிளம்பிடுவேன், இதுதான் நான் எடுத்துன்னு போக வந்தது, தயவுசெய்து என்ன கொடுத்து தாராளமா நீங்க போகலாம், உடனே அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்யறேன்னு சொல்லி அந்த பாதுஷா ராமானுஜர் அனுப்பிச்சு வச்சேன். அந்த டெல்லி பாதுஷாக்கு ஒரு மகள் இருந்தான், அந்த பீவி, அந்த மகள் சின்ன வயசுல இருந்து இந்த விக்கிரகத்து மேல அவளுக்கு அவ்வளவு பிரியம். அவ நடக்கும் போது, நிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது எப்பவுமே அந்த விக்கிரகத்தை ஆளுங்கிற பண்ணிட்டே இருப்பா. அந்த ராமப்பிரியா விக்கிரகத்தை தன்னுடைய கையிலே வச்சிருப்பா. எப்படி ஒரு குழந்தை இந்த காலத்துல ஒரு குழந்தை ஒரு பெம்மையை வச்சு விளையாடுமோ அவ்வளவு ஒரு பிரியம் அந்த விக்கிரகத்து மேல அவளுக்கு. சாப்பிடும் போது, தூங்கும் போது, நிக்கும் போது, நடக்கும் போது எப்பவுமே அந்த விக்கிரகத்தோட இருந்தான். அவன் நினைச்சா, ஐயோ இந்த ஆச்சாரியனுடைய என்னுடைய பகவானை கிட்ட இருந்து பிரிச்சுன்னு போறாரு, என்கிட்ட கூட்டின்னு போறாரு, அவளும் பின்தொடர்ந்து வந்தான். ராமானுஜர் முன்னாடி போறாரு, அவளுக்கு ஒரு காதல், அவனும் அவள் பின்தொடர்ந்து வரான். இப்படி எல்லாருமா ராமானுஜர் பின்தொடர்ந்து வரான். ராமானுஜர் நேரா மேல்கோட்டையில வந்து இந்த ராமப்பிரியா விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி நித்திய ஆராதனம் பூஜை எல்லாம் பண்ணி ரொம்ப அற்புதமா நிலைகள் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அவ வந்த உடனே பகவானை பார்த்து கதை அழுதான், நீ என்னை என்னால உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது, என்னால் இங்கிருந்து போகவே முடியாது, தயவுசெய்து நீங்க ஏத்துக்கோங்க சொல்லி அப்படி கதறி கதறி அழுதான். ராமப்பிரியாவுடைய விக்கிரகத்துடைய காலில் வந்து அங்கேயே தன்னுடைய பகவானுடைய தாமரை பாதத்தை தன்னுடைய உயிரை விட்டு அந்த பிபி வைகுண்டத்தில் போய் பகவானி நித்தியமான வேலையில் ஈடுபட்டான். ஜாய் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா கி, ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானு கி, ஜாய். எப்படி ராமானுஜர் அந்த மேல்கோட்டையில் அந்த லீலை புரிஞ்சார். அப்ப அவர் அங்கிருந்து மேல்கோட்டையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் ஸ்ரீரங்கம் வர்றார். பல பல இடங்கள்ல யாத்திரை போயிட்டு ஸ்ரீரங்கம் வந்தார். ஸ்ரீரங்கத்துல வந்தோடனே முதல் நேராக ஸ்ரீரங்கத்துக்கு வரல, அங்க என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு அவர் தெரியல. ரிஷப மலையில மதுரை எல்லாம் வந்துட்டு அங்கெல்லாம் தங்கிட்டு அப்புறமா அவர் ஸ்ரீரங்கம் வந்தார். வந்தோடனே தான் கேள்விப்பட்டார், கூரேஷ் வந்து தனக்காக தன்னுடைய கண்களையே தியாகம் செய்துட்டார். அப்பேற்பட்ட ஒரு சீடன் தன்னுடைய உடல் உறுப்ப கூட தியாகம், தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த ஒரு சீடனை விட்டு நான் இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்துட்டேன்னு சொல்லி அவனுடைய பிரிவு தாங்க முடியாம ராமானுஜர் வந்து அப்படியே கட்டி பிடிச்சி கதறி அழுதாரு. கூரேஷ் என்ன ஒரு காரியம் பண்ணிட்டேன், எனக்காக போய் நீ உன் கண்ணை தியாகம் செய்துட்டியே, இப்பேற்பட்ட ஒரு சீடன் கண்டு நான் என்ன ஒரு கைமாறு செய்ய போறவனுக்கு அப்படி கத்தறி அழுதாரு கூரேஷை பிடிச்சி. கூரேஷனர் ஆச்சாரியரே, உங்களுக்கு சேவை பண்ணாத உறுப்பு எங்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? ராமாஜ் இப்படியெல்லாம் நீ சொல்லவே கூடாது, உடனே நீ இப்ப ரங்கநாதத்தை பிரார்த்திக்கணும், எனக்கு கண் பார்வை திரும்ப வரணும் சொல்லி உடனே போய் நீ ரங்கநாதத்தை பிரார்த்திக்கணும் சொல்லி கூரேஷ் அனுப்பி வச்சார் ராமானுஜாச்சாரி. கூரேஷ் நேராக ரங்கநாதத்தை போனார், பிரார்த்தனையும் செய்தார், ரொம்ப அழகா பாடினார். அலப்புரமா பகவானி லீலைகளை பாடிட்டு ரங்கநாதர் கேட்டார், உனக்கு என்ன வர வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தார். ராமானுஜர் கேட்டார், கூரேஷ் என்ன பிரார்த்திச்ச நீ, கண்ணு வேணும்னு கேட்டியா? அவர் சொல்லுவாரு, ஆச்சாரியனே எனக்குன்னு வாழ்க்கையில ஒரு சந்தோஷம்னா எப்பவுமே உங்க பாதத்துடைய தாமரை பாதத்து உங்களுக்கு சேவை பண்ணணும், அடியானுக்கு சேவை அடியாளுக்கு சேவை பண்ணணும், எப்பவுமே அவங்களுடைய சேவகனுடைய சேவனா இருக்கணும், இதைத்தான் நான் ரங்கநாதத்தை கேட்டேன். இதை போயா நீ கேட்ட, நான் உனக்கு கண்ணு வேணும் இல்லையா கேட்க சொன்னேன் அப்படின்னு, எனக்கு அது வேண்டாம் குருதேவ் அப்படின்னு, இனி இங்கிருந்தா நீ கேட்க மாட்டேன், உடனே நீ எங்க கூட வாங்கல நேரம் காஞ்சிபுரத்து கூட்டிட்டு வந்தார். பரதராஜ் மேல் நிறுத்தினார், பரதராஜ் டிக்கெட் கட்டாயம் பரதராஜ் தருவார். உடனே கூரேஷ் ரொம்ப அழகா வரதராஜர் அற்புதமா பாடுவார். பாடி முடிச்சதுக்கு அப்புறம் வரதராஜ் சொன்னார், கூரேஷ் உங்களுடைய பாடல ரொம்ப திருப்தி அடைஞ்சோம், உனக்கு என்ன வர வேணாலும் கேளுங்க. ராமானுஜர் வந்து அவர் கேட்டார், கூரேஷ் இன்னைக்காவது நீ கேட்ட கண் பாரு வேணும்னு கேட்டன் குருதேவ், என்ன தெரியுமா கேட்டேன், உங்களை கொல்ல சொல்லி அந்த குலோத்துங்க ராஜாவுக்கு சொன்னானே அந்த மந்திரி அவனுக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டேன்னு சொன்னார் கூரேஷ். அப்படி கேட்ட உடனே ராமானுஜர் கண்களை தப்பி தாரவாரியா தண்ணீர் வந்து, இப்போ கேட்ட கருணைமாதான் நீ என்ன கொல்ல வந்தவனுக்கு மோட்சம் வேணும் கேட்டுட்டே, நீ நான் உனக்கு கண் பார்வையில் வேணும்னு கேட்க சொன்னேன் அப்படின்னு, சரி போகட்டும் இதையாவது முறையாவது போய் கேளு அப்படின்னு. இன்னொரு முறையும் போனார். வரதராஜ் முன்னாடி பாட்டு பாடினார். வரதராஜ் கேட்டார், கூரேஷ் உன்னுடைய பாடல ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டார். ராமானுஜர் வந்தார், கூரேஷ் இப்பயாவது நீ கண் பார்வை வேணும்னு கேட்டியா? ராமானுஜர் சொன்னார், கூரேஷ் கேட்டேன் குருதேவ், உங்களை கொல்ல சொல்லி அந்த மந்திரி சொன்ன அந்த ராஜா உங்களை கொல்லணும்னு நினைச்சான் இல்லையா, அவனுக்கு மோட்சம் கொடு நான் கேட்டேன் அப்படின்னார். ராமானுஜர் கேட்ட உடனே அப்படியே அவர் கட்டி பிடிச்சிட்டாரு, என்ன கூரேஷ் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டே, நீ இன்னும் இதெல்லாமா போய் கேட்ப, நான் உனக்கு கண் பாரு வேணும் இல்லையா கேட்க சொன்னேன், சரி போகட்டும் இந்த முறையாவது நீ போய் கேளு, என்னுடைய குருவோடைய ஒரு சொத்து பூர்ணம் இல்லாம இருக்கு, அதை பூர்ணமாக்கி தர சொல்லி கேளு அப்படின்னு. அப்ப கூரேஷ் புரிஞ்சிருந்தாரு, ராமானுஜர் அவர் கண்ணத்தான் கேட்க சொல்றாரு. இந்த தடவையும் கூரேஷ் போனாரு, வரதராஜ் முன்னாடி போனாரு, கூரேஷ் சொன்னாரு, வரதராஜ் ரொம்ப அழகா பாடினார். வரதராஜ் சொன்னார், கூரேஷ் உனக்கு என்ன வரம் வேணும்னு, எனக்கு இந்த வரம் கொடுங்க, என்னுடைய குருநாதர் அவருடைய சொத்து ஒண்ணு குறையோட இருக்கு, அதை பூர்த்தி செய்யணும் கேட்கிறார், அவர் எனக்கு தான் கண் பார்வை கொடுன்னு கேட்கிறார், எனக்கு கண் பார்வை கொடுங்க, நான் உலகத்துல ரெண்டே இதா பார்க்கணும், ஒன்னு உங்களை தரிசனம் பண்ணும், என்னுடைய என்ன குருவை பார்க்கணும், வேற எதையுமே நான் பார்க்க விரும்பல, வேற எதுவுமே எனக்கு தேவையும் இல்லைன்னு. வரதராஜர் அப்படியே ஆகட்டும், இந்த தடவை வந்து சொன்னார் ராமானுஜர் கேட்டார், கூரேஷ் இந்த தடவையா கேட்டியா? கேட்டன் குருதேவ், ரெண்டே வரம் தான் கேட்டேன், ஒன்னு எனக்கும் கண் பார்வை வந்தா, ஒன்னு உங்களை பார்க்கணும், இன்னொன்னு வரதராஜர் பார்க்கணும், இதை மட்டும்தான் நான் கேட்டேன், இந்த பௌத்திக உலகத்தை நான் பார்க்கணும்னு கேட்கவே இல்லைன்னு. அப்படியே ராமானுஜர் கூரேஷை கட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டார். இப்பேற்பட்ட ஒரு சிஷியன் எனக்கு கிடைச்சி நான் ரொம்ப பாக்கியம் செய்திருக்கணும் கூரேஷ் அப்படின்னா. இப்படி கூரேஷும் ராமானுஜருக்கு அவ்வளவு ஒரு அன்பு பரிமாற்றம் ரெண்டு பேருக்குள்ள இருந்து. ஒரு நாள் இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, ராமானுஜர் வந்து வைஷ்ணவத்துக்கு அவர் சொன்ன மூணு ஆளவந்தாருக்கு, அதாவது யமுனாச்சாரியருக்கு கொடுத்த மூணு வாக்குறுதியில் ஒன்று ஸ்ரீபாஷ்யம் எழுதுவேன். அந்த ஸ்ரீபாஷ்யத்துடைய ஒரிஜினல் மனுஸ்மிருதி போதாயன விருத்தி, அந்த போதாயன விருத்திங்கிற மனுஸ்மிருதி சாஸ்திரம் காஷ்மீரில் மட்டும்தான் இருக்கு, வேறு எங்கேயுமே இந்த உலகத்தில் கிடையாது, காஷ்மீர் போனாதான் அந்த சாஸ்திரத்தை எடுத்து வர முடியும். இப்போ ராமானுஜரும் கூரேஷும் ஸ்ரீரங்கத்திலேருந்து காஷ்மீர் யாத்திரை போகிறாங்க. காஷ்மீரில் போய் அந்த போதான விருத்தி சாஸ்திரத்தை எடுத்துட்டு வர்றதுக்காக போனாங்க. அங்கே போனால் நிறைய சங்கரவுடைய ஆதிசங்கருடைய மாயாவாத மாயாவாத பின்பற்றக்கூடிய சன்னியாசிகள் மாயாவாதிகள் நிறைய பேர், அத்வைதவாதிகள் அறுவைதிகள் நிறைய பேர் அங்கே, ஆயிரக்கணக்கான பேர் அங்கே இருக்காங்க. அவங்க ராமானுஜர் அங்கே வந்தவுடனே அவங்களுக்கெல்லாம் பதட்டமாயிருச்சு, இவரையே இங்கே வந்தார், இவர் வைஷ்ணவத்தில் எல்லாம் பிரச்சாரம் செய்யக்கூடியவர், இவர் இங்கே வந்திருக்காருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அவங்க உணர்ந்தாங்க. அப்போ அவர் வந்து ராமானுஜர் கேட்டார், நான் இங்கே வந்திருக்கிறது இந்த போதான விருத்தி சாஸ்திரம் எடுத்துன்னு போகிறதுக்காக. அவங்க போய் சொன்னாங்க ராமானுஜர்கிட்ட, அது எங்ககிட்ட இல்லை, இரும்பெல்லாம் கடிச்சிருச்சு, அந்த அந்த சாஸ்திரம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த போதான விருத்தி புஸ்தகத்தை நான் ராமானுஜர் கொடுத்தேன்னா அவர் ரொம்ப அற்புதமாக வைஷ்ணவ சித்தாந்தத்தை பிரச்சாரம் செய்வார், அந்த சாஸ்திரத்துக்கு ரொம்ப அற்புதமாக வியாக்கியானம் கொடுப்பார், அப்புறம் மாயாவாதமே அழிஞ்சு போயிடும். அந்த அங்க அவங்க தங்கியிருந்த இடத்துல ஒரு அற்புதமான கோயில், அந்த சரஸ்வதியோட கோயில். அந்த சரஸ்வதி கோயிலில் போய் ராமானுஜரும் குரேஷும் பிரார்த்தனை செய்தாங்க. ராமானுஜர் சொன்னார், என்ன ஒரு சோதனை, இங்கே தான் அந்த புஸ்தகம் இருக்குன்னு சொல்லி இவ்வளவு பேரும் நாங்கள் பயணம் செய்து வந்தோம், இப்படி ஆயிடுச்சே சரஸ்வதி தேவி அப்படின்னு ராமானுஜர் கண்ணீர் மல்க சரஸ்வதி பிரார்த்தனை செய்தாங்க. ராமானுஜர் ஒரு சுத்த பக்தர், ஒரு ஆச்சாரியர், பகவானால் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர். அவர் இங்கே வந்து ஏன் முன்னாடி எங்கிட்ட பிரார்த்தனை செய்கிறதா, அவர் எனக்கு கட்டளை இல்லவாயிடணும்னு சரஸ்வதி அவர் முன்னாடி வந்து, ஆச்சாரியரே நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், அந்த புஸ்தகம் எங்கிட்ட தான் இருக்குது, நானே உங்களுக்கு தருகிறேன். சரஸ்வதி தன்னுடைய கையாலே அந்த போதானுபதி புஸ்தகத்தை ராமானுஜத்தை கொடுத்தார். ராமானுஜர் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆனந்தமாக, எதை தேடி வந்தாரோ அதே ஒரு கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக அவரும் கூறேசும் அங்கிருந்து கிளம்புனாங்க, உடனே கிளம்புனாங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம், ஒரு தாமதம் பண்ணக்கூடிய ஒரு நிமிஷம் அங்கே உயிருக்கு ஆபத்து ஏற்படும். ஏன்னா அத்வைதிகள் மாயாவாதிகள் அவங்க மேலே பொறாமை கொண்டு என்ன வேலாம் செய்யலாம், உடனே அங்கிருந்து யாத்திரையை தொடங்கினாங்க. இது வந்து அந்த அத்வைதிகளும் தெரிஞ்சுட்டாங்க, போதான விருத்தி புஸ்தகம் ராமானுஜர் கைக்கு போயிடுச்சு, இது அவர் கையில் இருந்தா நமக்கு ரொம்ப ஆபத்து, உடனே வழியில கொள்ளைக்காரங்களை வச்சு அதை எப்பயாவது பறிக்கணும், அவர் குறிக்கலாம் அவர் உயிரை எடுத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவ்வளவு அத்வைதிகளும் கொள்ளைக்காரங்களோட ராமானுஜரை பின்தொடர்ந்தாங்க. இப்படி ராமானுஜரை பின்தொடர்ந்து வர்ற வழியில அவர் வழிமறிச்சு அந்த புஸ்தகத்தை அவர் பறிச்சுட்டாங்க. பறிச்ச உடனே ராமானுஜருக்கு அவ்வளவு ஒரு வேதனை, என்னடா அது, எதுக்காக நம்ம வந்தோமோ, எந்த புஸ்தகத்தை நம்ம நம்பி இருந்தோமோ, எந்த புஸ்தகத்தை எடுத்து எந்த சாஸ்திரத்தை எடுத்து அந்த மனுஸ்மிருதி போதான விருத்திக்கு நான் வியாக்கியானம் கொடுக்குன்னு நினைச்சோம், அது இப்ப என் கையை விட்டு போயிடுச்சுன்னு ராமானுஜர் அப்படியே ரொம்ப வேதனை மனது நொந்து போயிட்டார். அப்ப கூரேஷ் பக்கத்துல சொன்னார், ஆச்சாரியனே வருத்தப்பட வேண்டாம், ஒருபோது நீங்க வருத்தப்பட வேண்டாம், உங்களுடைய ஆசீர்வாதத்தினால உங்களுடைய அருகிரகத்தினால நம்ம பிரயாணம் பண்ண ஒவ்வொரு நாளும் நான் தூங்கவே இல்லை, அந்த புஸ்தகத்தை நான் வாசிட்டே இருந்தேன், உங்களோட ஆசீர்வாதம் அதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வரியும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சொல்ற தயவுசெய்து நீங்க அதை எழுதுங்க. ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படி கூரே சொல்ல அப்படியே ஸ்ரீபாஷ்யம் எழுதி முடிச்சார். ஜாய் ஸ்ரீபாஷ்யகாரு கி, ஜாய் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா கி, ஜாய். எப்படி கூரேஷும் ராமானுஜரும் இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தை, அதாவது பகவானே கைங்கரியம், பகவானி நித்திய தன்மை, பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தி துண்டி எவ்வளவு உன்னதமானது, வைஷ்ணவ கைங்கரியம் எவ்வளவு உன்னதமானது, பகவானுடைய பகவானுடைய பூர்ணத்துவம், அவருடைய தெய்வீகமான குணங்கள் எல்லாம் அவ்வளோ அழகா ஸ்ரீபாஷ்யத்தில் கொடுத்துருக்காங்க. வைஷ்ணவ ஆச்சாரியர் ஜய் ஸ்ரீபாதாச்சாரியா கி, ஜி ராமானுஜ இந்த உலகத்தில் தோன்றி எந்த அளவுக்கு ஜனங்க வைஷ்ணவத்தை மறந்திருந்தாங்களோ, எந்த அளவுக்கு ஜனங்க மாயாவாதத்தினாலும் சூன்யவாதத்தினாலும் நாத்திகத்தினாலும் மூழ்கி போயிருந்தாங்க, அவ்வளவு பேருக்கும் வைஷ்ணவ கைங்கரியம் வைஷ்ணவ சேவையெல்லாம் கொடுத்த. இதுக்கடையில் இன்னும் நிறைய லீலைகள்லாம் இருக்கு. ராமானுஜர் பிரயாணம் செய்யும்போது ஒரு சமயம் அவர் ஜெகநாத பூரிக்கு வந்தார். இந்த ஜெகநாத பூரியில பார்த்த அவங்க பண்ணக்கூடிய சேவையெல்லாம் ராமானுஜருக்கு அவ்வளவு திருப்தியா இல்லை. அவர் எந்த படி பஞ்சராத்திரி விதிப்படியோ இல்லை சாஸ்திர முறைப்படியோ பூஜை பண்றதில்லை அவங்க ஜெகநாதர். இதை பார்த்துன்னு ராமானுஜர் நினைச்சா, என்ன இப்படி எல்லாம் பண்றாங்க, பகவான் முழுமுதற் கடவுள் அவருக்கு இப்படியா சேவை பண்றது, இவங்களுக்கு எப்படி பண்றேன்னு தெரியல, நாளைக்கே இங்க உள்ள பூஜை விதிகள்லாம் நான் மாற்றி ரொம்ப நேர்த்தியா சாஸ்திர விதிப்படி நான் அமைக்கணும்னு ராமானுஜர் நினைச்சார். அப்ப அங்குள்ள பாண்டாஸ் எல்லாம் போய் ஜெகநாதர் பிரார்த்தனை செய்தாங்க, ஐயோ நாங்க இந்த மாதிரி எல்லாம் பூஜிக்க விரும்பல, தயவுசெய்து எங்களை உங்க கூட அன்பு பரிமாற்றம் பண்ணும், நாங்க இதே மாதிரிதான் பூஜிக்கணும், தயவுசெய்து ராமானுஜரை வந்து இங்க இருக்க விடாதீங்க, எப்படியாவது அங்கிருந்து அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி ஜெகநாதருடைய பாண்டார் பக்தர்கள்லாம் வந்து ஜெகநாதர் பிரார்த்தனை செய்தாங்க. அன்று இரவே ஜெகநாதர் ராமானுஜருடைய கனவுல வந்தார். ராமானுஜா நான் இங்க வந்து இப்படிதான் இருக்கணும்னு விரும்புறேன், என்னுடைய பக்தரோட இப்படித்தான் அன்பு பரிமாற்றம் செய்ய நினைக்கிறேன், நீங்க எதுவும் மாத்த வேண்டாம், தயவுசெய்து நீங்க எதுவும் மாத்தவே வேண்டாம், நீங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு கருட நினைச்சு அப்படியே ராமானுஜர் தூக்கி பல மைல்கள் தொலைவுள்ள ஸ்ரீகுர்மத்தில் கொண்டு போட்டுருவேன். கூர்மசேத்திரத்துல காலையில கண் விழிச்சு பார்த்தா ராமானுஜர் கூர்மசேத்திரத்துல இருப்பார். என்னடா அது, நான் ஜெகநாதபுரியில இருந்தேன், இப்ப எப்படி நான் கூர்மசேத்திரத்துல வந்தேன், இது வந்து ஒரு உண்மையான பகவானுடைய இச்சையா தான் இருக்கும், அவருடைய சங்கல்பத்தினால தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு கூர்மதேவரை போய் தரிசனம் பண்ணார். கூர்மரை தரிசனம் பண்ணி அங்க சில பூஜா விதிமுறைலாம் அவர் நேர்த்தி அமைச்சார். அதே மாதிரி ராமானுஜர் பல யாத்திரை செய்து திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கஷேத்திரத்தில் வந்தார். அங்கேயும் நம்பூதிரிகள் செய்யக்கூடிய பூஜையெல்லாம் அவருக்கு திருப்தியாக படலை, அங்கேயே முடிவு பண்ணார் இங்கே உள்ள பூஜை விரிகள்லாம் மாற்றணும். அப்போ நம்பூதிரிகளும் பத்மநாப சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க, ஒருபோது நாங்கள் இந்த மாதிரி மாற்ற விரும்பலை, நாங்கள் இப்படி தான் ஒரு கைங்கறி பண்ணணும்னு நினைக்கிறோம், தயவுசெய்து எங்களை இப்படி தான் நீங்கள் சேவனை ஏற்றுக்கணும்னு சொல்லி ரொம்ப மனமுருகி பத்மநாப சுவாமிகிட்ட பிரார்த்தனை செய்தாங்க. அப்பவே பத்மநாபர் ராமானுஜர் சொன்னார், ராமானுஜா இங்கே இப்படியே இருக்கட்டும், இங்கே எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம், அப்படியே ராமானுஜரை தூக்கி கருளரை தூக்கி அப்படியே கொண்டு போய் திருக்குறுங்குடி நம்பி கஷேத்திரத்தில் போட்டுருவார். நம்பி கோயிலில் இந்த நம்பிஷேத் நம்பி கோயில் வந்து திருக்குறுங்குடி வந்து திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் போகிற வழியில் இருக்குது அந்த க்ஷேத்திரம், ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். காலையில் ராமானுஜர் கண் விழித்து பார்க்கும்போது ஒரு குளத்தங்கரையில் இருப்பார், குளிச்சுட்டு அவர் எப்பவுமே திலகம் போடுவார் உடம்புல, திலகம் போட்டுட்டு மீதி உள்ள ஒரு திலகத்தை வந்து தன்னுடைய சீடன் ஒரு ஒத்து போடுவார், ஒரு சீடம் ஒருத்தர் எப்போ வடுக நம்பின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் சீடன், அவர் கையில் திலகத்தை குளைச்சிட்டு வடுகா வடுகான்னு கூப்பிடுவார். அந்த வடுகன் இங்கே திருவனந்தபுரத்தில் இருக்கான், வடுகனும் திரு ராமானுஜரும் திருவனந்தபுரம் போனாங்க, ராமானுஜர் அப்படியே தூக்கி கொண்டு கருடர் வந்து நம்பி கோயிலில் போட்டாரு. காலையில் ராமானுஜர் திலகம் போட்டு வடுகா வடுகான்னு கூப்பிட்டாரு, வடுகன் கேட்கும் அவர் திருவனந்தபுரத்தில் இருக்காரு. ராமானுஜர் வடுகா வடுகா நம்பி நம்பி கூப்பிட்டு பகவானே வடுகன் நம்பி ரூபத்தில் வந்துருவார் ராமானுஜருக்கு. அப்படியே அவர் போட்ட திருமேடையில் அந்த திலகத்துடைய மீதியை அப்படியே வடுகனுடைய உடம்புல பூசி விடுவார். வடுகனுக்கு திலகெல்லாம் போட்டு வச்சுட்டு ராமானுஜர் அப்படியே நேராக வந்து தரிசனம் பண்ண வருவார். அப்படியே பகவானுடைய அழகை பார்த்து அவருடைய கண்கள்லாம் செந்தாமரை மலர் மாதிரி அப்படி விரிஞ்சிருக்கும், அவ்வளோ ஒரு அழகான விக்கிரகம். வடுகை நம்பி, அதாவது நம்பி பெருமாள் அங்கே பகவானை பார்த்து வடிவழகை நம்பின்னு ஒரு பேர், அந்த அவலகன் அந்த அவ்வளோ சுந்தரமான அழகை பார்த்துன்னு அப்படியே ராமானுஜர் மனமுருகி பிரார்த்தனை பண்ணார். அப்போ பெருமாள் கேட்பார், ராமானுஜா நீ என்ன ஒரு மாயம் பண்ண, நானும் எவ்வளவோ முயற்சிக்கிறேன் இந்த கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கணும்னு, இந்த ஜனங்கள்லாம் என் மேலே அன்பே இல்லாமல் என் மேலே பக்தியே பண்ணாமல் பௌத்திகத்தில் மூழ்கி போயிருக்காங்க, இவங்களை எப்படியாவது வைஷ்ணவத்துக்கு கொண்டு வரணும் நான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன் என்னால் முடியல, நீ என்ன பண்ண, நீ சொன்னோடனே எல்லாம் கேட்டுக்கிறாங்களே, எல்லாருமே வைஷ்ணவத்தை ஏற்றுக்கிறாங்க, அப்படி நீ என்ன தான் பண்ணேன்னு பகவான் கேட்டார் ராமானுஜர்கிட்ட. இப்போ ராமானுஜர் சொன்னார், கேட்குற மாதிரி கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் அப்படின்னார். அப்போ உடனே பகவானே வந்து ஒரு சீடனாக மாறி ராமானுஜர்கிட்ட போய் அடியனுக்கு நீங்கள் சொல்லணும்னு, ராமானுஜர் குருவா பகவானுக்கே குருவாயிரார் நம்பி சேத்திரத்தில். ஜெய் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாக்கி எப்படி ராமானுஜர் குருவாகி அங்கே நம்பி பெருமாளுக்கு சாஸ்திரத்தையும் மந்திரத்தையும் திருமந்திரத்தையும் உபதேசிப்பார். இப்படி பகவானே வந்து மனமுருகி ராமானுஜத்தை பிரார்த்தனை பண்ணி அவட்ட மந்திரம் பெற்றுக்கொண்டு ஆச்சாரியனுக்கு இன்னும் ஏற்றம் கொடுத்த ஸ்தலம் வந்து நம்பி கோயில் நாகர்கோயில் போகிற வழியில் இருக்கு. இப்படி ராமானுஜர் நிறைய இடங்களில் பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்திருக்கார், நிறைய இடங்களில் வந்து பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்திருக்கார். அதில் இன்னொரு பக்தர் ராமானுஜருக்கு எப்போவுமே சேவை பண்ணிகிட்டே இருப்பார், அவருக்கு ராமானுஜரோட சேவை தவிர அவர் எதுவுமே தெரியாது. ஒரு நாள் அவர் ராமானுஜருக்கு பால் வந்து சூடு பண்ணிகிட்டு இருக்கார் அடுப்பில், அப்படி அவர் உள்ள ராமானுஜருக்கு பால் அடுப்பில் சூடு பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில் வந்து பெருமாள் ரங்கநாதர் வந்து நம்பெருமாள் வந்து வாகனத்தில் வரார், உற்சவர் வராது, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை தரிசிக்க வராங்க, எல்லாரும் அவரை அழக மயங்கி போய் இங்கேயும் ஓடுறாங்க பாடுறாங்க வேத மந்திரம் சொல்றாங்க, குழந்தைகளாக துள்ளி குதிச்சு ஆடுறாங்க. ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷம், சொன்னாரு அவர்கிட்ட கூப்பிட்டு, ஆந்திரப்பூர்னா உள்ள என்ன பண்ற, வெளியில வா சீக்கிரமா, இங்க பாரு நண்பர்மா வந்திருக்காரு, எவ்வளவு அழகா இருக்காரு, எவ்வளவு பேர் தரிசனம் பண்ணாரு, என்ன பண்ணி சீக்கிரமா சீக்கிரமானாரு. அவர் காதிலேயே வாங்கிக்காம பாலை கிண்டிகிட்டே இருந்தார். ராமானுஜருக்கு வந்தது கோபம், நேராக உள்ள வந்தார், என்ன அந்த பெருமாள் வந்திருக்க, அதோட உனக்கு இதுதான் முக்கியமா, இந்த பால் சூடு பண்றதா உனக்கு முக்கியமா, அந்த பெருமாளே வந்து தரிசனம் கொடுக்கிறார், அவரை பார்க்காம இதையே நீ பண்ணிட்டு இருக்கேன. அவர் சொன்னாரு, குருதேவ் அங்க போய் பெருமாளை தரிசிக்கிறதுக்கும் உங்களுக்காக இந்த பால் சூடு பண்றதுக்கு எனக்கு வித்தியாசமே தெரியல, எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான், அங்க வந்து ரங்கநாதர் தரிசனம் பண்றதும் இங்க உங்களுக்காக நான் பால் சூடு பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு அதுக்கும் வித்தியாசமே தெரியல குருதேவ் அப்படின்னா. அந்த அளவுக்கு ஆச்சாரியன் மேல அவருக்கு பக்தி, ஆச்சாரிய கைங்கரியும் போதும் எனக்கு, பகவானே வேண்டாம் எனக்கு ஆச்சாரியனுக்கு சேவை பண்ணாலே போதுன்னு அவ்வளவு மனமுருகி சேவை பண்றது ஆந்திர பூர்ணா. இப்போ ஒரு நாள் ராமானுஜர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய பாதத்தை எப்பவும் கழுவுவாங்க, சீடர்கள் அவனை பார்த்து கழுவி அந்த தண்ணீர் எடுத்து பருகுவான். அப்போ ஆந்திர பூர்ணா என்ன பண்ணுவார்னா, ராமனுடைய தாமரை பாதங்களை கழுவி அந்த தண்ணீர் எடுத்து பருகுவார். பருகிட்ட உடனே அவர் வெளியே ரங்கநாதன் தரிசனம் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு போறாரு, அவரு கூட வராது. அப்போ ராமன் சொல்லுவார், ஆந்திர பூர்ணா போய் கை கழுவிட்டு வா அப்படின்னு. இவர் உடனே போய் ஏன் கை கழுவணும், நான் சொல்றேன் போய் கை கழுவிட்டு வா, இப்போ என் காலை தொட்டு கழுவினியாலே போய் கை கழுவிட்டு வந்து கை கழுவிட்டு வந்துடுவார். வந்தோடனே ரெண்டு பேரும் நேராக போய் ரங்கநாதன் தரிசனம் பண்ணுவாங்க. ரங்கநாத தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வந்தோடனே அங்கே பூஜாரி வந்து எல்லாருக்கும் சரணாபுரம் தீர்த்தம் கொடுத்துட்டு இருப்பார். அந்த தீர்த்தத்தை வாங்கி குடித்த உடனே ராமானுஜர் குடிப்பார், ஆந்திர பூர்ணா குடிப்பார், குடித்த உடனே போய் கை கழுவுவார். இப்போ ராமானுஜர் கேட்பார், சொல்லுவார், பகவானுக்கு கொடுத்த சரணாமிரதத்து வந்து தோஷம் கிடையாது, அதை குடித்து அவன் கை கழுவணும்னு அவசியம் இல்லை, ஏன் நீ கை கழுவணுங்க. அப்போ ஆந்திர பூர்ணா சொல்லுவார், ஆச்சாரியனே உங்கள் கால் கழுவுன உங்கள் தாமரை பார்த்து கழுவுன சரணாமிரதத்துக்கும் இந்த சரணாமிரதத்துக்கும் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல அப்படின்னு ராமானுஜர் அப்படியே ஆச்சரியப்பட்டிருக்கான். இந்த மாதிரி சிஷ்யர்கள்லாம் ராமானுஜர் கூட இருந்து அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க, அந்த அளவுக்கு குரு பக்தி, அந்த அளவுக்கு குரு மேலே சேவை. எப்படி ராமானுஜர் ஓரொரு விஷயத்திலும் தன்னுடைய சிஷ்யர்களை வந்து பயிற்சி கொடுத்து எப்படி பக்தி சேவை பண்ணணும், எப்படி பகவான் மேலே அன்பு செய்யணும், எப்படி அடியாருக்கு சேவை பண்ணணும், ஓரணும் ஓரணும் பார்த்து பார்த்து தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் ராமானுஜர். அப்போ ஒரு நாள் ஒரு பிராமணர் அவர் தினமும் வந்து அவருக்கு என்ன சேவைன்னா ராமானுடைய பாதங்களை கழுவு அது தண்ணீர் எடுத்து தன் தலையில் தெளிச்சுக்குவார். அதுதான் அவருடைய சேவை. எங்கிருந்தாலும் வந்து அதை செய்வார். சில சமயம் நேரக்கால தாமதமானா கூட ஓடி வந்து செய்வார். ராமானுஜன் அவர் சேவை ஏற்றுவார். இப்படி நிறைய நிறைய பக்தர்கள் ராமானுடைய அன்பு பரிமாற்றம் செய்தாங்க. ராமானுஜன் வந்த வேலை முடிஞ்சது. அவர் பகவானை சித்தப்படி பகவானை செங்கல்படி இந்த உலகம் முழுவதும் வைஷ்ணவத்தை பிரச்சாரம் செய்வார். திரும்பவும் பகவானை வைகுண்ட உலகத்துக்கு போகணும் அவர் முடிவு பண்றாரு. என்ன இங்கிருந்து போகணும், இது போதும், இது வரைக்கும் நான் இருந்தது போதும். யாருதான் அவர் பிட்டு பெரிய மனசு வரும், எல்லாருமே போய் கதறி அழறாங்க. சிஷியர்கள்லாம், குருதேவ் நீங்க எங்களை விட்டு போகவே கூடாது, நீங்க எங்க கூடயே இருக்கணும், இல்ல நாங்களும் உங்க கூடயே வரோம். அப்பெல்லாம் ஒரு அன்பு பரிமாற்றம் கூட. அப்போ ஒரு சிஷியரை கூப்பிட்டார் ராமானுஜர், நான் அந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், நீ போய் என்னுடைய சீடர்கிட்ட எல்லாம் சொல்லிடு. ஆனா அவர் சொன்னாரு, ஆச்சாரியரே ஒருபோதும் நான் வர்றதுக்கு முன்னாடி போயிடாதீங்க, நான் ஒரு முறை கூட உங்களை தரிசிக்கணும், தயவுசெய்து நான் சொல்லிட்டு வர வரைக்கும் நீங்க இருக்கணும், இந்த ஒரு சக்தி எனக்கு கொடுங்க, நான் வர வரைக்கும் நீங்க இருப்பேன்னு சொல்லுங்க. ராமானுஜர் அப்படி ஆகட்டும் நீ போ அப்படின்னு. இவர் ஓடி போய் பல பல சிஷியர்களை பார்த்து இந்த மாதிரி அவருக்குனால தாங்க முடியல, வருத்தம் தாங்க முடியல, அப்படி கண்டு வருது, தாரதாரையா கண்ணீர் வருது. ஒரு பக்கம் சோதனை, ஒரு பக்கம் குருவோட கட்டல. எல்லா சிஷியர்களையும் பார்த்து இந்த மாதிரி ஆச்சாரியர் நம்ம உலகத்தை விட்டு போறாரு, நம்மள எல்லாம் பார்க்கணுங்கிறாங்க, உடனே வரணும், ஆச்சாரியை தரிசிக்கணும் எல்லார்ட்டையும் போய் சொல்ற. இப்படி பல இடங்களை சொல்லிட்டு அவர் வரதுக்குள்ள ராமானுஜத்தினுடையிலேயே போச்சு இந்த உலகத்தை விட்டு போயிடுவார். வந்த உடனே ஆச்சாரியனை பார்க்கும்போது கத்தறி அழுவாரு, நான் என்ன ஒரு துப்பாக்கியை பண்ணிட்டேன், நான் எவ்வளவு ஒரு பாவி, நான் ரொம்ப கீழானவன், என்னால ஆச்சாரியனை தரிசிக்க முடியலையே அப்படி அவன் கத்தறி அழும்போது, எந்த ஆச்சாரிய இந்த உலகத்துக்கு போனாரோ அவர் அப்படியே திரும்பவும் வேலை வந்து ஒருக்காக கூடி எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தார். அதே விக்கிரகம் தான் இப்பவும் ஸ்ரீரங்கத்து கோயில்ல இருக்கு, உடையவர் சந்நிதின்னு சொல்லிட்டு. பகவானே எந்த ஒரு ஆச்சாரியுடைய சமாதியும் கோயிலுக்குள்ள வைக்க மாட்டாங்க. அதாவது தென்னிந்தியாவுடைய கலாச்சாரப்படி ஆச்சாரிய சமாதி கோயிலுக்குள்ள இருக்கார், வெளியில தான். வட இந்தியாவில் ஒரு சில கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவங்க கோயிலுக்குள்ளேயே ஆச்சாரிய சமாதியில வச்சிருப்பாங்க. ஆனா தென்னிந்திய கோயில்களில் எங்கேயுமே ஆச்சாரிய கோயிலுக்குள்ள சமாதி வைக்க மாட்டாங்க. ஆனா ராமானுஜர் என்னிலிருந்து வேறானவர் கிடையாது, அவர் ஆதிசேஷருடைய அவதாரம். அங்க பிராமணர் சொன்னாரு, உடனே என்னுடைய வசந்த மண்டபத்தை வந்து ஆச்சாரியர் கொடுங்க, அங்க அவர் எழுந்தருளணும், வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கணும், அவர் யாரெல்லாம் வந்து தரிசிக்கிறாங்களோ, அதாவது ராமானுஜர் அங்க இன்னும் இருக்கார், இப்போ அவருடைய அதே திருமேனி, இந்த உலகத்தை விட்டு எப்படி போனார் அப்படியே அதே திருமையோடு அங்க இருக்கார் ஸ்ரீமான் ராமானுஜ ஆச்சாரிய. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு போனார், இப்பவும் பொதுவாக ஒருத்தர் இறந்து போயிட்டான்னா அவருடைய உடம்ப ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வீட்டில் வச்ச முடியும், ரெண்டு நாள் அதுல ஃப்ரீசர்ல தான் வைக்கணும், இரும்பு போட்டியில இல்ல ஐஸ் போட்டியில தான் வைக்கணும், அதுக்கு மேல வைக்க முடியாது, நாற்றம் மறைச்சு போயிடும். ஆனா ஆச்சாரியுடைய உடல் ஆத்மீயமானது பௌத்தியமானது கிடையாது, அவருடைய உடல் இன்னும் அங்க பல வருஷங்களா மூலிகைகளால பாது, அப்படி கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நேரில் நம்மளுக்கு நமக்கே தரிசனம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவருடைய காது, நாசித்வாரம், அவருடைய கைகளோட நகங்கள் இதெல்லாம் பார்த்தா அப்படியே சாக்ஷா ஸ்ரீபாத் ராமானுஜ ஆச்சாரியர் எழுந்தல் இருக்காருங்கிறத நம்மளால் உணர முடியும். இப்போ போனாலும் ராமானுஜர் கருவி நமக்கு கிடைக்கும். இப்படி ஸ்ரீபாத் ராமானுஜ ஆச்சாரியர் மூன்று இடத்துல இப்பவும் அவங்க அவங்க தன்னுடைய கருணையை கொடுத்துட்டு இருக்கார். ஒன்று, அவர் ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீபெரும்புதூரில் அவர் தோன்றினார். அங்கிருந்து அவர் தோண்டி தன்னுடைய சகாக்களோடு இருந்தப்போ அவருடைய பக்தர்கள்லாம் ராமானுடைய பிரிவு தாங்க முடியாமல் அவரை போல ஒரு விக்கிரகம் பண்ணி, தயவுசெய்து நீங்கள் இந்த விக்கிரகத்தில் எழுந்தருள்னு சொன்னோடனே ராமானுஜர் அந்த விக்கிரகத்தை ஆலிங்கனம் பண்ணி சொன்னார், எனக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை, நீங்கள் என்னையா என்னாவே பாவிச்சு நீங்கள் இதை வழிபடலான்னு சொன்னார். அப்படி அவரே ஓந்து கொடுத்த திருமேனி தான், அவரே கொடுத்த விக்கிரகம் ஸ்ரீபெரும்புதூரில் இன்றும் பக்தர்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று, ஸ்ரீபாத் ராமானுஜ ஆச்சாரியர் மேல்கோட்டையில் இருந்தப்போ அங்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் அவரை விட்டு பிரிய மனசு இல்லாம அவர் அங்கிருந்து கிளம்புறாரோ அவ்வளவு பேர் நாங்களும் உங்க கூட வருவோம், எங்களை விட்டு நீங்க போக கூடாதுன்னு சொன்னார். இல்ல இல்ல, இங்க பகவானுடைய சேவை நிக்க கூடாது, நீங்க எல்லாம் இங்கே இருக்கணும், அப்ப எங்களால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது. அப்ப அவரை போலயே இன்னொரு திருமேனியை கொடுத்து சொன்னார், இந்த விக்கிரகத்தை நீங்க வழிபாடு பண்ணுங்க, எனக்கும் இவருக்கும் வித்தியாசமே இல்லை, உங்களுக்கு எப்ப சந்தேகனாலும் என்கிட்ட கேட்கலாம், நான் பேசுறேன் இதுல இருந்து அப்படின்னாரு. இப்பவும் அவங்களுக்கு பூஜாரிகளுக்கு ஏதாவது சந்தேகம், ராமானுஜத்தை கேட்பாங்க, ராமானுஜர் பதில் சொல்லுவார், ஜாய ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியாக்கி. இப்பவும் மேல்கோட்டையில அங்கேயும் ராமானுஜர் எழுந்திருக்கார். இப்படி மேல்கேட்டிலையும் மேல்கோட்டையிலையும் பக்தரோட சேவை பாதி சேவை சாதிக்கிறார், ஸ்ரீரங்கத்திலையும் சேவை சாதிக்கிறார் ஸ்ரீபெரும்புதல்லி. இப்படி ராமானுஜருடைய கருணை இன்றும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஒருவேளை ராமானுஜர் பிறந்தார்னா கட்டாயம் ஒரு பிரபுபாத இயக்கத்துல தான் இருப்பார். ஏன்னா ஸ்ரீல பிரபுபாதர் எந்த விதமான சுயநலம் இல்லாம, எல்லா விதமான பௌத்தியமான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எல்லாத்தையுமே தியாகம் செய்து வெறுமனை கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கணும், அவங்களுக்கு கிருஷ்ணனோட பிரேமத்தை கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா விதமான சிரமங்களையும் ஏற்றுக்கிட்டு இந்த கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்தார். இப்போ ஒருவேளை ராமானுஜர் இருந்தார்னா கட்டாயம் பிரபுபாத இயக்கத்துல தான் இருப்பார். ஜாய் ஸ்ரீதாவ ஸ்ரீபாத ராமானுஜ ஆச்சாரியாக்கி, ஜாய் ஸ்ரீல பிரபுபாதிக்கு, ஜாய் கோட் பிரேமானந்தே.
யாருக்காவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்குறேன்.